அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லாவிரதம் கோலியமெல்லாம் ஒங்குக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். திருவிளங்க சிவயோக சித்தி எல்லாம் விளங்க, சிவஞான நிலை விளங்க, சிவானுபவம் விளங்க, திருவிளங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே, திருக்கூத்து விளங்க ஒரு சிறந்த திருவிளக்கே, உருவிளங்க உயிர் விளங்க, உணர்ச்சி ஏறு விளங்க, உலகமெல்லாம் விளங்க, அருள் உதவு பெருந்தாயாம், மறுவிளங்கு குழல் வள்ளி மகிழ்ந்தொரு பால் விளங்க, வயங்கு மணி பொது விளங்க, வளர்ந்த சிவக்குழுந்தே, அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பெனும் குடில் புகும் அரசே, அன்பெனும் வளைக்குட்படுபரம் பொருளே, அன்பெனும் கரத்தமரமுதே, அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பெனும் உயிர் ஒளிரறிவே, அன்பெனும் அணுவுள் அமைந்த பேருளியே, அன்புருவாம் பரசிவமே. திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி. அபயம் அபயம். ஞாயிற்றுக்கிழமை 2019 செப்டம்பர் மாதம் முதல் நாள் வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் அமெரிக்கா நடத்துகின்ற நேரலை நிகழ்வில் பன்னாட்டு தொலைபேசி வாயிலாகவும் முகநூல் வாயிலாகவும் நம்மோடு இணைந்திருக்கும் அனைத்து ஆன்மநேய சகோதர சகோதரிகளையும் வள்ளல் பெருமான் தலைமையில் நடக்கும் இந்த நிகழ்விற்கு வந்தனம் கூறி வருக வருக என வரவேற்கின்றோம். இந்த வார நிகழ்வில் அருட்பா அமுதம் தெய்வமணி மாலை பகுதி 2, இதை பாடலோடு விளக்கமும் கலந்துரையாடலும் தர இருப்பவர்கள் நமது அன்பிற்குரிய தெய்வ திருமதி ஞான தனலட்சுமி அம்மா அவர்கள் மற்றும் திரு ஆனந்த பாரதி ஐயா அவர்கள் பெங்களூர். இந்த நிகழ்ச்சி துவங்குவதற்கு முன் நம்முடைய இந்த நிகழ்ச்சிக்கு நம்மளுடைய தனலட்சுமி அம்மா அவர்களையும் ஆனந்த பாரதி ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். ஐயா வணக்கம். அம்மா வணக்கம்.
ஐயா வணக்கம்.
நிகழ்ச்சியை துவங்குவதற்கு முன் திரு ஜெயராஜ் ஐயா அவர்கள் அருட்பாக்களை பாடி துவங்குவார்கள்.
அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. ஞான தனலட்சுமி அம்மா அவர்களுக்கும் ஆனந்த பாரதி ஐயா அவர்களுக்கும் வணக்கம், வந்தனம். திருத்தமிகு முனிவர்களும் தேவர்களும் அழியா சித்தர்களும் சிருட்டி செய்யும் திறத்தார்களும் காக்கும் அறத்தமிகு தலைவர்களும் அடங்கிடல் வல்லவரும் அலைபுரிகின்றவர்களும் உள் அணுக்கிரகிப்பவரும் பொருத்தமற்ற சக்திகளும் சத்தர்களும் எல்லா பொருள் எதுவோ என தேடி போக அவர்தம் கருத்தில் ஒளித்திருக்கின்ற கல்வனை என் கண்ணால் கண்டுகொண்டேன், கணிந்து கொண்டேன், கலந்து கொண்டேன், கழித்தே. அருப்பெருஞ்சோதி, அருப்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருப்பெருஞ்சோதி.
நன்றி ஜெயராஜய்யா.
நன்றி
அன்பர்களே. இந்த வாரம் அருட்பா அமுதம் என்ற மாதந்தோறும் நடக்கும் முதல் ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ச்சியில் 5வது திருமுறையிலிருந்து பதிகம் 52 தெய்வமணி மாலை கடந்த மாதத்தின் தொடர்ச்சியாக இந்த மாதமும் நம் தெய்வமணி மாலையை ஐயா தெய்வ திரு ஆனந்த பாரதி ஐயா அவர்களிடமிருந்தும் ஞானத லட்சுமி அம்மா அவர்களிடமிருந்தும் நாம் கேட்போம். ஆனந்த பாரதி ஐயா அவர்கள் நமக்கு மிகவும் பரிச்சயமானவர்கள். கடந்த சில மாதங்களாகவே நம்மோடு இணைந்து இந்த மாதந்தோறும் நடக்கும் நிகழ்ச்சியில் நமக்காக தன்னுடைய பங்களிப்பை அளித்து வருகிறார்கள். இருந்தாலும் ஒரு சிறு குறிப்பை சொல்லி ஐயா அவர்களை பேச அழைக்கிறேன். அந்த குறிப்பு என்னவென்றால், நம்மளுடைய ஆனந்த பாரதி ஐயா அவர்கள் ஒளி மூலம், அதாவது மனுமுறை கண்ட வாசகத்தை பதிவு செய்து இருக்கிறார் இபுக் என்ற வடிவில். அது வள்ளலார் ஸ்பேஸ் அவர்களுடைய ஆப், அதாவது என்ன செயலியில் இருக்கிறது, அதாவது இந்த ஆண்ட்ராய்டு ஆப் இருக்கு இல்லைங்களா, அதுல இருக்குது. அது அதுல வந்து எனக்கு கேட்கிற ஒரு திருவருட்பா அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்கு. நீங்களும் அதை வந்து பதிவிறக்கம் பண்ணி அதை கேட்கணும். அதுல பாத்தீங்கன்னா மியூசிக் அப்படிங்கிற ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா மனுமுறை கண்ட ஆடியோ ஃபைல்ஸ் இருக்குது. அதை வந்து நீங்க எல்லாரும் அதை வந்து கேட்கணும். மனுமுறை கண்ட வாசகத்தை கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேல அந்த 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 ஒளி இபுக் அது இருக்குது. ரொம்ப மிக அழகாக தனக்கே உரித்தான தமிழ்ல நடையில, தமிழ் நடையில ஐயா அவர்கள் ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு நம்ம முன்னாடி அதை ஒரு காவியமாவே அவர் வந்து கொண்டு வந்து நிறுத்தியிருப்பாரு. அந்த அந்த வீதி விடங்கனுடைய பாத்திரத்தையும் மனுமுறை மனுசோழனுடைய பாத்திரத்தையும் நம்ம கண்ணு முன்னாடி யதார்த்தமா ரொம்ப கண் முன்னாடி நடக்கிற மாதிரியே அவரு கொண்டு வந்திருப்பாரு. அதை கண்களை மூடி நம்ம கேட்டோம்னா அது நம்ம முன்னாடியே நடக்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு தன்னுடைய உணர்ச்சி பொங்க அந்த ரெண்டு கேரக்டரையும் நம்ம கண்ணு முன்னாடி ஐயா கொண்டு வந்திருப்பாரு. பெருமானுடைய அழகே தமிழ் அந்த அந்த தமிழுடைய அழகே ரொம்ப சிறப்பா இருக்கும். அந்த உரைநடையும் ரொம்ப அழகா இருக்கும். அதுக்கும் அதுக்கு மெருகூட்டுற வரையில ஐயானுடைய குரல்ல வந்து அவ்வளவு அழகா வந்து அந்த இந்த பதிவு பண்ணியிருக்காரு. இதை நான் கேட்டேன், எனக்கு கேட்டதுல இருந்து ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதனால அன்பர்கள் நீங்களும் வந்து அதை கேட்கணும் அப்படின்னு நான் உங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன். ரொம்ப சிறப்பான ஒரு ஆடியோ அது. ஐயாவுக்கு நம்மளுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆடியோ கிடைச்சதுக்கு நம்ம ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கணும். நீங்க எல்லாரும் கேட்கணும், கேட்டு எல்லாரும் பயன்படணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஐயாவுக்கு நன்றி. இன்னும் இதே இதை போல இன்னும் நிறைய விஷயங்கள் அவர் பண்ணுவாருங்கிற நம்பிக்கை இருக்குது. அந்த நன்றிகளோட இந்த இன்னைக்கான உரையை நம்ம தொடங்கலாம். வணக்கம் ஆனந்த பாரதியார், நீங்க நிகழ்ச்சியை தொடங்கலாம். நல்ல விஷயமா நீங்களும் இணைந்து தொடங்கலாம். நன்றி.
அருப்பெரும் ஜோதி, அருப்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருப்பெரும் ஜோதி, திருவருட் பிரகாச வள்ளலார் தீய திருவடிகளே, சரணம் சரணம் சரணம், திருவருட் பிரகாச வள்ளலார் திருவடிகளே, அபயம் அபயம் அபயம், திருவருட் பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே, போற்றி போற்றி போற்றி, வந்தருள் புரிக விரைந்து இது தருணம், மாமணி மன்றிலே ஞான சுந்தர வடிவ ஜோதியாய் விளங்கும் சுத்த சன்மார்க்க சர்க்குருவே, தந்து அருள் புரிக நின் வரமெலாம் வல்ல தனி அருஜோதியை எனது சிந்தையில் புணர்ப்பித்து, வரமெலாம் வல்ல தனி அருஜோதியை எனது சிந்தையில் புணர்ப்பித்து, என்னோடும் கலந்தே செய்குவித்து அருள்க செய்வகையே. மாதந்தோறும் முதல் ஞாயிறு அன்று நடைபெறுகின்ற இந்த அருட்பா அமுதம் என்கின்ற நேரலை நிகழ்வில் என்னையும் பொருளாய் எண்ணி இந்த அருட்பாக்களுக்கு விளக்கம் தர பணித்த திருவருட் பிரகாச வள்ளல் பெருமானுடைய பொன்னார் திருவடிகளையும், குழந்தை பேச்சிலே குற்றங்காணாது அதையும் பெரிதாக பெருமைப்படுத்தும் அன்னையர் போல வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் சங்கத்தார் இதை கேட்டு மகிழ்வதினாலே, அவர்கள் எல்லோரும் அன்னை போன்றவர்கள் ஆதலினாலே, அத்துணை அன்னையர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மாதந்தோறும் ஒரு அருப்பா பதிக தலைப்பிலே நாம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே தெய்வமணி மாலையை சிந்திக்கலாம் என்று ஐயா அவர்கள் தெரிவித்தார்கள். அதற்கு இணங்க முதற் 10 பாடல்களை, தெய்வமணி மாலை பாடல்களை கடந்த மாதம் நாம் சிந்தித்தோம். அந்த நிகழ்வினுடைய தொடர்ச்சியாக இப்பொழுது அடுத்த 10 பாடல்களை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். முதல் 10 பாடல்களை நாம் வேண்டிய அளவிற்கு சிந்தித்தமையினாலே நேர காலத்தையும் கருத்தில் கருதி அதை நினைவு கூறாது நாம் நேரடியாக 11வது திருப்பாடலை சிந்திப்பதற்கு முனைவோம். அந்த பகுதியை கேட்க இயலாத, அன்றைக்கு கேட்க முடியாத அன்பர்களுக்கு ஏதுவாக அந்த விளக்கம் வள்ளலார் ஸ்பேஸிலே நம்முடைய வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் அன்பர்களாலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பர்கள் அதை கேட்டு பயன்பெறும்படி கேட்டுக் கொள்கின்றோம். இன்றைக்கு நாம் 11வது திருப்பாடலை சிந்திப்போம். இந்த 11வது திருப்பாடல் பிரம்மவாதம் என்கின்ற ஒரு நிலையை கண்டனம் செய்வதாக அமைந்திருக்கின்றது. வள்ளலார் ஒரு கருத்தை இது சரியல்ல என்று குறிப்பிடுகிறார் இந்த பாடலிலே. அந்த கருத்தை வைத்துக் கொண்டு ஏமாற்றுகிறவர்களையும் சரியில்லாதவர்கள் என்று சொல்லுகிறார். அந்த கருத்தை இந்த பாடலிலே மிக அழகான உதாரணங்களோடு நமக்கு பதிவு செய்து காண்பிக்கின்றார். முதலிலே இந்த பாடலை பற்றி சிந்திப்பதற்கு முன்பு பிரம்மவாதம் என்றால் என்ன என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது பிரம்மவாதம் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொண்டால்தான் நான் பிரம்மவாதத்தை வள்ளலார் ஏன் கண்டனம் செய்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். பிரம்மவாதம் என்பது என்ன என்று சொன்னால், வேதாந்திகளிலே பல பிரிவினர்கள் இருக்கின்றார்கள். அந்த பல பிரிவினர்களுக்கும் ஒவ்வொரு கொள்கை வேதத்தினுடைய அடிப்படையிலே இருக்கின்றது. அதிலே நானே பிரம்மம் என்று சொல்லக்கூடிய சிலர் இருக்கின்றார்கள், அவர்கள் பிரம்மவாதிகள் என்று சொல்லப்படுகிறார்கள். அவர்கள் நான் பிரம்மம் என்று சொல்லுகிறார்கள். அவர்களையே அவர்கள் தான் கடவுள் என்று பெருமை பேசிக் கொள்ளுவார்கள். அப்படிப்பட்டவர்களையும் அந்த கொள்கையும் சரியில்லை என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். அதாவது இந்த பாடலை நாம் ஒருமுறை படிப்போம். படிக்கும் போது இந்த பாடலினுடைய ஓட்டத்திலே அந்த கருத்து நமக்கு புலப்படும். இப்பொழுது பிரம்மவாதிகள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை வள்ளலார் அந்த பாடலிலே சொல்லுகிறார். அந்த பாடலே எப்படி ஆரம்பிக்கிறது என்று சொன்னால், பிரம்மவாதிகள் என்ன சொல்லுகிறார்கள் என்றுதான் ஆரம்பிக்கின்றது. இப்ப பிரம்மவாதிகள் என்ன சொல்லுகிறார்கள், நாம் பிரமம், நம்மை அன்றி ஆம்பிரமம் வேறில்லை, நான் தான் பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி, நானே பிரம்மம், என்னை தவிர வேறு பிரமம் என்பது ஒன்று இல்லை, நாம் பிரமம், நம என்றி ஆம்பிரமம் வேறில்லை, வேறு பிரம்மம் என்பது இல்லை, நானே பிரம்மமாக இருக்கிறேன், நானே பிரம்மஸ்வரூபமாக இருக்கிறேன், நானே கடவுளாக இருக்கிறேன் என்று அவர்கள் சொல்லிக் கொள்ளுகிறார்கள். அதற்கு அடுத்ததாக என்ன சொல்லுகிறார்கள், அப்படி பிரம்மமாக இருக்கிற எனக்கு நன்மை தீமைகள் இல்லை என்று குறிப்பிடுகிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்களாம், எனக்கு நன்மையும் இல்லை தீமையும் இல்லை. அதுதான் இரண்டாவது அடி, நன்மை தீமைகளும் இல்லை. அதற்கு அடுத்ததாக ஒரு செய்தி சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள், நவில்கின்ற வாஜியாந்தரம் இரண்டினும் ஒன்ற நடு நின்றது. அவர் அதாவது சமய பூசையிலே அகப்பூசை புறப்பூசை என்று இரண்டு விதமான பூசை முறைகள் இருக்கின்றன. அகப்பூசை என்பது பூசலார் நாயனாரைப் போல, அருளாளர்களைப் போல, ஞானிகளைப் போல தன்னுடைய இருதய கமலத்திலே இறைவனை எழுந்தருள புரிந்து அந்த இருதயத்திலே இறைவனை வைத்து அந்த இறைவனுக்கு எல்லா விதமான பூஜைகளையும் செய்து அந்த இறைவனை தன்னுடைய இதயத்தையே கோயிலாக செய்வது அகப்பூசை. புறப்பூசை என்பது வெளியிலே கோயில் கட்டி அங்கே விக்கிரகங்களை வைத்து அந்த விக்கிரகங்களுக்கு ஆராதனை அபிஷேகம் முதலியவைகள் செய்வது. இது நாம் சாதாரணமாக நம்முடைய உலக வழக்கத்திலே பார்க்கக்கூடியது. இந்த பிரம்மவாதிகள் என்ன சொல்லுகிறார்கள், இந்த இரண்டும் இல்லை. இங்கே என்ன சொல்லுகிறார், இங்கே இந்த ஒரு வார்த்தையிலே இரண்டு வார்த்தை புரிந்திருக்கிறது. நவில்கின்ற வாகிய அந்தரம், வாகியாந்தரம் என்று ஒரே சொல்லாக வள்ளலார் சொல்லுகிறார். இதற்கு பாகியம் அந்தரம் என்று இந்த ஒரு இந்த இரண்டு சொல் அந்த ஒரு சொல்லிலே வந்திருக்கிறது. பாகியம் என்றால் புறம், அவுட் சைடு என்று அர்த்தம், புறம் வெளியிலே என்று அர்த்தம். ஆந்தரம் என்று சொன்னால் அகம், உட்புறம், இன்சைடு என்று அர்த்தம். இப்பொழுது இந்த பிரம்மவாதிகள் என்ன செய்கிறார்கள், இவர்கள் ஒன்று பக்தி மார்க்கத்தை போல வெளியிலேயாவது பூஜை செய்ய வேண்டும், அல்லது யோக ஞான மார்க்கத்தை போல அகப்பூசையாவது செய்ய வேண்டும். இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், கடவுள் அகமும் அல்ல புறமும் அல்ல, அவர் நடுநிலையில் இருக்கிறார், அவருடைய கொள்கைகள் இது இப்படி. அதனாலே அவருக்கு அகப்பூசை புறப்பூசை முதலியவைகள் நாம் செய்ய வேண்டியதில்லை என்று நம்மையே நாம் பிரம்மமாக பாவித்தால் போதும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள். இது அவருடைய கொள்கை. முதலிலே அவர்கள் தன்னை பிரம்மம் என்று சொன்னார்கள். தன்னை தவிர வேறு பிரம்மம் இல்லை என்று சொன்னார்கள். தனக்கு நன்மையும் தீமையும் இல்லை என்று சொன்னார்கள். கடவுள் அகத்திலும் புறத்திலும் இல்லை, அவர் நடுநிலையில் இருக்கிறார் என்று ஏதோ ஒரு செய்தியை சொன்னார்கள் அவருடைய கொள்கையாக. இப்படி இவர்கள் என்ன செய்கிறார்கள், நவில்கின்ற வாகியாந்தரம் இரண்டினும் ஒன்று நடு நின்றது, அந்த இறை அப்படி இருக்கிறது என்று சொன்னார்கள். இப்படியெல்லாம் சொல்லி இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், வீணால் போம் பிரமநீதி. வளல் பெருமான் எவ்வளவு அழகாக சொல்லுகிறார் பாருங்கள். இந்த கொள்கை, இந்த கருத்து நாளை வீணடிக்கின்றது, நாளை வீணாக்குகின்றது. வீணால் போம் பிரமநீதி, வீணாக நாட்களை கழிக்கக்கூடியதாக இந்த பிரம்மநீதி இருக்கிறது. இவர்கள், இந்த பிரம்மவாதிகள் இப்படியெல்லாம் இந்த கருத்தை என்ன செய்கிறார்கள், அடுத்தவர்கள் கேட்கும் போது, உபன்யாசம் செய்கிற போது, பேசுகிற போதெல்லாம் என்ன செய்கிறார்கள், கேட்போர் பிரமையாகவே போதிப்பர். கேட்பவர்கள் எல்லாம் பிரம்மை, அவர்கள் பிரம்மித்து கேட்கும்படியாக இந்த கருத்துக்களை அவர் சொல்லுகிறார், அந்த பிரம்மவாதிகள் சொல்லுகிறார்கள். சரி, இதெல்லாம் சரி, அவர் அவருடைய கருத்து சரி, அவர்கள் எந்த கருத்து வேண்டுமானாலும் சொல்லலாம் சரி, அது அவர் அவர்களுடைய உரிமை. ஆனால் வள்ளலார் ஏன் இங்கே கண்டனம் செய்கிறார் என்று சொன்னால், அவர்கள் பிரமநீதியை பேசி பிரமநீதியின் படி வாழ்ந்தார்களா என்று சொன்னால் அதுதான் இல்லை. ஒருவர் ஒரு சொல்படி ஒரு ஒன்று பேசுகிறார், ஆனால் அதன்படி அவர் நடந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அது அவ்வளவு சரியான ஒரு செயலாக இருக்காது. அதை வள்ளலார் இங்கே சொல்லுகிறார், இந்த பிரமநீதியை கேட்பவர்கள் பிரமிக்கும்படியாக அவர்கள் போதிப்பார்கள், அதுதான் உண்மை என்று சாதிப்பார்கள். சாதிப்பது என்றால் இதுதான் உண்மை, இதை தவிர வேறு உண்மை இல்லை என்று அவர்கள் பேசுவார்கள். ஆனால் அவர்களுடைய புண்மை நெறியை அவர்கள் கைவிட மாட்டார்கள். வள்ளலார் இங்குதான் நிற்கின்றார். வள்ளல் பெருமானுக்கு மிக உயர்ந்தது, முக்கியமானது ஒழுக்கம். ஒழுக்கம் இல்லாதவர்களை வள்ளலார் ஒரு நாளும் தன்னுடைய பக்கத்திலே வைத்துக் கொண்டதில்லை என்று நமக்கு செவிவழி செய்திகள் குறிப்பிடுகின்றன. ஒரு உதாரணம் நான் சொல்லுகிறேன், வரலாற்று உதாரணம், செவிவழி செய்தி. இது வரலாற்றில் இருந்ததா, எந்த புத்தகத்தில் இருந்தது என்று கேட்காதீர்கள். இது எங்களுடைய குருநாதர் சட்டையப்பனார் எங்களுக்கு சொன்னது. இது செவிவழி செய்தி, நம்புபவர்கள் நம்பலாம், இல்லை என்றால் பரவாயில்லை. வள்ளல் பெருமான் மீது அன்பு கொண்டவர் ஒரு பெரிய படித்த படிப்பாளி. அவர் சிதம்பரத்துக்கு, சிதம்பரம் சீர்காழி அந்த பகுதியை சார்ந்தவர். வள்ளல் பெருமானை அபிமானிப்பவர்கள் புலால் உண்ணக்கூடாது என்று வள்ளல் பெருமான் கட்டளையிட்டிருந்தார்கள். புலால் உண்பவர்கள் வடலூருக்கோ ஞானசபை, அந்த வள்ளல் பெருமானை சந்திக்கவோ அவர்கள் வரக்கூடாது. வரக்கூடாது என்றால் ஏன் அப்படி சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், புலால் உணவை நீங்கள் மறுக்க வேண்டும் என்பதுதான் அதற்கான வள்ளல் பெருமான் சொன்ன செய்தி. தர்மசாலையிலே சாப்பிட யார் வேண்டுமானாலும் வரலாம், ஆனால் வள்ளல் பெருமானை சந்திக்க, ஞானோபதேசம் பெறுவதற்கு புலால் உண்ணாத அகவினத்தார்கள் வர வேண்டும். அவர் தன்னை வள்ளல் பெருமானிடத்திலே தனக்கு உபதேசம் வேண்டும் என்று அவர் கேட்டு வருகிறார். ஒரு நாள் இரண்டு நாள் வந்து போகிறார். ஆனால் அவர் புலால் உண்ணுவதை விட்டுவிடவில்லை. வள்ளல் பெருமான் எல்லாம் அறிந்தவர், எல்லாம் தெரிந்தவர். வள்ளல் பெருமானுக்கு இந்த இவருடைய நடத்தை வள்ளல் பெருமானுக்கு தெரிகிறது. மூன்றாவது முறை அவர் வடலூருடைய எல்லைப்புறத்திலே கால் வைக்கின்ற போது வள்ளல் பெருமான் சொல்லுகிறார், ஒரு கள்ளன் நம்மை காண வருகின்றான், அவன் அவனை காண நமக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லிவிடுந்தானும் என்று வள்ளல் பெருமான் சொல்லுகிறார். கள்ளன் என்றால் திருடன் என்று பெயர். கள்ளன் என்றால் ஒன்று மறைத்து ஒன்று செய்பவர், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும் என்று வள்ளல் பெருமான் பாடினது மட்டுமல்ல, அதையே தன்னுடைய வாழ்நாளிலும் கொண்டார் என்பதற்கு இவைகள் எல்லாம் சான்று. அப்போது அவர் அங்கே கால் வைக்கிற போதே வள்ளல் பெருமான் சொல்லிவிட்டார், இத்தனை மணிக்கு ஒரு கள்ளன் நம்மை காண வருவான், அவனை நாம் பார்க்க சம்மதம் இல்லை என்று சொல்லிவிடுங்கானும் என்று சொல்லிவிட்டார். அவரை அவமரியாதை செய்யவில்லை. அவர் வந்தால் சுவாமிகள் நெச்சையில் இருக்கிறார், உங்களை பார்க்க விருப்பமில்லை என்று சொல்லிவிட்டால் நீங்கள் போய்விடுங்கள் என்று சொல்லிவிடு என்று வள்ளல் பெருமான் சொன்னார். அதற்கு ஏன் காரணம் என்றால், அவர்கள் என்ன கொள்கையை பேசுகிறார்களோ அந்த கொள்கையின்படி அவர்கள் நிற்க வேண்டும். அப்படி அவர்கள் நிற்கவில்லை என்று சொன்னால் அது வள்ளல் பெருமானுக்கு தகாது. அதனால் இங்க வள்ளல் பெருமான் என்ன சொல்லுகிறார், நீங்கள் என்ன வேண்டுமோ சொல்லிக் கொள்ளுங்கள், பரவாயில்லை, நான் பிரமம், நம்மையல்லாமல் வேறு பிரமம் இல்லை, கடவுள் அகத்திலும் புறத்திலும் அல்லாமல் நடு நிற்கிறது என்று பேசுங்கள், சொல்லுங்கள், ஆனால் அதன்படி நீங்கள் நடக்க வேண்டும். ஆனால் இந்த பிரம்மவாதிகள் என்ன செய்கிறார்களாம், போதிப்பர் சாதிப்பர் தாம் புண்மை நெறி கைவிடார், தன்னுடைய புள்ளிய நெறிகளை தன்னுடைய கீழ்மையான நெறிகளை அவர்கள் கைவிடவில்லை. ஆனால் பேசுவது மாத்திரம் பேசுகிறார்கள், தன்னுடைய அந்த புண்மை நெறியை அவர் கைவிடவில்லை. வினை ஒன்று போந்திடில் தம் பிரமம் போக விடுவார். இதை இப்படி மாற்றி படிக்க வேண்டும். ஒரு அவர்களுக்கு ஒரு தீமை வந்துவிட்டது, ஒரு இழிவு வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த பிரம்ம கொள்கையை கைவிட்டு விட்டு அந்த கொள்கையிலிருந்து அவர்கள் விலகி விடுவார்கள். சாகின்ற பிரம்மமாகிய இவர்கள், சாம் பிரமமாம் இவர்கள், தாம் பிரமம் எனும் அறிவு தாம்பு பாம்பெனும் அறிவு தான். வள்ளல் பெருமான் எவ்வளவு அழகாக சொல்கிறார், அந்த சொல் விளையாட்டை பாருங்கள், தாம்பிரமம் தாம்பிரமம் என்கிறார். சாகின்ற பிரம்மமாகிய இவர்கள் தான் பிரமம், தான் கடவுள் என்று இவர்கள் சாக போகிறார்கள். நாளைக்கு ஏன் சாகிறார்கள், ஒழுக்கம் இல்லாமையினாலே சாகிறார்கள். அப்படி அந்த ஒழுக்கம் இல்லாமையினாலே சாகின்ற இவர்கள், இந்த பொய்யர்கள் தன்னை கடவுள் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்களே, இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், தாம்பு கயிறு, ஒரு நீளமான கயிற்றில் பாம்பு என்று சொல்லுவது போல இருக்கிறது. சாம்பிரமமாம் இவர்கள் தாம்பிரமம் என்னும் அறிவு, தாம்பு என்றால் கயிறு, பாம்பு என்று சொன்னால் நாகம், தான் தாம்பு பாம்பு என்னும் அறிவுதான். எப்படி ஒரு கயிறை பாம்பு என்று தவறாக இருட்டிலே உணர்கின்றார்களோ அந்த பேதமை, அந்த அறிவு, அதை போன்ற அறிவுதான் இவர்கள் தன்னை பிரம்மம் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் இவர்கள் உண்மையாகவே இந்த ஒழுக்கமில்லாத தன்மையை வைத்துக் கொண்டு பிரம்மமாக முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. ஆனால் கடவுளே, நீ எப்படிப்பட்டவனாக இருக்கிறாய், தத்துவ அகண்ட பரிபூரணாகார உபசாந்த சிவ சிற்பிரமணி என்று கடவுளுடைய இலக்கணத்தை சொல்லுகிறார். இறைவன் சத்துவ உண்மை வடிவானவன், அவன் அகண்ட பரிபூரணனாக இருக்கின்றான். அவனை ஒரு இடத்திலே அவனை அடைக்க முடியாது. இப்பொழுது நாம் ஒரு இடத்திலே அடைபட்டிருக்கிறோம், நாம் உடம்பு என்கிற ஒரு இடத்திலே அடைபட்டிருக்கிறோம். இறைவன் அப்படி அல்ல, அவன் அகண்ட பரிபூரணமாக அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்திருக்கிறான். அப்படிப்பட்டவனாக இறைவனே, நீ உபசாந்த பதத்திலே சிவ சிற்பிரமமாக, சித்து என்றால் ஞானம், ஞான பிரம்மமாக இருக்கின்றாய் இறைவனே என்று குறிப்பிடுகிறார். நிறைவு கருத்தாக இந்த பாடல் சொல்லக்கூடிய கருத்து, முதலிலே நான்கைந்து அடிகளிலே இந்த பிரம்மவாதிகள் சொல்லக்கூடிய அவருடைய கருத்தை சொல்லி அந்த கருத்துக்கு ஏற்றது போல அவர்கள் இல்லை என்பதை வள்ளலார் கண்டனம் செய்து அது தவறு என்று சுட்டிக்காட்டி அதற்கு அடுத்து நாங்க இறைவனுடைய தன்மையை குறிப்பிடுகிறார். இதற்கு ஒரு சின்ன கதை சொன்னால் உங்களுக்கு இந்த பாடல் முழுக்க விளங்கிவிடும். இது வாரியார் சுவாமிகள் சொல்லுகின்ற ஒரு கதை, அவருடைய சொற்பொழிவிலே கேட்டது, இந்த இடத்திலே அது பொருத்தமாக இருக்கிறது என்பதனாலே அதை சொல்லுகிறேன். ஒரு துறவி இருந்தார். அவர் இப்படித்தான் பிரம்ம கொள்கையை கடைபிடிப்பவர். அந்த துறவி ஒரு நாள் அவர் ஒரு தோட்டம் வைத்திருந்தார். அந்த தோட்டத்திலே பல செடி கொடிகள் எல்லாம் வைத்திருந்தார். அதை ஏதோ ஒரு செடியையோ கொடியையோ ஒரு பசு வந்து அதை கடித்து விட்டது என்று கோபம் தாழாமல் ஒரு கையை எடுத்து ஓங்கி அடித்தார். அந்த பசுமாடு அந்த இடத்திலே அந்த வலி தாங்காமல் இறந்து விட்டது. அவருடைய சீடர்கள் எல்லாம் வந்து கேட்டார்கள், ஐயா, நீங்கள் எல்லாம் பிரம்மம் பிரம்மம் என்று பேசுகின்ற பெரியவர், பசுவை கொள்வது பிரம்ம ஹத்தியாயிற்றே, நீங்கள் இப்படி பசுவை கொள்ளலாமா? இது தவறு இல்லையா? நீங்களே இப்படி தவறான முன்னுதாரணமாக இருக்கலாமா என்று அந்த சீடர்கள் அவர்களை கேட்கின்றார்கள். அப்பொழுது அந்த துறவி சொன்னார், நானும் பிரம்மம், பசுவும் பிரம்மம், தடியும் பிரம்மம், பிரம்மத்தை பிரம்மத்தால் பிரம்மம் அடித்தது, பிரம்மம் பிரம்மத்துக்கும் பிரம்மத்திடத்திலே போய்விட்டது என்று அவர் சொன்னாராம். அதாவது நானும் பிரம்மம், அந்த பசுமாடும் பிரம்மம், தடியும் பிரம்மம், நான் பிரம்மம், நானாகிய பிரம்மம் தடியாகிய பிரம்மத்தை கொண்டு பசுவாகிய பிரம்மத்தை அடித்தது, அந்த அடித்ததினாலே பசுவாகிய பிரம்மம் பெரிய பிரம்மத்திடம் போய்விட்டது என்று அவர் சொன்னாராம். இப்படி அவர் விளக்கம் கொடுத்திருக்கிறார். தன்னுடைய தவறை மறைப்ப வள்ளலார் இதைத்தான் இங்கே கண்டனம் பண்ணுகிறார். அப்படி அவர் விளக்கம் கொடுத்திருக்கிறார். சரி என்று கொஞ்ச நாள் போனது. ஒரு தேவ தூதன் வந்தான். அந்த தேவ தூதன் மேலிருந்து பார்க்கிறான், ஒரு பெரிய அற்புதமான அந்த சோலைகளாக இருக்கிறது. அங்கே வந்து, ஐயா, இதெல்லாம் யார் வளர்த்தது என்று அந்த சாமியார் இடத்திலே கேட்கின்றான், அந்த துறவி இடத்திலே கேட்கின்றான். அப்போது அவர் சொன்னார், நான் வளர்த்தேன். ஆஹா, இந்த ரோஜா செடி அற்புதமாக இருக்கிறது, இது எப்படி வளர்த்தீர்கள்? நான் இந்த இடத்திலிருந்து, இந்த நாட்டிலிருந்து இதை வாங்கி கொண்டு வந்து வளர்த்தேன் என்று அவர் சொன்னாராம். எல்லாம் நான் செய்தேன், நான் செய்தேன், நான் செய்தேன் என்று அவர் சொன்னாராம். அப்போது அந்த தேவதூதன் கேட்டானாம், ஏனையா, பசுவை கொன்றால் அது பிரம்மம், இந்த தோட்டத்தை வளர்த்தது நீரா என்று கேட்டாராம். இப்பொழுது உங்களுக்கு விளங்கும், அதாவது பிரம்மம் என்கின்ற அந்த கொள்கையை அவர்கள் சொல்லுவது தவறல்ல, அதற்கு ஏற்றதை போல் அவர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். அப்படி அந்த ஒழுக்கமில்லாத பிரம்மவாதத்தை வள்ளல் பெருமான் இங்கே கண்டனம் செய்கின்றார். தாம் பிரிவில் சென்னையில் கந்தகோட்டத்துள் வளர் தளமோங்கு கந்தவேலே. இந்த தாம் பிரிவில் என்று சொன்னால் பல பேர் எப்படி பல விதமான உரைகளிலே இந்த ஒரு இடம் மாறுபடுகிறது. தாம் பிரிவில் என்று சொன்னால், அதாவது தான் பிரியாத சென்னை என்று சில பேர் உரையெழுதியிருக்கிறார்கள். வள்ளல் பெருமான் பிரியாத சென்னை என்று சில பேர் உரையெழுதியிருக்கிறார்கள். சில பேர் எப்படி எழுதியிருக்கிறார்கள் என்று சொன்னால், தாம் என்பதற்கு செல்வங்கள் வளங்கள் இவைகளெல்லாம் நீங்காத சென்னை என்று உரை எழுதியிருக்கிறார்கள். இப்படி பல வகையிலே உரை எழுதியிருக்கிறார்கள். ஆனால் இந்த இடத்திலே தாம் பிரிவில் என்று சொன்னால் வளங்கள் நீங்காத சென்னை மாநகரம் என்று கொள்ளுவது ஓரளவிற்கு பொருத்தமாக இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். ஏனென்று சொன்னால் வள்ளல் பெருமான் நீங்காத சென்னை என்று சொன்னால் வள்ளல் பெருமான் சென்னையிலிருந்து பிற்காலத்திலே சிதம்பரம் வடலூர் எல்லாம் வந்து விட்டார்கள். அப்படியும் பொருள் கொள்ளலாம், தான் இளமையிலே அங்கே இருந்து வாழ்வதினாலே தாம் நீங்காத சென்னை என்று சொன்னாரா என்று நாம் அந்த ஆராய்ச்சிக்கெல்லாம் நாம் போக வேண்டியதில்லை. பொதுவாக இலக்கணப்படி வளங்கள் நீங்காத இந்த சென்னை மாநகரம், ஏன் என்று சொன்னால் தர்மமிகு சென்னை என்றெல்லாம் வள்ளல் பெருமான் எழுதி கொண்டு வருவதினாலே வளங்கள் நீங்காத சென்னை என்று நம்முடைய ஊரடிகள் உரை எழுதியிருக்கிறார். அந்த உரையை ஏற்கத்தக்கது. அப்படி வளங்கள் எல்லாம் பிரியாத சென்னையிலே கந்தகோட்டம் என்கின்ற அந்த அற்புதமான திருத்தலத்திலே, அந்த திருக்கோயிலே ஓங்கி வளர்கின்ற கந்த பெருமானே, உன்னுடைய குளிர்ந்த தூய உன்னுடைய அந்த முகம், மணி போன்ற உன்னுடைய முகம் விளங்குகிறது, அது உன்னை வணங்குவார்க்கு இன்பம் தருகிறது என்று வள்ளல் பெருமான் சொல்லி, ஆறு முகங்களை கொண்ட தெய்வமணியே என்று வேண்டி அழைக்கின்றார். இப்பொழுது இந்த பாடலை அம்மையார் பாடுவார்கள்.
அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி, நாம் பிரமம் நாமயன்றே, ஆம் பிரமம் வேறில்லை, நன்மை தீமைகளும் இல்லை. நவில்கின்றவாலியால் தரம் இரண்டினும் ஒன்ற நடு நின்றவின்றவினாள் போன்றமீது கேட்போர் பிரமையாகவே உண்மை நெறி கைவிட தந்திரமம் வினை ஒன்று போன்றிடல் போக விடுவாந்திரமமாம் இவர்கள் தாம்பிரமம் எனும் அறிவு சாம்பு தாம்பெனும் அறிவு சத்துவ கண்ட பரிபூரணாகார சுபசாந்த சிவ சிவ்ரமணியே தாம் பிரிவில் சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர்த்தளமோங்கு கண்ட வேடே தன்முக துய்யமணி உன்முக சைவமணி சண்முக சைவமணியே.
அம்மையார் அவர்களுக்கு நன்றி. அதாவது இந்த பிரம்மவாதத்தை குறித்து பல வகையான கருத்துக்கள் இருக்கின்றன. இது இது குறித்து ஏதாவது நமக்கு சந்தேகம் இருந்தால் ஐயம் தெளிதல் என்கின்ற பகுதியிலே நீங்கள் அந்த வினாவினை கேட்டால் அதற்கு இன்னும் சில உதாரணங்களோடு பதில் சொல்ல திருவருள் நமக்கு வாய்ப்பளிக்கட்டும். இந்த வகையிலே இந்த ஒழுக்கமில்லாத தன்மையை பிரம்மவாதிகளுடைய ஒழுக்கமில்லாத தன்மையை வள்ளல் பெருமான் கண்டனம் செய்து இறைவன் எப்படிப்பட்டவன் என்பதை இந்த 11வது பாடலிலே குறிப்பிட்டார். இந்த 11வது பாடலிலே மிக முக்கியமான வரி சத்துவ அகண்ட பரிபூரணாகார உபசாந்த சிவ சிற்பிரமணி என்பது. அந்த வகையிலே இந்த 11வது பாடலை நிறைவு செய்து இப்பொழுது 12வது திருப்பாடலை நாம் சிந்திப்போம். 12வது திருப்பாடலிலே வள்ளல் பெருமான் அடியார்களுடைய புகழை நாம் பேசுவதினாலே நமக்கு என்ன பரிசு நமக்கு கிடைக்கின்றது, என்ன செல்வங்கள் வளங்கள் நமக்கு கிடைக்கின்றது என்று மிக அழகாக பேசுகிறார். மிக எளிமையான பாடல். இறைவனுடைய புகழை பேசுவதினாலே ஒரு பலன் உண்டு. இறைவனுடைய புகழை பேசுகின்றவர்கள் அடியவர்கள். அந்த அடியவர்களுடைய புகழை பேசினாலே நமக்கு இந்த பலன்கள் எல்லாம் கிடைக்கின்றன என்று குறிப்பிடுகிறார். ஏன் அடியவர்களுக்கு அவ்வளவு பெரிய சிறப்பு என்று சொன்னால், அவ்வை பெருமாட்டி சொல்லுவார், இறைவன் அடியர் உள்ளத்து ஒடுக்கம் என்று சொல்லுவார். இறைவன் இந்த உலகத்திலே எங்கே இருக்கிறான் என்று சொன்னால், அடியாருடைய இருதய கமலத்திலே இறைவன் வீற்றிருப்பதினாலே அந்த அடியாருடைய செயலெல்லாம் இறைவனுடைய செயலாகிறது. பெரிய புராணத்திலே ஒரு செய்தி, கண்ணப்ப நாயனாருடைய செயல்கள் எல்லாம் தன்னுடைய செயல்கள் என்று இறைவன் குறிப்பிடுகிறார். அவனுடைய செயலெல்லாம் அவனுடைய செயலெல்லாம் நம்பக்கல் அன்பென்றும் அவனுடைய அறிவெல்லாம் நம்மை அறியும் அறிவென்றும் அவனுடைய செயலெல்லாம் நமக்கு இனியவாம் என்றும் அவனுடைய நிலையில் யார் அறி நீ என்று அருள் செய்தார். சிவகோசாரியார் வேதாகம பூஜை செய்கிறார். சண்டப்ப நாயனார் அந்த வேதாகமத்துக்கு எதிராக அசுத்தமான பொருட்களை எல்லாம் வைத்து இறைவனுக்கு பூஜை செய்கிறார். அந்த பிராமணருடைய கனவிலே, அந்த பூஜை செய்பவருடைய கனவிலே இறைவன் போய், நீ பயப்படாதே வருத்தப்படாதே, நமக்கு வேண்டிய அன்பன் ஒருவன் வந்து அங்கே தொண்டு செய்கிறான், அங்கே எனக்கு பூஜை செய்கிறான். அவன் பயன்படுத்தத்தகாத பொருட்களை பயன்படுத்தினாலும் அவனுக்கு அதெல்லாம் தெரியாது, அவனுக்கு தெரிந்தது எல்லாம் ஒன்றுதான், அது நம்மிடத்திலே அன்பு. அவன் நம் அவன் இதெல்லாம் எதற்காக செய்கிறான் என்று சொன்னால் நம் மீது உள்ள அன்பினாலேயே செய்கிறான், அவனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. இப்பொழுது நமக்கு ரொம்ப வேண்டியவர்கள் வீட்டுக்கு வந்து விட்டால் நமக்கு என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் என்று தெரியாது. ஒரு செலிபிரிட்டி நம்முடைய வீட்டுக்கு வந்து விட்டால் ஐயோ நீங்க வந்துட்டீங்களா, நான் எதிர்பார்க்கவே இல்லையே என்று நாம் சேர் எடுக்க ஓடுவோம், காஃபி போட ஓடுவோம், அவருக்கு உட்கார ஆசனம் கொடுக்க ஓடுவோம், ஏதாவது இப்படி செய்வோம். அது அன்பினாலே செய்வது. அதே போல இறைவனையே சொல்லுகிறான், இவருடைய இந்த அறிவெல்லாம் நம்மை அறியும் அறிவு, இவனுடைய செயலெல்லாம் நமக்கு இனியவாம் என்று சொல்லுகிறார். அதனாலே அடியவர்கள் மிக உயர்ந்தவர்கள், அடியவர்கள் ஒழுக்கமுடையவர்கள், அடியவர்கள் பிற உயிர்களுக்கு இறங்கி தொண்டு செய்கின்றவர்கள். திருஞான சம்பந்த பெருமானும் திருநாவுக்கரசரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் இறந்தவர்களை எழுப்பி கொடுத்தார்கள். எதற்காக எழுப்பி கொடுத்தார்கள் தெரியுமா? அந்த தந்தை தாயினுடைய துன்பம் அவர்களாலே தாங்க முடியவில்லை. ஒரு தந்தையும் தாயும் எவ்வளவு தவம் செய்து அந்த பிள்ளைகளை பெறுகிறார்கள், அவருடைய துன்பம் தாழ முடியவில்லை. அந்த பிள்ளைகள் இறந்து விட்டது என்று அந்த தந்தையும் தாயும் முறையிட்ட போது அந்த கருணை உள்ளத்திலே ஊற்றெடுத்து அந்த கருணையினாலே திருநாவுக்கரசரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் திருஞான சம்பந்தரும் இறந்தவர்களை எழுப்பி கொடுத்தார்கள். அதனால இதெல்லாம் அடியார்களுடைய உள்ளத்திலே இறைவன் இருக்கின்றான். எனவே அப்படிப்பட்ட அடியாருடைய புகழை பேசுவதனாலே நமக்கு என்னென்னலாம் பயன் விளையும் என்பதை இங்கே வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். இங்க என்ன சொல்லுகிறார், பார்கொண்ட நடையில், பார்கொண்ட நடை என்றால் பார் என்றால் உலகம், உலக நடையிலே உலக வழக்கத்திலே பசி கொண்டு வந்து இறப்பார் முகம் பார்த்து இறங்கும் பண்பும். ஒருவர் பசிக்கிறது என்று வருகிறார், ஐயையோ இவரும் நம்மை போலத்தானே, இவரும் நம்மை போல சக ஆன்மாதானே என்று ஆன்மீனிய உணர்வினாலே அவருடைய பசியை பார்த்து இறக்கப்படுகின்ற பண்பு அடியாருடைய புகழை பேசினால் நமக்கு வரும். ஆக இறக்க குணம் அடியாருடைய புகழை பேசினால் நமக்கு வரும். ஜீவகாருண்யம் அடியாருடைய புகழை பேசினால் சிந்தித்தால் நமக்கு வரும் என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். இப்போ இதை எப்படி பொருள் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பார்கொண்ட நடையில் வன் பசி கொண்டு வந்து இறப்பார் முகம் பார்த்து இறங்கும் பண்பு யார் யாருக்கு வரும், நின் அடியர் புகழ் செப்புகின்றோர் அடைவர்தான். அதற்கு அடுத்ததாக நின் திருவடிக்கு அன்பும், இறைவனுடைய திருவடிக்கு அன்பு, இறைவனுடைய திருவடிக்கு நாம் அன்பு செய்யணும். சுத்த சன்மார்க்கத்திலே வாழ்விலே மிக முக்கியமான கொள்கைகள் மூன்று. ஒன்று இறைவனிடத்திலே அன்பு, பிற உயிர்களிடத்திலே கருணை, நம் அளவிலே ஒழுக்கம். ஆகிய இந்த மூன்றும் சுத்த சன்மார்க்க வாழ்விற்கு மிக முக்கிய மூன்று தூண்களாகும். இந்த கருத்தை நம்முடைய ஆசான் தயவு திரு பேராசிரியர் நமச்சிவாயம் ஐயா அவர்கள் அடிக்கடி தன்னுடைய உரையிலே வற்புறுத்தி சொல்லுவார்கள். அப்படி முதல் அடியிலே நமக்கு இரக்கம் உண்டாகும். அடியாருடைய புகழை நாம் பேசினால், ஏனென்று சொன்னால் அந்த புகழிலே அடியார்கள் பிற உயிர்களுக்கு எப்படி இறங்கினார்கள் என்கின்ற கருத்து வருவதினாலே, அதை படித்து அதை பேசுவதினாலே நமக்கு அந்த இரக்கம் உண்டாகும். அதற்கு அடுத்ததாக அடியார்கள் இறைவனிடத்தில எப்படி அன்பு செய்தார்கள், அன்பு வைத்திருந்தார்கள் என்று அதை கேட்கின்ற போது நமக்கு இறைவனுடைய திருவடிக்கண் நமக்கு அன்பு உண்டாகும். அதை இங்கே குறிப்பிடுகிறார், நின் திருவடிக்கு அன்பும், அடுத்ததாக நிறை ஆயுளும், நீண்ட ஆயுள் நமக்கு உண்டாகும். பதியும், பதி என்றால் இருப்பிடம் என்று அர்த்தம், இருப்பதற்கு சுகமாக வாழ்வதற்கு இடம். நல் நிதியும், நல்ல பொருளும், உணர்வும், நல்ல உணர்வும், நல்ல உணர்ச்சியும், ஒரு செயலை செய்து முடிக்கத்தக்க நல்லுணர்வும், பிறரை காணும் போது அவர்களுக்கு உதவ வேண்டும், அவர்கள் நலமோடு வாழ வேண்டும் என்கிற நல்லுணர்வும், சீர்கொண்ட நிறைவும், சீர் என்றால் புகழ் என்று அர்த்தம், புகழை தரக்கூடிய அந்த நல்ல மன நிறைவும், உட்பொறையும், உள்ளே நம்முடைய உள்ளத்திலே பொறுமையும், மெய்ப்புகழும், உண்மையான புகழும், நோய் தீமை ஒரு சற்றும் அணுகாத்திரமும், எந்த நோயும் எந்த தீமையும் நம்மை சற்றும் என்று சொன்னால் சிறிதும் கூட நம்மை அணுகாத திறமும், மெய்திடமும், மெய் என்று சொன்னால் உடம்பு என்ற அர்த்தம், இந்த உடம்பிலே நல்ல திடமும், நல் இடமும், நல் முதலிலே பதி என்று சொன்னால் ஊர் என்று அர்த்தம். இங்கே நல் இடம் என்று சொன்னால் என்விரான்மெண்ட், நல்லவருடைய சேர்க்கையும். இதையெல்லாம் யார் அடைவார்கள் என்று சொன்னால் நின் அடியர் புகழ் செப்புகின்றோர் அடைவர் தான். இறைவனே, உன்னுடைய அடியாருடைய புகழை யார் பேசுகிறார்களோ அவர்கள் மேற்சொன்ன இந்த இரக்க பண்பையும் பக்தியையும் எல்லா வளங்களையும் நலங்களையும் பெறுவார்கள் என்று இங்கு வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். இதற்கு இரண்டு வகையாக பொருள் எழுதியிருக்கிறார்கள். ஒன்று இப்போது நான் சொன்ன பொருள் சாதாரண பொருள், இன்று இன்னொரு பொருள் மெய்ஞான வகையிலே பொருள் எழுதியிருக்கிறார்கள். அது எப்படி என்று சொன்னால், இந்த பார்கொண்ட நடையில் அதுக்கெல்லாம் பொருள் ஒன்று, நீ திருவடி கண்டு அதெல்லாம் ஒன்று. இங்கே நிறை ஆயுள் என்று சொன்னால் மரணமில்லாத வாழ்வும், பதி என்று சொன்னால் அந்த இறைவனுடைய இடத்திலே வாழக்கூடிய அந்த வாழ்வு. பதி என்றால் இறைத்தன்மையும், நல் நிதியும். இங்கே நல் நிதி என்று சொன்னால் அருள் நிதி என்றும், உணர்வு என்று சொன்னால் அருள் உணர்ச்சியும், சீர்கொண்ட நிறைவு என்று சொன்னால் ஞான நிறைவென்றும், உட்பொறை என்று சொன்னால் உள்ளே நமக்கு பொங்கி எழும்புகின்ற மௌனானந்த பெருஞ்சாந்தமும், மெய்ப்புகழ் என்று சொன்னால் நாம் என்றைக்கும் மரணம் என்கின்ற நிலையிலே அழுந்தி விடாத, மரணத்தை கடந்து நிற்கின்ற உண்மையாகிய அந்த புகழும், நோய் தீமை ஒரு சற்றும் அனுராக்கிரமும் என்று சொன்னால், இங்கே நோய் என்பது உயிர் நோய், மனம் ஆணவம் கண்மம் மாயை என்று பொருள் கொண்டு, இந்த ஆணவ கண்ம மாயையாகிய இந்த நோயும் இந்த மகாமாயை முதலிய இந்த தீமையும் நம்மை ஒரு சற்றும் அணுகாத திறமும், மெய்த்திடமும். இங்கே மெய்த்திடம் என்று சொன்னால் ஞான வைராகியம் என்று பொருள் எழுதியிருக்கிறார்கள். ஞான வைராகியம் என்றால் என்ன என்று சொன்னால், எந்த நிலை வந்தாலும், எந்த கடினம் வந்தாலும், எந்த துன்பம் வந்தாலும் நாம் கொண்ட ஞான நிலையிலிருந்து பிறழாமல் இருப்பது, அதற்கு ஞான வைராகியம் என்று பொருள். அந்த உண்மை திடம், அந்த நாம் கொண்டிருக்கிற அந்த உண்மையிலே பிடிப்பும், நல் இடமும், முத்திசித்தியாகிய அந்த பெருநிலையுடைய அந்த இடத்தையும், உன்னுடைய அடியாருடைய புகழை செப்புகின்றோர், அந்த புகழை பேசுகின்றவர்கள், அடுத்தவர்கள் சிந்திக்க அதற்கு அதை மற்றவரிடம் பகிர்கின்றவர்கள், அந்த அதை செப்புகின்றோர், இதை பேசி பேசி இன்புறுகிறவர்கள், ஆகா வள்ளல் பெருமான் இப்படி செய்தாரே, வள்ளல் பெருமான் இதை போல செய்தாரே, தர்மசாலை அமைத்தாரே என்று அந்த புகழை பேசி பேசி அந்த கருத்து நமக்குள் போய் நாமும் அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய தன்மை உண்டாகும். அப்படி அந்த இப்படி இந்த பேசுபவர்கள் இந்த மெய்ஞான செல்வங்களை எல்லாம் அடைவார்கள் என்று இதற்கு உலகியல் ரீதியாகவும் அருளியல் ரீதியாகவும் பொருள் எழுதியிருக்கிறார்கள். இந்த இரண்டுமே இந்த பாட்டிற்கு எடுத்துக்கொள்ளத்தக்கதே. கொஞ்சம் அப்படி இலக்கணத்துக்கு புறம்பாக இருந்தாலும் கூட அந்த கருத்துக்களினாலே எந்த தவறும் இல்லை. இரண்டுமே அழகான பொருளை உடையது. இது அகப்பொருள், அதாவது ஞான பொருளை உடையது. மற்றொன்று வெளிப்படையான உலகியல் பொருளை உடையதாக இந்த இரண்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன் நான் நேரம் செலவு செய்து இதை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், அன்பர்களை சிந்திக்க வேண்டும். மறுமுறையும் நாம் இந்த தலைப்பை வைத்துக் கொண்டு மறுமுறையும் நாம் எப்பொழுது பேசுவோம், நமக்கு திருவருள் எப்பொழுது இந்த வாய்ப்பை வழங்கும் என்று எனக்கு தெரியாது. அதனாலே நான் இந்த அகப்பொருள், அதாவது ஆன்மீக மெய்ஞான பொருள் மிக சிறப்பாக இருப்பதினாலே அதையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். எனவே இந்த கருத்தை சொல்லிவிட்டு அதற்கு அடுத்ததாக முருகப்பெருமானுடைய அந்த அழகை வர்ணிக்கிறார். கூறுகொண்ட நெட்டிலை கதிர்வேலும், அதாவது ஒரு இலை கூர்மையாக இருப்பதை போல அந்த வேல் இருக்கிறது. கூர்கொண்ட நெட்டிலை கதிர்வேலும், ஒளியுடைய வேலும், மயிலும், ஒரு கோழியும் கொடியும். இப்பொழுது வள்ளல் பெருமான் வேல் மயில் என்பதற்கெல்லாம் சுப்பிரமணியம் என்பதிலே விளக்கம் எழுதியிருக்கிறார். நிச்சயமாக அன்பர்கள் அது ஒளி வடிவமாகவும் இருக்கிறது. ஏற்கனவே அன்பர்கள் அதை விளக்கியும் பேசியிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இது இந்த இடத்திலே நாம் அதை விரிவாக சிந்திக்க இயலவில்லை, நேரகாலம் கருதி இப்பொழுது மற்ற பாடல்களை சிந்திக்க வேண்டியதனாலே அன்பர்கள் அதற்கு வேல் என்றால் என்ன, மயில் என்றால் என்ன, கோழி கொடி என்றால் என்ன, சூரபத்மன் என்றால் யார் இதையெல்லாம் வள்ளல் பெருமான் சுப்பிரமணியன் என்கின்ற விளக்கத்திலே உரைநடையிலே எழுதியிருக்கிறார். அதையெல்லாம் அன்பர்கள் பார்த்து தெளிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒரு கோழியும் கொடியும் இன்னோர் கோமான் தன் மகளும், இன்னோர் கோமான் தெய்வ யானை ஒரு புறத்திலேயும், அவர் இச்சாசக்தி ஒரு மாமான் தன் மகளும். மாமான் என்று சொன்னால் வள்ளி அம்மையார் மான் வயிற்றிலே பிறந்தார். மா பெரிய மானினுடைய வயிற்றிலே பிறந்த அந்த வள்ளியாகிய மானின் மகளும் மால் கொண்ட நின்கோலம் அறவே. அதாவது பொதுவாக இந்து சமயத்திலே பல கடவுள்களுக்கும் இரண்டு மனைவி இருப்பது போல ஒரு ஒரு வடிவத்தை அமைத்திருப்பார்கள். அதற்கு காரணம் அந்த இரண்டு மனைவியிலே ஒரு மனைவி இச்சாசக்தி, ஒரு மனைவி கிரியாசக்தி, இறைவன் நடுவில் இருக்கக்கூடிய இறைவன் ஞான சக்தி என்பதை உணர்த்துவதற்காக அப்படி அவர்கள் செய்திருக்கிறார்கள். அந்த வகையிலே தான் இங்கேயும் வள்ளல் பெருமாள் கோமாந்தன் மகளும் ஒரு மாமாந்தன் மகளும் என்று குறிப்பிடுகிறார். இது குறித்து மேலும் விளக்கங்களை சுப்பிரமணியத்திலே நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளலாம். இப்படிப்பட்ட வேலையும் மயிலையும் சேவல் குடியையும் உடைய உன்னுடைய இந்த அற்புதமான திருக்கோலத்தை நான் மறக்க மாட்டேன் இறைவனே என்று குறிப்பிடுகிறார். தார் கொண்ட சென்னை கந்தகோட்டத்துள் வளர் தளமோங்கு கந்த மேலே. இங்கே தார் என்று சொன்னால் மாலை என்று அர்த்தம் இருக்கிறது, அழகு என்று அர்த்தம் இருக்கிறது. அதாவது ஒழுங்கமைப்பாக ஒழுங்கமைதியோடு இருப்பதற்கு தார் என்று பெயர். மாலை சரியாக புனையப்பட்டிருப்பதினாலே மாலைக்கு தார் என்று பொருள். எனவே இங்கே தார் கொண்ட என்று சொன்னால் ஒழுங்கு அமைப்போடு உடைய சென்னை. அப்படிப்பட்ட அந்த சென்னையிலே கந்தகோட்டம் என்கின்ற அந்த திருக்கோயிலே வளர்தளம் ஓங்குகிற அந்த கோயிலிலே விளங்குகின்ற கந்தவேலே, உன்னுடைய முகம் அடியார்களுக்கு தூய குளிர்ச்சியை தந்து அருள் உணர்வை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது என்று வள்ளல் பெருமான் அந்த கந்தகோட்ட பெருமானை வாழ்த்தி வழிபடுகிறார். எனவே நாமும் அடியாருடைய புகழை பேசுவோம். அந்த புகழை பேச பேச அந்த அடியாருடைய தன்மை நமக்கும் வந்து நாம் எல்லா அருள் வளங்களையும் உலகியல் வளங்களையும் பெறுவோம். இப்பொழுது இந்த பாடலை அம்மையார் பாடுவார்கள்.
காய் கொண்டு நடையில் பசி குண்டு வந்திருப்பார் முகம் பார்த்திரங்கும் பெண்கும் திருவடி கண்டும் நிறையாயும் சதியும் நிதியும் உணர்வும் பார்க்குண்டனையில் பசி கொண்டு வந்திருப்பார் முகம் பார்த்திரங்கும் பண்பும் திருவடி பின்பும் நிறையாயும் பதியும் நிதியும் உணர்வும் தீ கொண்ட நிறையும் பொறையும் நீகுகளும் நோ தீமை ஒரு சற்றும் அணுகாத திரவும் மெய்திடவும் நல்கிடவும் நடிய புகழ் செப்புகின்றோரடைவர்கள் கொண்டிலை கதிர் வேலும் மகிழும் ஓர் கோழியன் கொடியும் மாந்தன் மகளும் ஓர் மாமாந்தன் மகளும் மால் கொண்டன் கோலம் மறவேன் சின்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தளவோங்க கந்த வேளே சண்முக துய்யமணி உன்முக தெய்வமணி சண்முக தெய்வமணி.
அம்மையார் அவர்களுக்கு நன்றி. முதலிலேயே அடியாருடைய புகழை பேசினவர்கள் என்னென்ன சிறப்பையெல்லாம் பெறுவார்கள் என்று பனிரெண்டாவது பாடலிலே தெரிவித்த வள்ளல் பெருமான், இப்பொழுது அடியார்க்கு அடியாருடைய புகழை பேசுகிறவர்களுக்கு என்ன உண்டாகும் என்று குறிப்பிடுகிறார். அடியார் அந்த அடியாருடைய அடியை தன்னுடைய தலையிலே அடைந்த அடியார் அந்த அடியாருடைய புகழை பேசுகின்றவர்களுக்கு என்ன உண்டாகும், என்ன சிறப்பு உண்டாகும் என்று வள்ளல் பெருமான் இந்த பாடலிலே குறிப்பிடுகிறார். இங்கே வள்ளல் பெருமானுடைய அந்த ஞான தமிழ் இங்கே அழகாக விளையாடுகிறது. என்ன சொல்லுகிறார், எதெல்லாம் நடக்க முடியாதோ அந்த உதாரணத்தை சொல்லுகிறார். எப்படி இதெல்லாம் நடக்காதோ அதை போல அடியாருக்கு அடியாருடைய திருவடியை வழங்குகின்றவர்களுக்கு தீமைகள் ஒரு காலத்திலும் வராது என்று குறிப்பிடுகிறார். என்னென்ன உதாரணங்கள் என்று சொன்னால் அதை பாருங்கள். வன் பெரு நெருப்பினை புன்புழு பற்றுமோ? இல்லை. இங்கே வள்ளல் பெருமான் கடைசியாக எட்டாவது வரியிலே இல்லை என்று சொல்லுகிறார். அந்த இல்லையை நாம் ஒரு ஒரு வரிக்கும் பறிக்கும் போட்டுக் கொள்ள வேண்டும் பொருள் விளங்குவதற்காக. வன் பெரு நெருப்பினை, நல்ல வலிமையுடைய பெரிய நெருப்பு எரிகிறது, அங்கே ஒரு சின்ன பூச்சி அந்த நெருப்பை போய் பிடிக்க முடியுமா? அதை போய் அதை முழுமையாக அதை ஆக்குப்பை அதாவது அணைந்து கொள்ள முடியுமா என்று சொன்னால் முடியாது. இல்லை. வானை ஒரு மான் தாவுமோ? இவ்வளவு பெரிய வானத்தினை ஒரு மான் தாவ முடியுமா? ஒரு மான் தாவி ஓரளவுக்கு தாவி ஓடும், சின்ன ஒரு சிறிய தூரத்திற்கு தாவி அழகாக ஓடுமே தவிர அது ஒரு வானத்தை தாவுமா? நிச்சயமாக தாவ முடியாது. இல்லை. வலியுள்ள புலியை ஓர் எலி சீருமோ? நாம் கார்ட்டூன் படங்களிலே பார்ப்பது போல அது கார்ட்டூனிலே சீரும், ஆனால் இங்கே சீர முடியாது. ஒரு வலிமையுள்ள ஒரு புலியை ஓர் எலி போய் வம்புக்கு சண்டைக்கு இழுக்க முடியுமா, தொந்தரவு செய்ய முடியுமா? நிச்சயமாக முடியாது. ஏனென்று சொன்னால் புலியினுடைய வலிமை அதிகம். பெரிய மலையை ஓர் ஈ சிறகினால் துன்புற அசைக்குமோ? இல்லை. ஒரு பெரிய மலை இருக்கிறது, ஒரு ஈ தன்னுடைய சின்ன சிறகினாலே போய் அந்த மலையை அசைத்து விட முடியுமா? நிச்சயமாக முடியாது. வச்சிரத்தூண் ஒரு துரும்பினால் துண்டமாவோ? துண்டமாமோ? வச்சிரம் என்றால் வைரம். அந்த வைரத்தூண் ஒரு துரும்பை வைத்து அந்த வைரத்தூணை வெட்ட முடியுமா? வைரத்தை வைரத்தால் தான் இருக்க முடியும். ஒரு சின்ன துரும்பினாலே அந்த பெரிய அந்த வச்சிரத்தூணை வெட்டி விட முடியாது, அதுவும் நடக்காது. சூரியனை இருள் வந்து சூழுமோ? சூரியனுக்கு இருள் ஏது? சூரியன் தான் எல்லா உலக அண்டங்களுக்கும் ஒளி கொடுத்து கொண்டிருக்கிறது, அதற்கு இருள் கிடையாது. அதனாலே சூரியனை இருள் வந்து சூழுமோ? சூழாது. இல்லை. காற்றில் மழை தோயுமோ? தோய்தல் என்று சொன்னால் படிதல். இப்பொழுது காற்று அண்ட பிரபஞ்சம் முழுக்க இருக்கிறது, காற்றிலே மழையை சேமிக்க முடியும் என்று சொன்னால், அந்த காற்றிலே மழை சிக்கிக் கொள்ளும் என்று சொன்னால் அந்த பூமிக்கே வராது, அது அந்த காற்றிலே மழை படியாது. அதனாலே அப்படி காற்றிலே மழை தோயாது. காற்றில் இருள் வந்து சூழுமோ, காற்றில் மழை தோயுமோ? இல்லை. மேலே சொன்ன இவைகளெல்லாம் எப்படி நடக்காதோ அதுபோல் அன்புடைய நின் அடியர் பொன்னடியை உண்ணும் அவர் அடிமலர் முடிக்கடிந்தோர்க்கு. முதலிலே ஒன்று, அன்புடைய நின் அடியர் பொன்னடி. இறைவனை உண்மையாக வழிபடுகின்ற அடியவருடைய திருவடியை உண்ணும் விரும்பும் அன்பு செலுத்துகின்றார் இன்னொரு அடியவர். ஒரு உதாரணத்துக்கு வைத்துக் கொள்வோம். இப்பொழுது ஏதோ ஒரு பெயரை சொல்லுகிறேன் என்று என்ன வேண்டாம், இறைவனை வள்ளல் பெருமான் வழிபட்டார்கள், வள்ளல் பெருமானை இன்னொரு ஞானி வழிபடுகிறார், உதாரணத்துக்கு சிவபிரகாச சுவாமியர் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது இறைவனை வள்ளல் பெருமான் வழிபட்டார், அப்பொழுது வள்ளல் பெருமான் அடியவர், அந்த அடியாருடைய பொன்னடியை உண்ணுகின்ற அடியார் சிவபிரகாச சுவாமிகள். அப்படி அந்த சிவபிரகாச சுவாமிகளுடைய திருவடியை வழிபடுவோர்க்கு நான் இங்கே ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன், மற்றபடி ஒன்றுமில்லை. நீங்கள் இந்த இடத்திலே நீங்கள் சரவணானந்தரை வைத்துக் கொள்ளலாம், ஊரடிகளை வைத்துக் கொள்ளலாம், சன்மார்க்கத்திலே இன்னும் எவ்வளவோ பெரியவர்கள் இருக்கிறார்கள், எல்லோரையும் வைத்துக் கொள்ளலாம். ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். அப்படி அடியாருடைய திருவடியை வழிபட்டு அந்த அடியாரிடத்திலே அன்பு செய்கின்ற அடியார் இருக்கிறாரே, அந்த அடியாருடைய திருவடியை நம்முடைய தலையிலே நாம் வைத்துக் கொண்டால் என்றால் அவரை பணிந்து வணங்கி வழிபட்டால், அப்படிப்பட்ட அந்த ஞானியை நாம் வழிபட்டால், அவருடைய அன்பை நாம் பெற்றால், நமக்கு என்ன உண்டாகாது? அவனம் உருமோ? நமக்கு துன்பம் உண்டாகுமா? உண்டாகாது. காமம் வெகுளி உருமோ? நமக்கு காமம் உண்டாகுமா? தேக இச்சை உண்டாகுமா? பொருட்களின் மீது ஆசை உண்டாகுமா? உண்டாகாது. கோபம் உண்டாகுமா? உண்டாகாது. மனத்து அற்பமும் விகற்பமும் உருமோ? மனம் கீழ்மையான பொருட்களை நாடி போகுமா? போகாது. பறந்து பறந்து பல விகற்பமான எண்ணங்களை சம்பாதிக்குமா? நிச்சயமாக சம்பாதிக்காது என்று குறிப்பிடுகிறார். ஆக இறைவனை வழிபடுகின்றார் ஒரு அடியார், அவருடைய அடியார் அவருடைய திருவடியை வழிபடுகின்றார் மற்றொரு அடியார், அந்த அடியாரை நாம் வழிபட்டாலே நமக்கு இந்த காம குரோத லோப மோக மதமாச்சரியம் ஆகிய குற்றங்கள் வராது. வருமோ என்று சொன்னால் நிச்சயமாக வராது என்று வள்ளல் பெருமான். உருமோ என்று எப்படி மேலே சொன்ன உதாரணங்களில் எல்லாம் நடக்காதோ, அதை போல அடியாருடைய திருவடியை, அடியாருக்கு அடியாருடைய திருவடியை வழிபடுகிறவர்களுக்கு, அவர்களை துணையாக உடையவர்களுக்கு, உண்மையாக அவர்களை வழிபாடு செய்கின்றவர்களுக்கு, அவர்களுக்கு தொண்டு செய்கின்றவர்களுக்கு இந்த காம குரோத லோபமோக மதமாச்சரியமாய் குற்றங்கள் வாராது என்று குறிப்பிடுகிறார். அதாவது வள்ளல் பெருமான் ஒரு அழகான குறிப்பு கொடுக்கிறார் உரை நடையிலே. குருநாதனுடைய திருவடியின் கண்ணே சிந்தனை உடையவர்களுக்கு கோஷத்தடிப்பு உண்டாகாது என்று சொல்லுகிறார். கோஷம் என்று சொன்னால் ஆண்குரிய ரத்தம். எப்பொழுது அந்த அதற்கு தடிமன் ஏற்படும் என்று சொன்னால், மனத்திலே தேவையில்லாத இச்சை காமம் முதலிலே ஏற்படுகிற போது அதனுடைய விளைவாக நம்முடைய உடம்பிலேயும் அதனுடைய வெளிப்பாடு தெரியும். இப்போ கோஷத்தடிப்பு உண்டாகாது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? குருநாதனுடைய திருவடியை நாம், வல்லல் பெருமானுடைய திருவடியை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமானால் நம்முடைய சிந்தனை வேறெங்கும் போகாது. அந்த குருநாதனுடைய திருவருள் நமக்கு காம குரோத லோப மோக மதமாச்சரியங்களை தராமல் தடுத்து நமக்கு திருவருள் செய்யும். இதை வள்ளல் பெருமான் ஒளிவில் எடுக்க பாயிர விருத்தியில குறிப்பிடுகிறார். இறைவனுடைய தாள் என்றால் தாப்பால் என்று அர்த்தம், தாள் என்றால் கால் என்று அர்த்தம். இந்த அடியார்களை நாம் வழிபடுகிறோம் இல்லையா, குருநாதனுடைய தாள் தாப்பால் மாதிரி. அது என்ன செய்யாது என்று சொன்னால், நல்லது வெளியில் போக விடாது, கெட்டது உள்ளே வர விடாது என்று வள்ளல் பெருமான் எழுதியிருக்கிறார்கள். எவ்வளவு அழகாக எழுதியிருக்கிறார்கள் பாருங்கள். திருஞான சம்பந்தருடைய திருவடி தாள், அந்த தாள் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அது வெறும் கால் மட்டுமல்ல, தீமையை உள்ளே அணுக விடாமலும் நன்மையை வெளியே போக விடாமலும் அடைக்கின்ற தாள் என்று வள்ளல் பெருமான் திருஞான சம்பந்தருடைய திருவடியை குறித்து அங்கு உரை எழுதியிருக்கிறார். எனவே அந்த வகையிலே இந்த கருத்தை நாம் சிந்திப்போம். எனவே அடியார்க்கு அடியாருடைய திருவடியை நாம் நம்முடைய மனத்திலே சிந்தையிலே உண்ணுவோமானால், நமக்கு பஞ்சமா பாதகங்கள் முதலிய குற்றங்கள் நம்மை சாராது. அதற்கு நாம் அடியாருடைய திருவடி தியாகத்திலே நாம் ஈடுபட வேண்டும். நம்முடைய சர்க்குருநாதனுடைய திருவடியை நாம் வழிபட வேண்டும். அப்படி அதை சிந்தித்து நாம் இணைந்து வழிபட்டால் நமக்கு நிச்சயமாக எல்லா ஞான நன்மையும் உண்டாகும். இப்பொழுது இந்த பாடலை அம்மையார் பாடுவார்கள்.
வானை கோருமாவுமோ, வலியுள்ள புலியை ஓர் எலி சீருவோ, பெரிய மலையை ஊரிச்சிறகினால் துன்புரசைக்குமோ, வஜ்ர தூண்முறு துருந்தினா துண்டமாமோ, சூரியனே இருள் வந்து சூடுமோ, காற்றில் மழை தோயுமோ, இல்லை அது போல உடைய நின்மடிகர் புன்னடியை உண்ணும் அவர் அடிமலர் முடி கணிந்தோக்கு, அவலமுருமோ காம வெகுடி உருமோ, மன தர்ப்பமும் விகற்பமும் மோருமோ, தன் புகழ் செய்தில் கந்த கோட்டத்துள் தளமோங்கு கந்த வேடே, தன்னூக துய்யமணி முன்னூக செய்வமணி ஷண்முக தெய்வமணியே.
அம்மையார் அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது இந்த 12-13 பாடலிலே அடியாருடைய புகழையும் அடியார்க்கு அடியாருடைய புகழையும் அந்த திருவடியை நினைப்பதினாலும் பேசுவதினாலும் நமக்கு உண்டாகின்ற பயனையும் இங்கே வள்ளல் பெருமான் அடியாருடைய புகழாக இந்த 12-13 ஆகிய பாடலிலே குறிப்பிட்டார். அதற்கு அடுத்ததாக இப்போது நாம் 14 பாடலை நாம் சிந்திப்போம். இங்கே இறைவன் தனக்கு உண்மை அறிவிக்கும் குருவாக வந்து தனக்கு உதவினான், மாயை நீக்கினான் என்று வள்ளல் பெருமான் இங்கே இந்த அற்புதமான பாடலிலே வேண்டுகிறார். இப்பொழுது நம்முடைய அறிவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால், ஒன்றை மற்றொன்றாக கருதுவதாக இருக்கிறது. நல்லதை தீயதாகவும் தீயதை நல்லதாகவும் மாறி கருதுவதாக இருக்கின்றது என்று குறிப்பிடுகிறார். அதற்கு உதாரணங்களை மிக அழகாக வள்ளல் பெருமான் இங்கு அடுக்கடுக்காக குறிப்பிடுகிறார். உண்மையாகவே இந்த தெய்வமணி மாலை ஞான தமிழ், அந்த தமிழினுடைய அழகு அவ்வளவு அற்புதமாக இருக்கின்றது. இங்கே அழகாக சொல்லுகிறார், காணலை நீரும் நாம் இந்த வெப்பத்திலே பார்த்திருப்போம். நாம் அந்த சாலையிலே பயணிக்கின்ற போது மிக அதிகப்படியான வெப்பத்தினாலே ஒரு தண்ணீர் இருப்பது போல நமக்கு தெரியும். தண்ணீரை போல சல 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 என்று இருக்கும் வெளியிலிருந்து பார்ப்பதற்கு. ஆனால் நாம் அதற்கு பக்கத்திலே போகிற போது அங்கே தண்ணீர் இருக்காது. அதுதான் காணல் நீர் என்று சொல்லுவார்கள். அந்த காணலிடத்திலே நீரை பார்ப்பது போலவும் ஒரு கட்டையில் கல்வனும் நாம் இருட்டிலே நம்முடைய வீட்டிலே பார்க்கிற போது இருட்டு நேரத்திலே ஒரு கட்டையை பார்த்தால் அது கல்வன், யாரோ ஒரு திருடன் நம்முடைய இல்லத்திலே வந்து விட்டான், அவன் நிற்பது போல நமக்கு தெரிகிறது. இப்படி மாறி தெரிகிறது. காணலில் காணலிடத்திலே நீரும் ஒரு கட்டையிலே கல்வனும் கான் ஒரு கயிற்றில் அறவும். கான் ஒரு கயிற்றில் அறவும் என்று சொன்னால் கயிற்றிலே நமக்கு அறவும் தோன்றுகிறது. முன்பே வள்ளல் பெருமான் இந்த பாடலை நமக்கு தெரிவித்தார் இல்லையா? அதாவது கயிறு, அந்த கயிறு இருட்டிலே பார்க்கிறோம். இருட்டிலே பார்க்கிற போது அது நமக்கு பாம்பு போல தோன்றுகிறது. அந்த பாம்பு போல தோன்றுகிறது, அதனாலே நாம் அதை எண்ணி நாம் பயப்படுகிறோம். இப்போது கயிறு பாம்பு போல தோன்றுகிறது, ஒன்று இன்னொன்றாக மாறி தோன்றுகிறது. அதற்கு அடுத்ததாக கடுதறு கிழிஞ்சிலிடை வெளியும், கடினமாக இருக்கக்கூடிய அந்த கிழிஞ்சில், நாம் கிழிஞ்சில் என்று சொன்னால் அது இந்த கடலிலே நமக்கு கிடைக்கும் கிழிஞ்சில்கள், அது வெள்ளையாக வெள்ளி போலவே இருக்கும். அதை தொலைவில் இருந்து பார்த்தால் அது வெள்ளி பொருளை போல தெரியும். அது வெள்ளியா இல்லை கிழிஞ்சதா என்று நமக்கு தெரியாது. அப்போது கிழிஞ்சில் வெள்ளி போல நமக்கு தெரியும். கடிதறு கிழிஞ்சிலடை வெள்ளியும், அப்பொழுது நாம் அது வெள்ளி வெள்ளி என்று நாம் புரட்சியாக கருதுவோம். பொன்னை கடித்த பித்தளையின் இடையும், அதாவது இந்த பித்தளை பொருளை நன்றாக புளியிட்டு அல்லது அதற்கு உரிய அந்த பொருட்களை இட்டு நன்றாக விளக்கினால் அது தங்கத்தை போல நன்றாக மினுமினுக்கும். அதனாலே பல பேர் என்ன சொல்லுவார்கள், பல பேர் அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே அவர்கள் கேட்பார்கள், இது என்ன பொன் குடமா அல்லது பித்தளை குடமா என்று. அதை நன்றாக அப்படி விளக்கினால் அது பொன்னை போல இருக்கும். அப்பொழுது பித்தளையை பொன்னாக நாம் மாற்றி பார்க்கிறோம். அதைத்தான் இங்கே வள்ளலார் சொல்கிறார், பொன்னை கடித்த பித்தளையின் இடையும் மானலில் கண்டு உளம் மயங்கள் போல். மானல் என்று சொன்னால் ஒன்றை மற்றொன்றாக கருதுகின்ற பிறழ்வு உணர்வு. அப்படி எப்படி அதனுடைய தோற்ற மயக்கத்தை பார்த்து அதனுடைய உண்மைத்தன்மையை விட்டுவிட்டு அது வேறொரு பொருள் என்று நாம் மயங்குகிறோமோ, அதை போல இந்த உலகத்திலே நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய மாய கற்பனையினாலே பெரியவர்கள் சொல்லுவார்கள், இவன் வாழ்வது கொஞ்ச காலம்தான், ஆனால் இவன் எண்ணுவது கோடி என்று சொல்லுவார்கள். அதை போல மாயையை கற்பனையில் கண்டு நாம் இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம், இதை செய்யலாம், அதை செய்யலாம். நாம் இந்த பொழுதிலே இங்கே உட்கார்ந்திருக்கிறோம், அடுத்த பொழுதிலே நாம் உயிரோடு இருப்போமா இல்லையா என்பது நமக்கு தெரியாது. ஆனால் இறைவனுடைய திருவடியை சிந்திப்பதை தவிர அதை விட்டுவிட்டு நாம் எல்லாம் செய்வோம். நாம் நாளைக்கு வீடு வாங்கலாம், இது வாங்கலாம், அது வாங்கலாம், இப்போது இருப்பதை இப்படி செய்யலாம், அப்போது வருவதை அப்படி செய்யலாம், நாளைக்கு ஒரு கோடி வரும், ஒரு கோடியை 10 கோடி ஆக்கலாம் என்று நம்முடைய கற்பனையை அந்த மாயையிலே, மாயையினுடைய அந்த வசத்தினாலே நம்முடைய கற்பனையை செலுத்துகிறோம். அதை வள்ளல் பெருமான் இங்கே சொல்லுகிறார்கள், மாயையில் கண்டு, கற்பனையை மாயையில் கண்டு வீணே மனை என்றும், மனைவி என்றும், வீடு என்றும், மகவு என்றும், பிள்ளை என்றும், உறவு என்றும், இவர்களெல்லாம் உறவு என்றும், நிதி என்றும், நமக்கு வந்திருக்கிற பொருள் இது என்றும், வாழ்வு என்றும், நமக்கு இப்படிப்பட்ட வாழ்வு கிடைத்திருக்கிறது, நம் சுகபோகமாக வாழ்கிறோமே, இந்த வாழ்வு நமக்கு நிலையானது என்றும், மானம் என்றும், மான உணர்வு என்றும், ஊனலில் உடம்பு என்றும், நமக்கு நோயில்லாத இந்த உடம்பு வர வேண்டும் என்றும், உயிர் என்றும் உளவென்றும், உள் என்றும் வெளி என்றும், வான் உலகென்றும், நாம் நம் உயிர், இது உணர்வு, நாம் இப்படி இருக்கிறோம், நாளைக்கு இது மாதிரி செய்யலாம், நாம் இந்த யாகம் செய்தால் இந்திரனாகலாம் முதலிய இந்த வான் உலகென்றும் என்றும் என்று சொன்னால் இப்படி பலவாறாக என்று அர்த்தம். என்றும் அளவரு விகாரமுற நின்றையனை, அளவே இல்லை என்னுடைய விகாரத்திற்கு, அளவே இல்லை என்னுடைய விகாரத்திற்கு, அளவே இல்லை, அப்படி நான் விகாரப்படுகின்றேன், என்னுடைய விகாரத்திற்கு அளவே இல்லை. அளவு அறு விகாரம், அளக்க முடியாத அளவிற்கு விகாரமுடைய விகாரம் என்று சொன்னால் பற்பளவாக தேவையில்லாமையாக விரிந்து நாம் எதையெல்லாம் நாம் சிந்திக்க கூடாதோ அதையெல்லாம் கற்பனையிலே சிந்திப்பது, அப்படிப்பட்டது அந்த விகாரம். அந்த விகாரம் உற நின்ற எனை, இப்படி நான் இருந்தேன், இப்படியெல்லாம் நான் யோசித்துக் கொண்டிருந்தேன், கற்பனையை மாயையை கண்டிருந்தேன், இப்படிப்பட்ட எனக்கு விகாரம் உற நின்ற எனக்கும் கருணை செய்து ஞான உண்மையை தெரிவித்த குருவே என்று இறைவனை புகழ்கின்றார். ஆக இறைவனே குரு வடிவாக வந்து வள்ளல் பெருமானுக்கு அருளிய திறத்தை வள்ளல் பெருமான் இங்கே பதிவு செய்கின்றார். அந்த கருத்தை இங்கே இறைவன் குரு வடிவாக வந்து அருளிய தன்மையை இங்கு குறிப்பிடுகிறார். அதைத்தான் மிக அழகாக உண்மை அறிவித்த குருவே என்று மிக அழகாக இங்கே குறிப்பிடுகிறார். எனவே அந்த வகையிலே வள்ளல் பெருமானுக்கு எப்படி இறைவன் குருவடிவாக வந்து அருளி செய்து உண்மையை அறிவித்தானோ, வள்ளல் பெருமான் அப்படி நமக்காக குருவடிவம் தாங்கி வந்து அரிய அருப்பாக்களையெல்லாம் எழுதி நம்மை வாழ்விக்க நமக்கு வழி செய்திருக்கிறார். வள்ளல் பெருமானுடைய திருவடியை பற்றி அவருடைய அந்த அருப்பாவினுடைய உண்மைத்தன்மையை உணர்ந்து நாமும் அந்த ஞான கல்வியை கற்று வள்ளல் பெருமானுடைய குருவருளை பெற்று உண்மையை உணர வேண்டும் என்று நாம் சிந்தித்து அந்த வகையிலே இந்த பாடல்களை படித்தோம். இங்கே தானம் மிகு சென்னை என்று குறிப்பிடுகிறார். தானம் மிகுந்த சென்னை, தர்ம காரியங்கள் நிறைந்திருக்கின்ற சென்னை. அப்படிப்பட்ட இந்த சென்னையில் கந்தகோட்டத்திலே தானம் மிகுந்த இந்த சென்னையிலே கந்தகோட்டத்திலே விளங்கி அருள் புரிகின்ற கந்தவேலாகிய முருகப்பெருமானே என்று வள்ளல் பெருமான் எம்பெருமான் முருகனை இந்த பாடலிலே வேண்டுகின்றார். நிறைவு கருத்தாக மயக்கத்தில் இருக்கின்ற உலக மயக்கத்தில் இருக்கின்ற நம்மை குருவடிவாகிய இறைவனுடைய திருவருளால் திருவருள்தான் காப்பாற்ற வேண்டும். அதை தவிர நமக்கு வேறு கதி இல்லை. எனவே அந்த குருவருளை நாம் சிந்திக்க வேண்டும் என்பதே இந்த பாடலுடைய உண்மை கருத்தாகும். இப்பொழுது நாம் அதற்கு அடுத்ததாக 15வது திருப்பாடலை சிந்திப்போம். இந்த திருப்பாடல் மிக அற்புதமான இந்த திருப்பாடலிலிருந்து மூன்று நிலையாமை கருத்துக்களை வள்ளல் பெருமான் குறிப்பிடுகின்றார். முதல் கருத்து இளமை நிலையாமை, இரண்டாவது கருத்து செல்வம் நிலையாமை, மூன்றாவது கருத்து யாக்கை நிலையாமை ஆகிய இந்த மூன்று கருத்துக்களை மூன்று பாடலிலே வைத்து வள்ளல் பெருமான் சிந்திக்கின்றார். 15வது பாடல் இளமை நிலையாமையையும், 16வது பாடல் செல்வம் நிலையாமையையும், 17வது பாடல் யாக்கை நிலையாமையையும் குறிப்பிடுகிறது. இப்பொழுது இந்த 15வது பாடலிலே இளமை நிலையாமையை வள்ளல் பெருமான் பேசுகின்றார். அதாவது இந்த இளமை நிலையாமை, செல்வம் நிலையாமை, யாக்கை நிலையாமை என்கின்ற இந்த கருத்து ஆன்மீகத்தினுடைய அடிப்படையிலே இருந்து எல்லோருக்கும் சொல்லப்படுகின்றது. முதலில் ஆன்மீகத்திலே இருப்பவர்களுக்கு நிலையாமை என்கின்ற அந்த தன்மை வர வேண்டும், அந்த உணர்வு வர வேண்டும். இந்த உலகம் நிலையல்ல, நாம் நிலையில்லாதவர்களாக இருக்கின்றோம் என்று நாம் எண்ணினால்தான் நாம் நிலையான பொருளை நோக்கி போவதற்குரிய முயற்சியை நாம் செய்வோம். அதனாலே அடியார் நீங்கள் திருமந்திரத்திலேயும் இந்த கருத்து இருக்கிறது. இந்த இளமை நிலையாமை, செல்வம் நிலையாமை, யாக்கை நிலையாமை இந்த கருத்துக்கள் எல்லாம் திருமந்திரத்திலேயும் இருக்கிறது. எனவே திருமந்திர காலம் தொடங்கி நிலையாமை கருத்து இங்கே நமக்கு பல அருளாளர்களாலே சொல்லப்படுகின்றது. எனவே அந்த நிலையாமை கருத்தை வள்ளல் பெருமான் இங்கே மூன்று பாடல்களிலே இங்கு தெரிவித்திருக்கின்றார். இந்த 15வது பாடலிலே அவர் இளமை நிலையாமையை குறிப்பிடுகிறார். இந்த இளமை என்பது நமக்கு உண்மையாகவே நிலையானதாக இல்லை. இப்பொழுது நாம் சிறு வயதிலே, சிறு பருவத்திலே சிறு குழந்தையாக இருந்தோம். பிறகு ஒரு காலத்திலே நமக்கு வயதாகி போனது. அப்பொழுது நம் உடம்பு வேறு ஒரு வடிவத்தை எடுத்துக்கொண்டது. பிறகு ஒரு காலத்திலே வேறு ஒரு வடிவத்தை எடுத்துக்கொண்டது. அதற்கு பிறகு வேறு ஒரு வடிவத்தை எடுத்துக்கொண்டது. இப்படி நம்முடைய உடம்பினுடைய இந்த தேகம் என்பது மாறிக்கொண்டே போகிறது. அதை இங்கு வள்ளல் பெருமான் அழகாக சொல்லுகிறார். கற்று ஒலி கொள் உணர்வினோர். கற்று என்று சொன்னால் படிக்க வேண்டிய ஞான கருத்துக்களை படித்து அகத்திலே ஞானத்தை பெற்ற கற்று ஒலிகொள் உணர்வினோர். அந்த உணர்வை அடைந்தவர்கள் இந்த உடம்பை விரும்ப மாட்டார்கள். வேண்டாத இத்தரும் கண்ம உடலில். இந்த உடம்பு வினையினாலே நமக்கு வந்தது. அதைத்தான் வள்ளல் பெருமான் குறிப்பிடுகின்றார். கண்ம உடல் என்று சொல்லுகிறார். இதை பழங்காலத்திலே சொல்லுவார்கள். வினைப்போகமே ஒரு தேகம் கண்டாய், வினைதான் ஒழிந்தால் திணைப்போதளவும் நின்னாது கண்டாய் என்று குறிப்பிடுவார்கள். இந்த தேகம் வினையினாலே நமக்கு வந்தது என்று குறிப்பிடுவார்கள். அதனாலே இந்த உடம்பு நாம் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப நமக்கு வந்திருக்கின்றது. அப்படிப்பட்டதாக இந்த உடம்பு இருக்கிறது. இந்த உடம்பை ஞானிகள் விரும்ப மாட்டார்கள். இந்த ஞானிகள் விரும்பாததாக இந்த உடம்பு இருக்கிறது. பருவம் நேர்கண்டு அழியும் இளமை. அதாவது ஒவ்வொரு காலத்திலேயும் நமக்கு ஒவ்வொரு பருவம் மாறிக்கொண்டே வருகிறார். அதைத்தான் வள்ளலார் சொல்கிறார், பருவம் நேர்கண்டு அழியும் இளமை என்று சொல்கிறார். ஒரு காலத்திலே ஒரு பருவம், மற்றொரு காலத்திலே மற்றொரு பருவமாக அது கண்டு அது நில்லாது அழிந்து போகக்கூடியதாக இருக்கிறது. கண்டு அழியும் இளமைதான் பகல் வேடமோ. வள்ளல் பெருமான் நிலையில்லாத பொருட்களை இங்கு உதாரணமாக சொல்லி கொண்டு வருகிறார். இப்படிப்பட்ட இந்த இளமை பகல் வேடம் போன்றது. பகல் வேடம் என்று சொன்னால், யாசகம் கேட்க வருபவர்கள் நம்முடைய ஊரிலே அனுமாரை போல, ராமரை போல, அல்லது வேறு தெய்வங்களைப் போல, சிவபெருமானைப் போல வேடம் கட்டி கொண்டு வீட்டிலே வந்து பணம் கேட்பார்கள். நாம் ஐந்தோ பத்தோ கொடுத்தால் அதை கொண்டு போய் அவர்கள் வாழ்வார்கள். ஆனால் அதுதான் அவருடைய உண்மையான வேடமா என்று சொன்னால் இல்லை. அவருடைய உண்மையான வேடம் வேறு, பிழைப்புக்காக அவர்கள் அப்படி செய்கிறார்கள். ஆக அது நிலையில்லாதது என்பதனாலே அதை பகல் வேடம், இந்த இளமையும் பகல் வேடம் போன்றது என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார்கள். உரைகடல் நீர்கோளோ, உரைகடல் என்று சொன்னால் அதாவது அந்த உப்புத்தன்மையுடைய அந்த கடலில் இருக்கக்கூடிய நீர் போன்றது, அலை போன்று. இதற்கு இரண்டு விதமாக பொருள் எழுதியிருக்கிறார்கள். கடல் தண்ணீர் எப்பொழுதும் கடலிலே இருக்காது, அது ஆவியாகும், மறுபடியும் மழையாகும், மேகமாகும், மழையாகும், மறுபடியும் ஆறாகி கடலிலே வந்து சேரும். இப்படி அதனுடைய சுழற்சி நடந்து கொண்டே இருக்கும். இப்படியும் பொருள் எழுதியிருக்கிறார்கள். இன்னொரு பொருள் அலை என்று எழுதியிருக்கிறார்கள். கடல் நீர் என்றால் அலை என்று எழுதியிருக்கிறார்கள். அலை வருகிறது, வந்த உடனே வந்த மாத்திரத்திலேயே அது பின் சென்று விடுகிறது, ஒரு இடத்திலே நிற்பதில்லை. அதை போல இளமையும் இல்லாததாக, நிலையில்லாததாக இருக்கிறது என்பதற்காக வள்ளல் பெருமான் இங்கே இப்படி சொல்லுகிறார். உரைகடல் நீர்கோளோ, கபடமோ, வஞ்சமோ, உற்றுளியின் வெயிலிட்ட மஞ்சளோ, வெயில் நன்றாக வீசுகிற போது அந்த மஞ்சள் தன்மை இருக்கிறது, வெயில் அந்த சூரியன் மறைய மறைய அந்த தன்மையும் மறைகிறது, அந்த மஞ்சள் நீடித்திருப்பதில்லை. எனவே அந்த வெயில் போ, அந்த வெயிலுடைய மஞ்சள் போன்றதான். வாலிட்ட ஒரு வில்லோ, இங்கே விலோ என்று இருக்கும். வாலிட்ட ஒரு விலோ என்றால் வானிலே, வானத்திலே உண்டாகியிருக்கிற வானவில்லை இங்கு குறிப்பிடுகிறார். அந்த வானத்திலே இருக்கக்கூடிய வில்லா, அந்த வில் வானவில் எப்பொழுதும் இருக்காது, ஒரு காலத்திலே தோன்றி ஒரு காலத்திலே ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே மறைந்துவிடும். அதனாலே இளமையும் அது போன்றது என்று வள்ளல் பெருமான் அங்கே குறிப்பிடுகிறார். வாழிட்ட ஒரு விலோ, நீர்க்குமிழியோ, நீர்க்குமிழி உங்களுக்கு நன்றாக தெரியும், தோன்றிய நிலத்திலேயே மறைந்துவிடும். அப்படிப்பட்டதா, உலை அனல் பெற காற்றுள் ஊதும் திருத்தியோ, அதாவது புதவங்குழலை வைத்து ஊதுவார்கள், அப்படி ஊதுகிற போது அந்த அந்த ஊதுகிற நேரத்திலே அந்த பொறி தோன்றும், அடுத்த நேரத்திலே இருக்காது. எனவே அப்படி நிலையில்லாததாகி அந்த துருத்தி போன்றதோ, ஒன்றும் அறியேன், எனக்கு ஒன்றும் தெரியவில்லையே, இந்த இளமை இப்படி, இந்த உதாரணங்களை எல்லாம் சொல்லி இப்படிப்பட்டதா இப்படிப்பட்டதா என்று சொல்லி இதை நான் ஒன்றும் அறியேன், இதனை நான் இப்படிப்பட்ட இந்த இளமையை நான் பற்றுறுதியாக கொண்டு நான் என்ன செய்கிறேன் என்று சொன்னால், இந்த இளமையை இது எனக்கு எப்பொழுதும் இருக்கும், இது எப்பொழுதும் எனக்கு நீடித்திருக்கும். நாமே யோசனை செய்கிறோமா, நாம் கண்ணாடியிலே பார்க்கிறோம், மிக அழகாக இருக்கிறோம், நாம் தலைவாரி கொள்ளுகிறோம், வண்ணங்களை எல்லாம் பூசிக்கொள்ளுகிறோம், முகத்துக்கு முகச்சாயம் போடுகிறோம், என்னென்ன அலங்காரம் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்கிறோம். ஒரு மணி நேரம் காத்திருந்தே நாம் அந்த முடி வெட்டு ஒரு இடத்திலே இப்படி வெட்டுங்கள் அப்படி வெட்டுங்கள் என்று முடியை வெட்டி கொண்டு வருகிறோம். என்றைக்காவது நாம் சிந்தித்திருக்கிறோமா, இந்த தேகம், இந்த தேகத்திலே இந்த வடிவம் நமக்கு நிலையில்லாதது என்று நாம் அப்படி நினைப்பது இல்லை. அதைத்தான் இங்கே வள்ளலார் சொல்லுகிறார். நாம் என்ன நினைக்கிறோம், நாம் இப்படியே இருப்போம் என்று நினைத்துத்தான் நாம் அந்த கண்ணாடியிலே நாம் தான் அழகு என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த இளமையை நான் பற்றுறுதியாக கொண்டு வனிதையர் கண்வளையினில் பட்டு, நமக்கு இளமை இருக்கிறது என்று சொல்லி நாம் இந்த தேக இன்பத்திலே ஈடுபட்டு மதி கெட்டு அந்த தேக இன்பத்திலே ஈடுபட்டு இந்த இளமை இருப்பதனால்தான் நமக்கு தேக இன்பத்தை அனுபவிக்க ஆசை உண்டாகும். அதை உறுதியாக கொண்டு தேக இன்பத்திலே நாம் தோய்ந்து அதனாலே நமக்கு ஞான அறிவு கெட்டு மதி கெட்டு உழன்றேன், அப்படி அதிலே நாம் உழன்று கொண்டிருப்போம். பாவமே பயில்கின்றது அல்லாது, பாவத்தையே செய்கின்றோமே அல்லாது, நின் அடி பற்றனவும் உற்றறிகிறேன், உன்னுடைய திருவடியை நான் ஒரு சிறிதும் கூட நினைக்கவில்லையே, இறைவனே என் செய்குவேன், இதற்கு நான் என்ன செய்குவேன், இந்த இளமையை கொண்டு நான் இப்படி வீண் போகிறேனே என்று வள்ளல் பெருமான் தன்னுடைய தன்னுடைய மாட்டாமை அல்ல, நம்முடைய மாட்டாமையை அவர் மீது ஏற்றி கூறுகிறார். இந்த பாடல் இளமை நிலையாமையை குறித்து செய்கின்ற பாடலாக அமைந்திருக்கிறது. சற்றையகல் சென்னையில் கந்தகோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவேலே என்று குறிப்பிடுகிறார். இங்கே சற்றை என்று சொன்னால் சற்று, அதாவது குறை, குறை அகல், குறை என்று சொன்னால் அதாவது குற்றம், இந்த குற்றம் அகன்ற, குற்றமே இல்லாத சென்னை என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். குற்றம் இல்லாத அந்த சென்னையிலே கந்தகோட்டத்திலே வளர்கின்ற கந்தவேலே, உன்னுடைய குளிர்ச்சி புருந்திய அந்த ஆறு முகங்கள் அடியார்க்கு சைவமணியாக இருந்து அருள் புரிகின்றது என்கின்ற கருத்தை குறிப்பிடுகின்றார். இந்த பாடல் இளமை நிலையாமையை குறித்து பேசுகின்ற பாடலாக அமைந்திருக்கிறது. இந்த கருத்தை நாம் நினைவில் வைத்துக் கொள்ளுவோம். இந்த நிலையாமையை நாம் எதற்காக உணர வேண்டும் என்று சொன்னால், எப்பொழுது நீங்கள் நன்றாக யோசனை செய்து பாருங்கள், நாம் ஒரு வீட்டிலே கூடியிருக்கிறோம். வீட்டுக்காரர் வந்து உரிமையாளர் என்ன சொல்கிறார், இந்த வீடு எனக்கு 30ஆம் தேதி வேண்டும் என்று சொல்லிவிடுகிறார். உங்களுக்கு 5 நாள், இன்றைக்கு 20ஆம் தேதி, உங்களுக்கு 10 நாள் நான் நேரம் தருகிறேன், அதற்குள் வேறு வீடு பாருங்கள் என்று சொன்னால்தான் ஆஹா நமக்கு இருப்பதற்கு இடமில்லை என்கின்ற நிலையாமை தோன்றி அதற்கு அடுத்ததாக நாம் வேறு என்ன செய்யலாம் என்று சிந்திப்போம். எனவே நிலையாமை ஒரு மனிதனுக்கு தோன்றுவதுதான் ஆன்மீகத்தினுடைய அடிப்படையே. நிலையாமை உணர்வு இல்லாதவர்கள் ஆன்மீக உணர்வாளர்கள் இல்லை. நாம் இந்த தேகம் நமக்கு டெம்பரவரியானது, அதாவது இது நிரந்தரமானது அல்ல, இது ஒரு தற்காலிகமானது. இதை நாம் உணர்ந்து கொண்டால்தான் நாம் நிரந்தரமான முத்தி சித்தி இன்பத்தை அடைவதற்கு என்ன வழி என்பதை யோசிப்போம். அதற்காகத்தான் பெரியவர்கள் நமக்கு இந்த நிலையாமை கருத்தை உணர்த்தி இருக்கிறார்கள் என்று சொல்லி, இதற்கு அடுத்ததாக இந்த 15வது பாடலிலே இளமை நிலையாமையை குறிப்பிட்டார். இப்போது 16வது பாடலிலே வள்ளல் பெருமான் செல்வம் நிலையாமையை குறிப்பிடுகின்றார். செல்வமும் நிலை இல்லாதது. செல்வம் என்றாலே என்ன பொருள் என்று சொன்னால், அது பல இடங்களிலே தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கும். ஒரு இடத்திலே நிற்காமல் பல இடங்களிலே தொடர்ந்து செல்வம் செல்வம், அதாவது நான் போவேன் போவேன் என்று சொல்லி போய்கொண்டே இருப்பதனால்தான் அதற்கு செல்வம். இப்பொழுதும் கூட நாம் சம்பளம் வாங்குகிறோம், மாத கடைசியிலே நம்மிடம் ஏதாவது இருக்கிறதா? நம்மிடத்தை விட்டு நாம் வேறு இடங்களுக்கு கொடுத்து விடுகிறோம். அதனாலே நான் போவேன் போவேன் என்று சொல்வதனால்தான் அதற்கு செல்வம் என்று பெயர். அந்த செல்வம் நிலை இல்லாதது என்று வள்ளல் பெருமான் சொல்லுகிறார். அந்த செல்வத்தினுடைய இயல்பை முதலிலே சொல்லுகிறார். அதற்கு அடுத்ததாக அந்த செல்வம் நமக்கு என்ன துன்பத்தை உண்டு பண்ணுகிறது என்பதையும் சொல்லுகிறார். இந்த பாடலை நன்றாக சிந்திப்போம். சடமாகி, சடம் என்று சொன்னால் ஜடம், செல்வத்துக்கு உயிர் இல்லை, அது ஒரு ஜடப்பொருள். சடமாகி இன்பம் தராதாகி, அது இன்பத்தை நமக்கு கொடுக்காது. நாம் நிறைய செல்வத்தை வைத்துக் கொண்டிருந்தால் அவர் இன்பமாக இருக்கிறார் என்று அர்த்தம் இல்லை. செல்வத்தை வைத்திருந்தால் அவருக்கு பயமாக இருக்கும். இன்பம் தராதாகி மிகு பெரும் சஞ்சலாகாரமாகி, மிகு பெரும் சஞ்சலாகாரமாகி, அதாவது பெரிய துன்பத்தை நமக்கு தரக்கூடியதாக அந்த செல்வம் இருக்கும். சற்றாகி, சற்று என்று சொன்னால் குறைவுடையதாகி, ஓரிடத்தில இருப்பதாகி, வெளிமயல் பற்றாகி, வெளியிலே மயக்கத்தை தந்து நமக்கு பற்றை உண்டு பண்ணுவது ஆகி, சற்றாகி வெளிமயல் பற்றாகி ஓடும் இத்தன்மை பெறும் செல்வம். ஓடுகின்ற இந்த தன்மையை உடைய செல்வம் என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகின்றார். இந்த செல்வம் ஓடக்கூடிய தன்மை உடையதனாலே முதலிலே இந்த தன்மையை எல்லாம் வள்ளல் பெருமான் குறிப்பிடுகின்றார். ஓடும் இத்தன்மை பெறும் செல்வம் அன்றோ என்று குறிப்பிடுகிறார். இது செல்வத்தினுடைய அந்த அதனுடைய தன்மை. அந்த செல்வத்தினாலே உண்டாகிற துன்பத்தை இப்போது சொல்லுகிறார். விடமாகி, அந்த செல்வம் ஒரு விஷத்தை போல விடமாகி, ஒரு கபட நடமாகி, ஒரு கபட நாடகத்தை போன்றதாக அது இருக்கும். அதற்கு அடுத்ததாக அது எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஆற்றிடை உறைந்து செல்லும் வெள்ளம் ஆகி. ஆற்றிலே எப்படி அந்த தண்ணீர் உறைந்து ஓடுகிறதோ அதை போல இந்த செல்வமும் நம்மிடத்திலே நில்லாது விரைந்து ஓடக்கூடியதாக இருக்கிறது. விரைந்து செல்லும் வெள்ளமாகி, வேலை அலையாதி. வேலை என்று சொன்னால் கடல் என்று அர்த்தம். கடலிலே உண்டாகின்ற அலை போல ஒரு காலத்தில் வந்து ஒரு காலத்தில் நீங்குவதாகவும் இது அமைந்திருக்கிறது. வேலை அலையாகி அலங்கார வலையாகி, அதாவது நமக்கு ஆணவத்தை கொடுக்கிற செல்வம் வந்தாலே அந்த இடத்திலே ஆணவம் வரும் என்று சொல்லுவார்கள். அப்படி அந்த செல்வ வளர்ச்சி ஆணவத்தை தரும். அப்படி அது அலங்கார வலையாகி முதிர் வேனில் உரு மேகமாகி, அதாவது வேனில் என்று சொன்னால் அந்த காலம், அந்த முதிர்வேனில் காலத்திலே மழையிலே மழை காலத்திலே மேகங்கள் உண்டாகும். அந்த மேகம் வெகு வேகமாக வந்து வெகு வேகமாக போகிவிடும். அப்படி முதிர் வேனில் உரு மேகமாகி கடமாய சகடமுரு காலாகி, அதாவது கடம் என்று சொன்னால் குடம் என்று அர்த்தம், சகடமுரு கால், சகடம் என்றால் சக்கரம் என்று அர்த்தம். அந்த காலத்திலே அந்த வண்டி மாடு பயன்படுத்துகிறவர்கள் அந்த சக்கரத்திலே ஒரு குடத்தை சொருகி இருப்பார்கள். நாம் அந்த பழைய படங்களிலே எல்லாம் பார்த்திருக்கலாம். கடமாய சகடம் ஒரு காலாகி, அப்படி அதாவது அந்த சக்கரம் சுழலுகிறது இல்லையா, சக்கரக்கால் எப்படி தொடர்ந்து சுழலுகிறதோ அப்படி சுழல்வது ஆகி சகடம் ஒரு காலாகி நீடு வாய்க்காலோடும் நீராகிய, நீண்ட வாய்க்காலிலே ஓடக்கூடிய நீராகி கற்பிலா மகளிர் போல் பொற்பிலாது உழலும் இது. எப்படி கற்பில்லாத மகளிர் அவர்களுக்கு இன்னார்தான் கணவன் என்பது இல்லை. விளைமாதர்களுக்கு அவர்கள் பொருள் கொடுத்தால் அவர்கள் எல்லோரு மீதும் அன்பாக இருப்பார்கள். அதை போல இந்த செல்வமும் அவர்கள் பல இடங்களிலே இருப்பது போல இந்த செல்வமும் பல இடங்களில் போய் வருகிறது. அதனாலே வள்ளலார் இந்த செல்வத்தை கற்பிலாத மகளிர் போல பொற்பிலாது உழலும், சிறப்பு இல்லாமல் எங்கும் உழன்று கொண்டிருக்கும் என்று சொல்லுகிறார். கற்பிலா மகளிர் போல் பொற்பிலாது உழலும் இது கருதாத வகையறுவாய். இந்த வார்த்தை நமக்கு மிக முக்கியமான ஒன்று. வள்ளல் பெருமான் சொல்லுகிறார் இது கருதாத வகை என்று குறிப்பிடுகிறார். அதாவது இந்த செல்வத்தை நான் பெறாத சம்பாதிக்காத என்று சொல்லவில்லை, சிந்தையிலும் கூட இந்த கருதாத வகையை எனக்கு தருவாய் என்று வேண்டுகிறார். அதனால்தான் வள்ளல் பெருமாள் தன்னுடைய இளமை காலத்திலே கூட கிடைத்த அப்பணங்களை எல்லாம் கிணற்றிலே எரிந்தேன், குளத்திலே எரிந்தேன், கேணியில் எரிந்தனன் எந்தாய் என்றெல்லாம் வள்ளல் பெருமான் பாடுகிறார். அந்த கருத்து இங்கு வள்ளல் பெருமானுடைய வாக்கினோடு அவருடைய நடத்தையும் ஒப்பு நோக்கத்தக்கது. இதற்கு ஒரு இந்த செல்வத்துக்கு ஒரு கதையை சொல்லுவார்கள். உங்கள் எல்லோருக்கும் தெரிந்ததுதான், இருந்தாலும் ஒரு ஞாபகப்படுத்துவதற்காக உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இதை வள்ளலார் விஷம் என்று சொல்லுகிறார். இந்த செல்வத்தை விஷம் என்று சொல்லுகிறார். இந்த கதையை நீங்கள் கேட்கும் போது இந்த செல்வத்தினுடைய தன்மை உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு காடு, அந்த காட்டிலே ஒரு துறவி ஒரு பக்கமாக சத்தம் போட்டு கொண்டு ஓடுகிறார். ஐயையோ ஆட்கொல்லி, ஐயையோ ஆட்கொல்லி, ஆட்கொல்லி என்று ஓடுகிறார். இவர் ஓடின உடனே அந்த பக்கத்திலிருந்து அந்த காட்டு வழியை நடந்து போகிற இருவர் வந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், என்னது இது ஆட்கொல்லி ஆட்கொல்லி என்று இந்த சாமியார் ஓடுகிறாரு. நாம் சரி, நாம் தைரியமான இரண்டு பேர் இருக்கிறோம் இல்லையா, யார் என்று ஒரு கை பார்த்து விடுவோம் வா என்று போனால் ஒரு மரத்தினுடைய அடியிலே நிறைய தங்க காசுகள் கொட்டி கிடக்கின்றன. அந்த தங்க காசுகள் கொட்டி கிடந்த உடனே இவர் பார்த்து இங்க என்ன ஆட்கொல்லி என்று சொல்லுகிறாரே, ஆட்கொல்லி என்று எதுவும் இல்லையே, இங்கே தங்க காசுகள் தானே கொட்டி கிடக்கின்றன என்று சொல்லி இது யார் என்ன என்று யோசித்து பார்க்கிறார்கள். அந்த பகுதியிலே அங்கே யாரும் இல்லை. அங்கே இல்லை என்பதனாலே சரி, இந்த இரண்டையும் நாம் பங்கு எடுத்துக் கொள்ளலாம், இங்கே யாரும் வருவதற்கு முன்பு இந்த செல்வத்தை நாம் எடுத்துக்கொண்டு போய்விடலாம் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். சரி என்று அவர்கள் யோசனை செய்து விட்டார். இப்பொழுது அவர்களுக்கு மதிய நேரம், பசி வந்து விட்டது. உடனே என்ன சொல்லுகிறார்கள், நான் இப்போது இங்கு அமர்ந்து கொள்கிறேன், நீ போய் சாப்பிடுவதற்கு ஏதாவது கொண்டு வா, நீ வந்த பிறகு நீ இங்கே அமர்ந்து கொள், நான் குடிப்பதற்கு ஏதாவது கொண்டு வருகிறேன், நாம் இந்த இரண்டு பேரும் பகிர்ந்து சாப்பிட்டு விட்டு இந்த பொருளை இரண்டாக பாகம் செய்து எடுத்துக்கொண்டு போய்விடலாம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இதுதான் அவர்களுடைய ஏற்பாடு. இந்த ஏற்பாடு ஆகிவிட்டது. இப்பொழுது ஒருவன் இந்த பழம் பறிக்க போனான் இல்லவா, அவன் என்ன நினைக்கிறான், இவ்வளவு பெரிய செல்வத்தை நம்முடைய வாழ்க்கையிலே இப்பொழுது அந்த பழங்கொண்டு போனவன் பழங்கொண்டு போனவன் என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், இவ்வளவு பெரிய இந்த செல்வத்தை நம்முடைய வாழ்நாளிலே நாம் சம்பாதிக்கவே முடியாது. அதனாலே இந்த செல்வம் முழுமையாக நாம் எடுத்துக்கொண்டு போனால் நாம் அரசனை போல வாழலாம், இவனுக்கு போய் நாம் ஏன் பங்கிட்டுக் கொள்ள வேண்டும். அதனாலே நாம் கொடுக்கக்கூடிய இந்த பழத்தோடு ஒரு சில விஷமுடைய பழங்களையும் கொடுத்து அவனை கொலை செய்து விட்டு அங்கேயே போட்டு விட்டு நாம் எல்லா பொண்ணையும் எடுத்துக்கொண்டு போகலாம் என்று அவன் நினைக்கிறான். அப்படியே அவன் நினைத்து அந்த விஷ பழங்களையும் அந்த பழங்களோடு சேர்த்து விட்டான். இப்போ இதை எடுத்துக்கொண்டு வந்து அவனிடம் கொடுத்து, நீ இதை சாப்பிட்டுக் கொண்டே இரு, நான் என்ன செய்கிறேன், உனக்கு தண்ணீர் கொண்டு வருகிறேன் என்று இவன் போனான். போன இவனுக்கும் அதே எண்ணம் உண்டாகிறது, இவ்வளவு செல்வத்தை இவனோடு பகிர்ந்து கொள்ள வேண்டியதன் அவசியம் என்ன, எல்லாவற்றையும் நானே எடுத்துக்கொள்ளலாம், இந்த தண்ணீரிலே நாம் ஏதாவது உஷ மூலிகையை கலந்து கொண்டு கொடுத்து விட்டு அவன் தண்ணீர் குடிக்கிற போது நாம் இதை அவன் இறந்த பிறகு நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று அவன் எண்ணுகிறான். இப்போது இவன் விஷப்பழத்தை கொண்டு வந்தான், இவன் விஷ தண்ணீரை கொண்டு வந்தான், விஷ தண்ணீரை இவன் குடித்தான், விஷப்பழத்தை மற்றொருவன் சாப்பிட்டான், இரண்டு பேருமே இந்த இடத்திலே இறந்து விட்டார்கள். இப்பொழுது ஆட்கொள்ளி ஆட்கொள்ளி என்று கத்தி கொண்டு ஓடினாரே ஒரு துறவி, அவர் வந்தார். அவர் சொன்னார், அட பாவிகளா, நான் அப்போதே சொன்னேனே இது ஆட்கொள்ளி என்று, இப்படி தெரியாமல் வந்து இந்த பேயிடம் சிக்கி மாட்டிக்கொண்டு செத்து போய்விட்டீர்களே, ஐயோ ஐயோ என்று அந்த துறவி அழுதாராம். அதனாலே இந்த செல்வம் அப்படிப்பட்டது என்பதற்காக ஒரு கதை இந்த கதையை சொல்லுவார்கள். அதனாலேதான் அருளாளர்கள் அந்த செல்வத்தின் மீது இச்சை இல்லாதவர்களாக இருந்தார்கள். அதனாலே நாமும் அந்த செல்வத்தினுடைய அந்த செல்வம் நமக்கு வளல் பெருமான் சொல்லுகிறார், இந்த செல்வம் இறைவனுடைய திருவருளாலே நமக்கு கொடுக்கப்பட்டது, இந்த செல்வத்தை ஏதும் இல்லாத ஏழைகளுடைய அந்த இனியை நீக்குவதற்கும் அவருடைய துன்பத்தை போக்குவதற்கும் நாம் பயன்படுத்த வேண்டும் என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். அந்த வகையிலே இந்த செல்வத்தினுடைய நிலையாமையையும் செல்வத்தினுடைய தன்மையையும் வள்ளல் பெருமான் இங்கே இந்த பாடலிலே குறிப்பிட்டார். இது வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய செல்வம் நிலையாமை என்பதனுடைய 16வது பாடல். அதற்கு அடுத்ததாக இப்போது நாம் 17வது திருப்பாடலை சிந்திப்போம். இந்த 17வது திருப்பாடலிலே யாக்கை நிலையாமையை பற்றி வள்ளல் பெருமான் சொல்லுகிறார். இப்போது இளமை, இந்த உடம்பிலே இளமை என்பது ஒன்று, அந்த இளமையே நிலையில்லாதது, அது கூட அது மட்டுமல்லாமல் இந்த உடம்பே நிலையில்லாதது, அந்த கருத்தை இந்த பாடலிலே குறிப்பிடுகிறார். ஏன் நாம் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த உடம்பு நிலையில்லாதது என்பதை நாம் உணர்ந்தால்தான் நமக்கு நிலையான உடம்பு வேண்டும் என்கின்ற எண்ணம் நமக்கு உண்டாகும். அதனால் வள்ளல் பெருமான் இங்கே சொல்கிறார், உப்புற்ற பாண்டம் என 9 துவாரத்துள் உற்று அசும்பு ஒழுகும் உடலை. அதாவது உப்புற்ற பாண்டம் என்று சொன்னால் என்ன என்று சொன்னால், அந்த காலத்திலே உடைந்த பானையிலே உப்பு உப்பிட்டு வைப்பது வழக்கம். அதாவது ஒரு இலையோ தடையோ கீழே போட்டு ஒரு வாழை இலையை போட்டு காய்ந்த இலையை போட்டு அதை உப்பிட்டு வைப்பார்கள். அந்த உப்பு பாண்டத்துக்கு பிறகு அந்த பாண்டம் பயன்படாது, அதை பயன்படுத்தவே முடியாது, அது உடையத்தான் போகும். அப்படிப்பட்ட ஒரு கடைசி நிலையிலே உபயோகப்படுகிற இட்டு போன பாண்டம் என்று அதை சொல்லுவார்கள். அந்த இட்டு போன்ற பாண்டம் போல இந்த உடம்பு என்று வள்ளல் பெருமான் சொல்லுகிறார். உப்புற்ற பாண்டம் என 9 வாசல் இந்த உடம்புக்கு இருக்கிறது. கண் 2, காது 2, நம்முடைய நாசி 2, வாய் 1. இப்படி இந்த முகத்திலே 7 துவாரங்கள் இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக எருவாய் 1, கருவாய் 1, ஆக 9 துவாரங்கள் இருக்கிறது. இந்த 9 துவாரத்திலேயும் என்ன உண்டாயிருக்கிறது என்று சொன்னால், அசும்பு ஒழுகுகிறது. அசும்பு என்று சொன்னால் அழுக்கு என்று அர்த்தம். நாம் காலையிலே எழுந்திருக்கிறோம், காலையிலே எழுந்திருக்கும் போது நீங்கள் பாருங்கள், இந்த 9 வாயிலிருந்தும் நமக்கு அசுத்தங்கள் ஒழுகி இருக்கும். காதிலே குருந்து என்று சொல்வார்கள், கண்ணிலே கீழே என்று சொல்வார்கள், மூக்கிலே, வாயிலே, அதுபோல எருவாய் கருவாயாகிய இந்த எல்லா பகுதிகளிலிருந்தும் நமக்கு அசுத்தமே ஒழுகுகிறது. உற்று அசும்பு ஒழுகும் உடலை உயர்கின்ற வானிடை எரிந்த கல் என்றும், அதாவது இந்த தேகம் எவ்வளவு சீக்கிரம் போய்விடும் என்பதற்கான உதாரணங்களை வள்ளல் பெருமான் சொல்லுகிறார். உயர்கின்ற வானிடை எரிந்த கல் என்றும், நம் வானத்திலே ஒரு கல்லை வேகமாக தூக்கி போடுகிறோம், அந்த கல் எவ்வளவு வேகமாக விழுமோ அதுபோல இந்த தேகம் எழுந்துவிடக்கூடும். அதற்கு உதாரணமாக சொல்லுகிறார், என்றும் மலை உற்று இழியும் அருவி என்றும், மலையிலிருந்து ஒழுகுகின்ற தண்ணீர் எவ்வளவு வேகமாக ஒழுகுகிறதோ அதை போல அந்த உற்று இழியக்கூடிய, இழிதல் என்றால் இறங்குதல், விழுதல், இப்படி எவ்வளவு வேகமாக விழுகிறதோ அதை போல இந்த தேகம் நிலையில்லாதது என்று சொல்லுகிறார். உற்றிழியும் அருவி என்றும் வெப்பூற்ற காற்றிடை விளக்கு என்றும், கடுமையான காற்று வீசுகிறது, அந்த காற்றிலே ஒரு சிறு விளக்கை நாம் ஏற்றி வைத்திருக்கிறோம், அந்த விளக்கு எரிய முடியுமா? நிச்சயமாக எரிய முடியாது, அது அணைந்து போகும். வெப்பூற்ற காற்றிடை அந்த காற்றிலே அணைந்து போகிற விளக்கை போலவும் மேகம் ஒரு மின் என்றும், மேகத்திலே தோன்றுகின்ற மின்னல் தோன்றியுடனே மறைவது போலவும், வீசு காற்றின் மேற்பட்ட பஞ்சென்றும், வீசக்கூடிய காற்றிலே அந்த பஞ்சு எப்படி வேகமாக பறக்கிறதோ அந்த பஞ்சை போலவும், மஞ்சென்றும், மஞ்சு என்றால் மேகம் என்றர்த்தம், மேகத்தை போலவும், வினை கண்ட வெறு மாய வேடம் என்றும், இந்த உடம்பு இறையினாலே வந்தது என்று வள்ளல் பெருமான் சொன்னார். இதையே இங்கே சொல்லுகிறார், இந்த உடம்பு வினை தந்த ஒரு மாய வேடம் என்றும், கப்புற்ற பறவை குடம்பை என்றும். அதாவது இந்த பறவைகள் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே கூட்டிலே வாழும், முட்டையிட்டு குஞ்சு உரிக்கின்ற வகையில் வாழும், அப்புறம் அந்த கூட்டை விட்டு விட்டு ஒரு காலத்திலே பறந்து அது வேறு இடத்திற்கு போய்விடும். இது திருவள்ளுவர் சொல்லுகிறார், இந்த உடம்புக்கும் இந்த உயிருக்கும் என்ன நட்பு என்றால், இந்த பறவைக்கும் கூட்டுக்கும் இருக்கிற நட்பு தான் இந்த உடம்புக்கும் உயிருக்கும் இருக்கிற நட்பு என்று சொல்லுகிறார். அழகான திருக்குறள். அதாவது இந்த குரம்பை தனித்து ஒழிய, குரம்பை என்றால் கூடு என்று அர்த்தம், குரம்பை தனித்து ஒழிய புட்பறந்தற்றே, புல் என்றால் பறவை, புட்பறந்தற்றே, எப்படி கூட்டை தனியாக விட்டு விட்டு பறவை பறந்து போய்விடுகிறதோ, குடம்பை தனித்தொழிய, குரம்பை தனித்தொழிய புட்பறந்தற்றே, குடம்பை தனித்தொழிய புட்பறந்தற்றே, உடம்போடு உயிரிடை நட்பு. நான் சொல்லும் போது தவறாக சொல்லிவிட்டேன், அதற்கு குடம்பை என்று பெயர், குரம்பை அல்ல குடம்பை. குடம்பை தனித்தொழிய புட்பறந்தற்றே, எப்படி அந்த கூட்டை விட்டு விட்டு அந்த குருவியோ பறவையோ பறந்து ஓடி விடுகிறதோ, அதை போல இந்த உடம்பை விட்டுவிட்டு ஒரு நாள் இந்த உயிரென்கின்ற பறவை ஓடிவிடும். இதுதான் உயிருக்கும் உடம்புக்கும் உள்ள நட்பு என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அந்த கருத்தை வள்ளல் பெருமான் அந்த உதாரணத்தை இங்கு சொல்லுகிறார். அதனாலே இந்த உடம்பை விட்டுவிட்டு உயிரும் ஒரு காலத்திலே போய்விடும் என்று குறிப்பிடுகிறார். கப்புற்ற பறவை குழம்பை என்றும், பொய்த்த கனவென்றும், கனவு காண்கிறோம், அந்த கனவிலே எங்கெங்கோ போகிறோம், எங்கெங்கோ வருகிறோம், காலையிலே கண் விழித்தால் இருந்த இடத்திலே இருக்கிறோம், ஆக அதெல்லாம் பொய்க்கனவு. அதை போல இந்த தேகமும் இந்த உடம்பும் இன்றிருந்தார் நாளை இல்லை என்கின்ற கருத்தை உடையதுவே. பொய்த்த கனவென்றும், நீரில் எழுதும் கையெழுத்தென்றும், தண்ணீரிலே ஏதோ ஒரு எழுத்து எழுதினால் அது எப்படி நில்லாது இருக்குமோ அதை போலவே இந்த தேகமும் நில்லாது, இந்த அசுத்த தேகமும் நில்லாது. அதனால்தான் வள்ளல் பெருமான் என்ன சொல்லுகிறார், நாம் அலட்சியமாக விட்டுவிட்டால் இந்த தேகம் அதிர்விக்கிறத்திலே போய்விடும், அதனாலே இந்த தேகத்தை பொன்னை போல பாதுகாக்க வேண்டும், இந்த தேகத்தை ஒழுக்கத்தின்படி வைத்திருக்க வேண்டும். அப்படி இந்த தேகத்தை ஒழுக்கத்தின்படி நாம் வைத்திருந்தால் இந்த தேகம் நிச்சயமாக இந்த பஞ்சபூத சேர்க்கையிலான இந்த பூதகாரிய தேகம் அழியும். அதனால இதற்கு நிலையாக இருக்கக்கூடிய தன்மை இல்லை என்பதனால்தான் வள்ளல் பெருமான் சாதனங்களினாலே இந்த தேகத்தை மாற்றிக்கொள்ளுங்கள், சுத்த தேகமாக்கிக் கொள்ளுங்கள், பிரணவ தேகமாக்கிக் கொள்ளுங்கள், ஞான தேகமாக்கிக் கொள்ளுங்கள், அந்த தேகங்கள் என்றைக்கும் நீடித்திருக்கின்ற தேகங்கள் என்று வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். கையெழுத்தென்றும் உட்கண்டு கொண்டு, இப்பொழுது இந்த உதாரணங்களை எல்லாம் நான் படித்தேன், அறிந்தேன், அதையெல்லாம் என்னுடைய மனத்திலே வைத்திருக்கிறேன், உட்கண்டு கொண்டு அதில் ஆசை கைவிடேன், எல்லாம் நான் தெரிந்து கொண்டிருக்கின்றேன், ஆனால் எல்லாம் தெரிந்து கொண்டும் கூட இந்த உடம்பிலே இருக்கின்ற இந்த ஆசையை நான் கைவிட்ட பாடில்லை, என் செய்வேன் இறைவனே நான் என்ன செய்வேன், என்னுடைய அறிவு இப்படிப்பட்டதாக இருக்கிறதே என்று இறைவனிடத்திலே வேண்டுகின்றார். எனவே முறையாக இந்த 15, 16, 17 ஆகிய பாடல்களே மிக அற்புதமாக இளமை நிலையாமையும், யாக்கை நிலையாமையும் செல்வம் நிலையாமையும் சொன்னார். இதை போல பல மடங்கு நெஞ்சறிவுறுத்தலிலே குறிப்பிடுகிறார், பல உதாரணங்களை சொல்லுகிறார். நெஞ்சறிவுறுத்தலிலே இந்த மூன்று நிலையாமையை பற்றியும் பல நமக்கு விழிப்புணர்வு தரக்கூடிய பல செய்திகளை நெஞ்சறிவுறுத்தலுடைய கண்ணிகளிலே வளல் பெருமான் குறிப்பிட்டிருக்கிறார். அதை அன்பர்கள் எல்லாம் காண வேண்டும் என்று சொல்லி, எனவே நாம் நம்முடைய இளமை நிலை இல்லாதது, அதனாலே நாம் பிற்காலத்திலே இறை வழிபாடு செய்வோம், மெய்ஞானத்திலே ஈடுபடுவோம் என்று இருக்காதீர்கள். இந்த உடம்பு எப்பொழுது நீங்கும் என்று சொல்ல முடியாது. நல்ல புயல் காற்று அடிக்கின்ற போது பழைய மரம் மட்டும் விழுவதில்லை, இப்பொழுது வளர்ந்திருக்கக்கூடிய மரங்களும் சேர்த்தே விழும். அதனாலே நாம் நமக்கு இளமை இருக்கிறது, நாம் பிற்காலத்திலே மெய்ஞானத்திலே ஈடுபடலாம், தர்ம காரியங்கள் செய்யலாம், விவகாரியம் செய்யலாம் என்று இருக்காதீர்கள். காலம் உள்ள போதே செய்யுங்கள். இந்த தேகம் எப்பொழுது நீங்கும் என்பது நமக்கு தெரியாது. எனவே அந்த நிலையாமை உணர்வை கொண்டு செல்வத்தை அற செயல்களுக்கு பயன்படுத்துங்கள், ஜீவகாரணியத்திற்கும் மெய்ஞான வளர்ச்சிக்கும் பயன்படுத்துங்கள். எனவே இந்த எண்ணத்தை நாம் நம்முடைய மனத்திலே கொண்டு இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதுதான் வள்ளல் பெருமானுடைய எண்ணம். அதை இந்த பாடலேயே நமக்கு குறிப்பிடுகின்றார். இப்போது 17வது பாடல் இந்த அளவிலே நிறைவு பெறுகிறது. அதற்கு அடுத்ததாக 18-19 இந்த இரண்டு பாடல்களும் ஒரு இரட்டையர் பாடல். இதை பிளின்ஸ் என்று நாம் சொல்லலாம், ஒரு செல்லமாக சொல்ல வேண்டும் என்றால் பிளின்ஸ் என்று சொல்லலாம். எப்படி சொல்லுகிறோம் இந்த பாடல் என்று சொன்னால், முதல் பாடலிலே இறைவனை இணையாத வணங்காதவருடைய இழிவையும், இரண்டாவது பாடலிலே இறைவனை நினைத்து வணங்குகின்றவருடைய பெருமையையும் வள்ளல் பெருமான் அப்படியே சொல்லுகிறார். முதலிலே வாயை பற்றி சொல்கிறார், அதே வாயை பற்றி அடுத்த பாடலிலே சிறப்பாக பேசுகிறார். முதலிலே இறைவனை வணங்காத வாயை பற்றி திட்டுகிறார், அடுத்த பாடலிலே இறைவனை வணங்குகிற வாயை பற்றி குறிப்பிடுகிறார். அதை போல வணங்காதவருடைய தலையை பற்றி இகழுகிறார், வணங்குகிறவருடைய தலையை பற்றி அங்கே பெருமையாக பேசுகிறார். இப்படி இந்த பாடல் ஒரு இரட்டையர் பாடலை போல அமைந்திருக்கின்றது. அதனாலே இந்த பாடலை நாம் இதிலே ஒரு அடி அதிலே ஒரு அடி என்று மிக இப்படி இரண்டையும் பொருத்தி சிந்திப்பது இந்த இடத்திலே நமக்கு எளிமையாக பொருள் விளங்கும் என்பதனாலே நான் உங்களுக்கு அதை எப்படி சொல்லுகிறேன். இப்போது முதல் பாடல், எந்தை நீரை வாழ்த்தாத பேயர்வாய் கூழுக்கும் ஏக்கத்திற்கும் வெறுவாய் என்று சொல்லுகிறார். இறைவனாகிய என்னுடைய தந்தையே, உன்னை வாழ்த்தி தோற்கெடுத்து வழிபடாதவுடைய வாய் என்ன எப்படிப்பட்ட வாயாகும் என்று சொன்னால் அவர்களுக்கு கூழ் கூட கிடைக்காது, கூழுக்கும் கூட ஏக்கம் பிடித்திருக்கக்கூடிய வெறுவாயாக அவருடைய வாய் இருக்கும் என்று வள்ளல் பெருமான் சொல்லுகிறார். சரி, அப்போது இறைவனை வாழ்த்தி வழிபடக்கூடியவருடைய வாய், இறைவனுடைய பெருமையை பேசக்கூடியவருடைய வாய் எப்படி இருக்கும் என்று சொன்னால், ஐயனின் சீர் பேசும் செல்வர் வாய், ஐயனே உன்னுடைய புகழை பேசக்கூடியவருடைய செல்வர்களுடைய வாய், அந்த வாயை செல்வர் வாய் என்கிறார். நல்ல தெல்லமது உண்டு உவந்த திருவாய், அவருடைய வாய் என்ன செய்யும் என்று சொன்னால் அவர்களுக்கு அமுதம் கிடைக்கும், அமுதத்தை உண்டு வாழக்கூடிய வாயாக அவருடைய வாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். இங்கே வழிபடாதவருடைய வாய், இறைவனை பேசாத வாய் கூழுக்கும் ஏக்கத்திற்கும், இங்கே இறைவனை வழிபடுகின்ற அவருடைய பெருமையை பேசுகின்ற வாய் செல்வர் வாய் என்று குறிப்பிடுகிறார். அதற்கு அடுத்ததாக, எங்கள் பெருமான் உன்னை வணங்காத மூட தலை இகழ் விறகு எடுக்கும் தலை, எம்பெருமானே அறுப்பெழுந்துவது அப்பனே, உன்னை வணங்காத அந்த மூடர்களுடைய தலை, மூடர் தலை அறிவில்லாத அந்த தலை என்ன செய்யும் என்று சொன்னால் இத்து போன விறகைத்தான் தூக்கி கொண்டு திருத்தருவாக இருக்கும் என்று சொல்லுகிறார். சரி, அப்படி இறைவனுடைய வணங்குகிற தலை எப்படிப்பட்டது என்று சொன்னால், அப்ப நின் திருவடி வணங்கினோர் முடி உன் அப்பனின் திருவடி வணங்கினோர் தலை முடி அணிந்தோங்கி வாழும் தலை. இறைவனே எம்பெருமானே, உன்னுடைய திருவடியை வணங்கின அந்த தலை என்னன்னா மணிமுடி, அணிந்து அரசனை போல வாழக்கூடிய தலையாக அது இருக்கும் என்று சொல்லுகிறார். அதற்கு அடுத்ததாக, கந்தமிகு நின்மேனி காணாத கயவர்கள் கலநீர் சொரிந்த அழுகன், இறைவனுடைய அந்த திருக்கோலத்தை அந்த திருவழகை காணாத அந்த அப்படிப்பட்டவனுடைய கண் எப்படின்னா அது எப்பொழுதும் அழுகின்ற கண்ணாகவே இருக்கும் என்று சொல்லுகிறார். அப்பொழுது இறைவனுடைய திருமேனியை கண்டவர்களை புண்ணியர்கள் என்று சொல்லி அந்த புண்ணியனுடைய கண்கள் மிக்க ஒளிமேவும் கண்கள். அந்த கண்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னால் மிகுந்த ஒளி உடையதாக இருக்கும். இறைவனுடைய திருவொளியை பார்க்கின்ற கண்கள் ஒளி உள்ள கண்களாக இருக்கும் என்று குறிப்பிடுகிறார். அதற்கு அடுத்ததாக, கடவுளின் புகழ்தனை கேளாத வீணர் செய்தி கைத்தெழாத கேட்கும் செய்தி. கடவுளாகிய எம்பெருமானே, உன்னுடைய திருப்புகழை உன்னுடைய அடியார்கள் உன்னை பற்றி பாடி இருக்கக்கூடிய அந்த புகழை கேளாதவருடைய செவி, அதை கேட்க மறுத்து வேண்டாம் என்று போகிறவருடைய செவி என்ன செய்யும் என்று சொன்னால், அது எப்போதும் இழவு செய்திகளை, அதாவது துன்பகரமான செய்திகளைத்தான் கேட்கும் என்று சொல்லுகிறார். அப்படி சரி, அப்படி இறைவனுடைய புகழை கேட்பவருடைய செவி என்ன ஆகும் என்று சொன்னால், வேலனின் புகழ் கேட்ட இத்தகர் திருச்செவி. இத்தகர் என்று சொன்னால் எல்லாம் படித்தவர் என்று அர்த்தம். அப்படிப்பட்டவருடைய செவி திருச்செவியாம். அந்த செவி என்ன என்ன கேட்கும் என்றால், விதாசிவம் கேட்கும் செவி. இறைவனுடைய புகழை கேட்டால் அது திருச்செவியாக மாறி அது எப்பொழுதும் நல்ல விசேஷங்களை, விழாச்சுபத்தையே, சுபகரமான செய்திகளையே அந்த செய்தி கேட்கும் என்று சொல்லுகிறார். அதற்கு அடுத்ததாக, பந்தமர நினையனா பாவிகள் தம் நெஞ்சம். இந்த ஆணவகந்தமாயையாகி இந்த பந்தங்கள் எல்லாம் அற்று போகும்படியாக உன்னை எண்ணாத இந்த பாவிகளுடைய நெஞ்சம் பகீரன் நடுங்கும் நெஞ்சம். அவர்களுக்கு பகீர் பகீர் என்று அவர்களுக்கு நடுக்கமே உண்டாகும் உன்னை நினையாத பாவிகளுக்கு. சரி, உன்னை நினைப்பவர்க்கு என்ன உண்டாகும் என்று சொன்னால், துய்யனின் பதம் என்னும் மேலோர்கள் நெஞ்சம் நீ சுபரூபமான சுகரூபமான நெஞ்சம். உன்னை வழிபடுகின்ற அடியாருடைய அந்த நெஞ்சம் எப்படிப்பட்டது என்றால், மெய்ச்சுகத்தை மெய்ஞான சுகத்தை வடிவமாக உடைய நெஞ்சமாக அது இருக்கும் என்று பேசுகிறார். அதற்கு அடுத்ததாக, பரமனின் திருமுன்னர் குவியாத வஞ்சர்கை பலி ஏற்க நீல் கொடுங்கை. இறைவனே, உன்னை பார்த்தும் கையெடுத்து வணங்காத அந்த பாவிகளுடைய கை என்ன செய்யும் என்று சொன்னால், அந்த கை பலிக்காகத்தான் நீளும், வேறு எதற்காகவும் நீளாது என்று சொல்கிறார். அதற்கு அடுத்ததாக, தோண்டல் உன் திருமுன் குவித்த பெரியோர் கைகள் சுவர்ணமிடுகின்ற கைகள். இறைவனே, உன்னை வழிபடாத கைகள் பலிக்குத்தான் நீளும், ஆனால் உன்னை வழிபட்ட கைகளுக்கு சுவர்ணமிடுவார்கள், தங்க காப்பு போடுவார்கள் என்று வள்ளல் பெருமான் சொல்லுகிறார். தோன்றல் உன் திருமுன் குவித்த பெரியோர் கைகள் சுவர்ணமிடுகின்ற கைகள் என்று இந்த இரண்டு பாடலிலேயும், இந்த முதற் பாடலிலே இறைவனை வாழ்த்தாதவாய், வணங்காத தலை, காணாத கண், இறைவனுடைய புகழை கேளாத செவி, அவரை எண்ணாத நெஞ்சம், அவரை வணங்காத கையினுடைய இழிவுத்தன்மையை 18வது பாடலிலேயும், இறைவனை வணங்கக்கூடிய அந்த வாய், இறைவனுடைய அந்த புகழை கேட்கின்ற செவி, இறைவனுடைய திருப்பதத்தை எண்ணுகின்ற நெஞ்சம், இறைவனுடைய திருவடிவை வணங்குகின்ற கைகள் ஆகிய இந்த இவர்கள் பெறக்கூடிய இந்த நன்மையையும் குறிப்பிடுகிறார். எனவே இறைவனை வழிபடாததனுடைய இழிவை 18, இறைவனை வழிபடுவதனாலே, இப்பொழுது இறைவனை வழிபடாததினாலே இந்த துன்பம் உண்டாகும் என்று 18வது பாடலிலும் சொல்லுகிறார். அதனாலே இதை நாம் உணர்ந்து என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், 19வது பாடலிலே உள்ள சிறப்புகளை எல்லாம் நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால், நாம் இறைவனுடைய திருப்புகளை பேச வேண்டும், இறைவனுடைய திருவழியை நம்முடைய தலையினாலே நாம் வணங்க வேண்டும், இறைவனுடைய அந்த அற்புதமான வள்ளல் பெருமானுடைய திருவடியும் எவ்வளவு அழகாக இருக்கிறது, ராஜ்யம்மா அவர்கள் அவருடைய அனுபவத்தை சொல்கிற போது சொன்னார்கள், எனக்கு இன்றும் ஞாபகம் இருக்கிறது, அவர்கள் என்ன சொன்னார்கள், அப்படியே பெருமான் வந்தார்கள், ஒளி வடிவமாக இருந்தார்கள் என்று அவர்கள் பார்த்தார்கள், அவர்கள் தான் புண்ணியர்கள். அப்படி நாமும் நம்முடைய அந்த புண்ணியருடைய கண்ணாக நம்முடைய கண் மாற வேண்டும் என்று சொன்னால், நாம் இறை வழிபாடு, இறை நினைவு, இறை சிந்தனை உள்ளவர்களாகவும் ஜீவகார்மியம் உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் என்கின்ற கருத்தையே இங்கு வள்ளல் பெருமான் குறிப்பிடுகிறார். இங்கே சந்தம் இது சென்னை என்று சொல்லுகிறார். சந்தம் என்று சொன்னால் அதாவது சந்தம் என்று சொன்னால் பாடல் என்று ஒரு பொருள் இருக்கிறது. இது இதையும் உரையிலே எழுதியிருக்கிறார்கள். இன்னொன்று அழகு என்று ஒரு பொருள் இருக்கிறது. சந்தம் என்றால் அழகு என்று பொருள் இருக்கிறது. இது இரண்டு வகையிலேயும் அழகான சென்னை அல்லது இசை இசைத்திறம் அதிகமாக இசை ஒலிக்கக்கூடிய சென்னை என்றும் எழுதியிருக்கிறார்கள். இது எப்படி நாம் பொருள் எடுத்துக் கொள்ள வேண்டுமோ, நம் இரண்டுக்கும் அதற்கு பொருந்தக்கூடிய பொருளே அது எது வேண்டுமானாலும் நாம் எடுத்துக் கொள்ளலாம். அப்படிப்பட்ட சென்னையில் விளங்குகின்ற கந்தவேலே என்று குறிப்பிடுகிறார். இது இந்த 18-19 பாடல் ஆகிய இந்த இரண்டு பாடலுடைய விளக்கம். அதற்கு அடுத்ததாக இப்போது நிறைவு பாடல், இந்த வாரத்துக்கான நிறைவு பாடலை நாம் சிந்திப்போம். இங்கு என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், வள்ளல் பெருமான் இறைவனை புகழுமாறு உன்னை புகழுமாறு எனக்கு அருள வேண்டும் என்று இந்த பாடலிலே கேட்கின்றார். இங்கே நாம் செய்யக்கூடிய ருட்டீன்ஸை வள்ளலார் சொல்கிறார். நாம் எதையெல்லாம் தொடர்ந்து செய்து அதிலேயே விழுந்து கிடக்கிறோமோ இறைவனை மறந்து, அதை வள்ளலார் கண்டித்து பேசுகிறார். உடல் உற்ற உழவு முதல் உரு தொழில் இயற்றி, உழல் என்றால் துன்பமான உழவு தொழில், அதாவது துன்பப்பட்டு செய்யக்கூடிய உழவு தொழில் முதலாகிய பல தொழில்களையும் செய்து மலம் ஒத்த பல பொருள் ஈட்டி. இங்கே வள்ளலார் பொருளை மலம் என்றே சொல்லுகிறார். கழிவை போல அந்த பொருள்களை சம்பாதித்து வீண் உரு வயிறு நிறைய வெண்சோரடைத்து, நன்றாக வயிறு வீங்கும்படியாக வெள்ளையாகிய சோற்றை நம்முடைய வாயிலே நம்முடைய வயிற்றிலே அழைத்த இந்த உடலை ஒதிபோல் வளர்த்து, இந்த உடம்பை நல்ல அழகாக நல்ல பருமனாக, ஒதி மரம் என்று ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரம் என்ன செய்யும் என்று சொன்னால், அந்த மரத்திற்கு பயன் ஏதும் கிடையாது. இப்போது புளிய மரம் இருக்கிறது, வேம்பு மரம் இருக்கிறது, இந்த மரத்தை எல்லாம் நாம் என்ன செய்யலாம், அந்த மரம் ஏதாவது ஜன்னல் கதவு இதெல்லாம் செய்வதற்கு பயன்படும். ஆனால் இந்த ஒதி மரம் ஒன்றுக்கும் பயன்படாது, அது அது ஒரு வலுவில்லாத மரம். அப்படி அந்த ஒதி, இந்த ஒதி மரம் என்கிற உதாரணம் அருத்தாவிலே பல இடங்களிலே வருகிறது. அந்த ஒதி மரத்தை போல, பயனில்லாத அந்த ஒதி மரத்தை போல என்னுடைய உடம்பை வளர்த்து நாளும் உழல்வுற்ற வாழ்க்கையை விரும்பினேன். ஒன்றுக்கும் யாருக்கும் பயன்படாத இந்த வாழ்க்கையைத்தான் நான் விரும்பி இருக்கிறேன். ஐயனே ஐய, இவ்வெய்ய உடல் பொய்யென்கிறேன். நான் ஏதோ வேலை செய்கிறேன், இந்த வயிறு நிறைய வெண்போர் அடைக்கிறேன், இந்த உடம்பை ஓதி போல வளர்க்கிறேன், இப்படித்தான் நான் வாழுகிறேனே தவிர, ஐயனே இந்த உடம்பை பொய் என்று நான் எண்ணுகிறேன், இந்த வெய்ய உடல் பொய்யென்கிறேன். இப்படி நான் இந்த உடம்பை வளர்த்து கொண்டு இந்த உடம்பு நிலையில்லாதது என்று எண்ணாமல் இருப்பதற்கு என்ன காரணமாக இருக்கும்? வள்ளல் பெருமான் அதற்கு சொல்லுகிறார், என்னென்ன காரணமாக இருக்கும் என்று சொல்லுகிறார். வெய்ய உடல் பொய்யென்கிறேன், வெளி மயக்கோ, மாயையினுடைய மயக்கமா? அதாவது நான் வெளியிலே பல இடங்களில பார்க்கிறேன், அவர் இப்படி வாழ்கிறார் நானும் இப்படி வாழ வேண்டும், அவர் இப்படி இருக்கிறார் நாமும் இப்படி இருக்க வேண்டும் என்று எண்ணக்கூடிய அந்த வெளி மயக்கோ, அந்த வெளியிலே நாம் பார்க்கக்கூடிய அந்த மயக்கோ, வெளி மயக்கோ, மாய விடமயக்கோ, மாயையாகிய அந்த அந்த பாசப்பொருள் செய்கின்ற மயக்கமா, அல்லது எனது விதி மயக்கோ, என்னுடைய விதி அப்படி எழுதியிருக்கிறதா எனக்கு தெரியவில்லை, நான் ஏன் இப்படி உண்மையை உணராமல் இருக்கின்றேன் என்று எனக்கு தெரியவில்லை. விதிமயக்கோ வெளிமயக்கோ மாய விடமயக்கோ எனது விதிமயக்கோ அறிகிறேன், அப்பனே எனக்கு தெரியவில்லையே என்று சொல்லி, நான் எதை விரும்புகிறேன் என்று சொன்னால், உண்மையாக நான் எதை விரும்புகிறேன் என்று சொன்னால், கழல் உற்ற நின் துணை கால் மலர் வணங்கி. கழல் என்று சொன்னால் தண்டை என்று சொல்வார்கள், இந்த காலிலே சிலம்பு போல அணிந்திருப்பார்கள். முருகப்பெருமானுடைய திருவடி அந்த கழலுடைய திருவடி. அப்படி அந்த கழல் அணிந்திருக்கக்கூடிய உன்னுடைய அந்த கால் மலரை வணங்கி, உன்னுடைய திருவடியை வணங்கி, நின் கருணையை விழைந்து கொண்டு, உன்னுடைய கருணை எனக்கு என்றைக்கு கிடைக்கும் என்று விழைந்து கொண்டு, என் கலைகனே, கலைகன் என்று சொன்னால் துன்பத்தை நீக்குகின்ற இடம், சரண் புகுகின்ற இடமே, ஈராறு கண் கொண்ட எந்த இரு கண்ணே, 12 கண்களை உடைய என் இரு கண்மணி போன்றவனே என புகழ்கிறேன். இப்படி உன்னுடைய திருவடியை வணங்கி உன்னிடம் சரண் புகுந்து, அப்பனே இறைவனே உன்னை நான் வாழ்த்தி வழிபடவில்லையே, இதெல்லாம் இதற்கெல்லாம் காரணம் என்னுடைய மயக்கம் போல என்று வள்ளல் பெருமான் இங்கே பேசுகிறார். என புகழ்கிறேன் என்று தன்னுடைய மாட்டாமையை, தன்னுடைய இயலாமையை இறைவனிடத்திலே சொல்லி, இதெல்லாம் வள்ளல் பெருமானுடைய இயலாமை அல்ல, உண்மையாகவே இந்த யாக்கை நிலையாமை, செல்லும் நிலையாமை, இந்த மனம் வசப்படுவதில்லை என்று சொல்வது, இதை போல எல்லாம் வள்ளலார் பேசுவது நம்முடைய குறையை தன்மேல் ஏற்றிக்கொண்டு பேசுகிறார். எனவே இதெல்லாம் நமக்கான பாடல்கள். நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த மாட்டாமையையும் இறைவனிடத்திலேதான் நாம் வழிபாடு செய்ய வேண்டும், அவனிடத்திலேதான் நாம் முறையிட வேண்டும். ஏன் என்று சொன்னால், அவனுடைய திருவருள் தான் நமக்கு இந்த தடைகளை எல்லாம் நீக்கி நமக்கு அருள் தர வல்லது என்பதனாலே வள்ளல் பெருமான் இறைவனிடத்திலே முறையிடுகின்றார். எனவே இப்படிப்பட்ட இந்த உடம்பை வளர்க்கக்கூடிய இந்த தன்மை நீங்கி, இந்த உடம்பை ஒதிபோல் வளர்க்கக்கூடிய இந்த தன்மையை நீங்கி, இந்த தேகம் நிலையில்லாதது என்பதை உணர்ந்து உன்னுடைய திருவடியை வழிபட்டு உன்னை சரணடைகின்ற நாள் எனக்கு என்று வரும், அதற்கு அருள் செய்யப்பா என்று இந்த 20வது பாடலிலே வள்ளல் பெருமான் வேண்டுகிறார். இந்த 20 பாடல்களும், இந்த 10 பாடல்கள் நாம் இன்றைக்கு சிந்தித்திருக்கிறோம். நாம் நிறைவாக இந்த ஒவ்வொரு பாடலில் இருக்கக்கூடிய அருந்தொடரை நாம் நிறைவாக சிந்திப்போம். இந்த 11வது பாடலிலே சத்துவ அகண்ட பரிபூரணாகார உபசாந்த சிவ சிறுதிரமணி என்பது இந்த 11வது பாடலில் இருக்கிற அருந்தொடர். அதற்கு அடுத்ததாக 12வது பாடலில் இருக்கக்கூடிய அந்த அருந்தொடர், நின் அடியர் புகழை செப்புகின்றோர் அடைவர், உன்னுடைய அடியாருடைய புகழை பேசுகின்றவர்கள் இந்த செல்வத்தையெல்லாம் அடைவார்கள் என்பது. 13வது பாடலிலே, உன்னுடைய அடியாருடைய அன்புடைய நின் அடியர் பொன்னடியை உண்ணும் அவர் அடிமலர் முடிக்கணிந்தோர்க்கு அவலம் உருமோ வெகுடி உருமோ என்பது அந்த திருவடி தலையிலே வைத்துக் கொண்டவர், அடியாருக்கு அடியாருடைய திருவடியை வைத்துக் கொண்டவர்களுக்கு இந்த துன்பமெல்லாம் வருமா என்று கேட்பது. 13வது, எனக்கு உண்மை அறிவித்த குருவே என்பது அந்த 14வது, மன்னிக்க வேண்டும், 13வது தான் நாம் சொன்னோம், அதாவது இந்த அடியாருக்கு அடியாருடைய அந்த திருவடியை வைத்துக் கொண்டது என்பது. 14வது அருந்தொடர், உண்மை அறிவித்த குருவே என்பது அந்த 14வது பாடலில் இருக்கிற அருந்தொடர். 15வது அருந்தொடர், நின் அடி பற்று அணுகும் உற்றருகிலேன் என்பது, உன்னுடைய திருவடி பற்று எனக்கு அணுகூட இல்லையப்பனே என்பது அந்த 15வதுல இருப்பது. அதற்கு அடுத்ததாக 16வது நெடு அதுல இருப்பது, கற்பிலா மகளிர் போல் பொற்பிலாத உழலும் செல்வம் என்று சொல்லுவது. 17வது பாடலிலே, இந்த கப்புற்ற பறவை குடம்பை என்றும், அதாவது இந்த உடம்புக்கும் உயிருக்கும் இருக்கிற நட்பு இது என்று சொல்லி வள்ளல் பெருமான் சொல்லுகிறார். இதையெல்லாம் நான் தெரிந்து கொண்டும் கூட இதில் நான் ஆசையை கைவிடவில்லை, உட்கண்டு கொண்டு அதில் ஆசை கைவிடேன் என் செய்கிறேன் என்பது இந்த 17வது பாடலே இருப்பது. 18வது பாடலிலே எல்லாமே அற்புதமான நெடுந்தொடர்கள். ஏனென்று சொன்னால், ஒவ்வொரு உறுப்புக்கும் திரு அங்க மாலையை போல ஒவ்வொரு உறுப்புக்கும் சொல்லி 18வது பாடலிலே இறைவனை வணங்காதருடைய விதியையும், 19வது பாடலிலே இறைவனை வணங்குவோருடைய பெருமையையும் அவர் பேசுகிறார். அது எல்லாமே சிறப்பான வரிகளை உடையது. அதற்கு அடுத்ததாக 20வது பாடலிலே என்ன சொல்கிறார், கழல் உற்ற நின்றுனை கால்மலர் வணங்கி என்பது தொடங்கி என புகழிலே வரை வருகிற இந்த 20வது பாடலிலே வருவதெல்லாம் இவைகளெல்லாம் அருந்தொடராக அந்த பாடலுடைய மைய கருத்தையுடைய தொடராக அமைந்திருக்கிறது என்று சொல்லி, இந்த முதலிலே இருக்கிற 10 பாடல், இப்போ இருக்கிற 10 பாடல், இந்த 20 பாடல்களையும் அன்பர்கள் நிதானமாக சிந்திக்க வேண்டும். இப்போது நான் அவசரமாக பேசுகிறேன். ஏனென்று சொன்னால், நம்மை காலம் தள்ளி கொண்டே போகிறது. இப்போது நான் 7 மணிக்கு தொடங்கிய இந்த நிகழ்வு ஒரு 10 மணிக்காவது நிறைவு பெற வேண்டும் அல்லவா? இல்லை என்றால் அன்பர்கள் பல பணிகள் இருக்கும், நீங்கள் நேரம் ஒதுக்கி இதை கேட்கிறீர்கள் என்பதனாலே நான் வேகமாக ஓரளவுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த 10 பாடல்களை நிறைவு செய்திருக்கிறேன். நான் பேசியதிலே பல குற்றங்கள் இருக்கின்றன, சொல் குற்றம், பொருள் குற்றம் நிறைய இருக்கின்றன. அந்த குற்றங்களை எல்லாம் நான் முன்பே சொல்லிவிட்டேன். நீங்கள் எல்லாம் எனக்கு அன்னை போன்றவர்கள். குழந்தைகள் தவறாக பேசினாலும் அன்னையர்கள் அதை பாராட்டி அவர்களை வாழ்த்துவார்கள். அந்த வகையிலே என்னுடைய இந்த குற்றத்தையும் நீங்கள் பொறுத்து கொண்டு என்னை நீங்கள் பொறுத்து அருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த 20 பாடல்களையும் நாம் சிந்திப்போம். அம்மையார் அவர்களாலே ஒரு சில பாடல்கள் தான் பாட முடிந்தது. அம்மையார் அவர்களுக்கு கொஞ்சம் உடல்நலம் சரியில்லை, அதனாலே அவர்கள் தொடர்ந்து எல்லா பாடல்களையும் பாட முடியவில்லை. அதற்காக அவர்கள் தன்னுடைய வருத்தத்தை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறார்கள். அவர்கள் நல்ல நலம் பெற உங்கள் எல்லோருடைய பிரார்த்தனையும் எனக்கு வேண்டும் நீங்கள் எல்லோரும் பிரார்த்தித்து அவர் நலம் பெற நீங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, நிறைவான ஒரே ஒரு விண்ணப்பத்தை நான் இங்கே வைக்கிறேன், நான் மறந்து விடுவேன், அதனால இப்போ சொல்லி விடுகிறேன். அதாவது வள்ளல் பெருமானுடைய பிறந்த நாள் வருகின்ற இப்போது செப்டம்பர் நடக்கிறது, அக்டோபர் 5ஆம் தேதி வருகின்றது. இந்த கூகுள் என்கின்ற அந்த அமைப்பில் இருந்து டூடல் என்று ஒரு விழாவை செலிபிரேட் செய்வதற்காக அது ஒரு லோகோ வைப்பார்கள், அதுவே டூடல் என்று பெயர். அந்த டூடலை கிளிக் செய்தால் அன்றைக்கு என்ன விசேஷம் வருகிறது என்று அதை தொடர்ந்து நாம் பார்த்தால் நமக்கு தெரியும். அதை போல வள்ளல் பெருமானுடைய பிறந்த நாள் என்பது ஒரு டூடல் நிச்சயமாக கூகுளாலே அங்கே வைத்தால் அது வள்ளல் பெருமானை இன்னும் பல பேர் தெரிந்து கொள்வதற்கு பயனுள்ளதாக இருக்கும். நமக்கு தெரியும், ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் டூடல் நிச்சயமாக கூகுளின் சார்பாக அக்டோபர் 5ஆம் தேதி ஒரு டூடல் கூகுள் சர்ச் இன்ஜினில் இடம்பெற்றால் அது எல்லோருக்கும் தெரியும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், டூடுல் என்பது ஏதோ கூகுளே செய்வதல்ல, அதற்கு ப்ரப்போசல் இருக்கிறது. அதற்கு டூடுல் ப்ரப்போசல் என்று நினைக்கின்றேன். அதற்கான ஒரு இமெயில் ஐடி இருக்கிறது, ப்ரப்போசல் டூடுல் ஆர் டூடுல் ப்ரப்போசல் அட் google.com என்று ஒரு இமெயில் இருக்கிறது. அந்த இமெயில் ஐடிக்கு நாம் ஒரு குறிப்பிட்ட நாளை, அந்த அதனுடைய சிறப்பை, அது யாருடைய பிறந்த நாள், அவர் என்ன செய்தார் என்பது போன்ற விவரங்களை நாம் அந்த கூகுளுக்கு அனுப்ப வேண்டும். இப்படி அதிகபட்சமாக ஒருவருடைய பிறந்த நாளை செலிப்ரேட் செய்ய வேண்டும், கொண்டாட வேண்டும், டூடுல் போட வேண்டும் என்று அவர்களுக்கு ப்ரப்போசல் வருமானால், அவர்கள் அதை ஆய்வு செய்து அவர்கள் அந்த அதற்கான வரைபடத்தை அந்த கூகுள் சர்ச் இன்ஜினிலே இடம்பெற செய்கிறார்கள். இதுதான் அந்த டூடுலுடைய இஷ்யூ. இப்போது நான் என்னுடைய வேண்டுதல் என்ன என்று சொன்னால், இங்கே பல அன்பர்கள் இருக்கிறார்கள், இங்கே இந்தியாவில் இருக்கிறார்கள், நிறைய அன்பர்களுக்கு இந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் தெரியாது. அதனாலே அமெரிக்காவிலே, பெங்களூரிலே, இது போல சென்னையிலே வாழக்கூடிய படித்த தொழில்நுட்ப நிறுவனங்களிலே வேலை செய்யக்கூடிய இணைய பரீட்சையின் உள்ளவர்களுக்கு தான் இது தெரியும். அதனாலே நீங்கள் அந்த ப்ரப்போசல் அதை கூகுளிலேயும் அந்த அட்ரஸ் இருக்கிறது, டூடுல் ப்ரப்போசல்ஸ் அட் google.com என்று நினைக்கிறேன். அந்த இமெயிலுக்கு நாம் நம்மளுடைய ப்ரப்போசல்ஸ், இது போல வள்ளல் பெருமான் என்று ஒருவர் இருக்கிறார், அவருடைய அவர் இப்படிப்பட்ட சீர்திருத்தங்கள் எல்லாம் செய்திருக்கிறார், அவருடைய பிறந்த நாள் இன்றைக்கு வருகிறது, அதனாலே நீங்கள் ஒரு டூடுல் அதை அன்றைக்கு அதை உங்களுடைய இணையத்திலே இட்டு சிறப்பிக்க வேண்டும் என்று நாம் ஆங்கிலத்திலே நாம் அவர்களுக்கு ப்ரப்போசல் செய்ய வேண்டும். அப்படி நிறைய ப்ரப்போசல் வருகிற பட்சத்திலே அவர்கள் நிச்சயமாக அதை அவர் ஏற்றுக்கொள்வார்கள். அல்லது கூகுள் நிறுவனத்திலே வேலை பார்க்கக்கூடிய எம்ப்ளாயிஸ், அதனுடைய பணியாளர்கள், அவர்கள் இன்டர்னலாக ஏதாவது அவர்களும் ப்ரப்போசல் செய்தால் அதுவும் வள்ளல் பெருமானுடைய அந்த பிறந்த நாளை இந்தியா முழுவதும் அல்லது உலகம் முழுவதும் பார்ப்பதற்கு, தெரிந்து கொள்வதற்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அதனால அதற்கான உரிய ஆவணங்களை நாம் செய்ய வேண்டும். ப்ரப்போசல் நாம் செய்வோம், நாம் செய்ய வேண்டியது நம்முடைய கடமை, நாம் செய்வோம். அதை செய்தால் நிச்சயமாக அது இடம்பெற்றால் அதெல்லாம் நமக்கு உண்மையாகவே ஒரு மிகப்பெரிய பாக்கியம். எனவே நாம் அதை செய்ய வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு, எளியவன் பேசியதிலேயோ, அம்மையார் பாடியதிலேயோ, அல்லது பாட இயலாமையினாலோ குற்றங்குறைகள் இருக்குமாயின் அதை தன்மார்க்க பெருங்குணத்தவர்கள் மன்னித்தரும்படி கேட்டுக்கொண்டு, இந்த நல்ல வாய்ப்பை எங்களுக்கு அருளிய இருவர் பிரகாச வள்ளல் பெருமானுடைய திருவடிக்கும், வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் சங்கத்தாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குற்றம் புரிதல் எமக்கியல்பே, குணவாய்க்குழல் உமக்கியல்பே, சிற்றம்பலவாய் இணைச்சிறியேன், செப்பும் முகமன் யாதுளது, செற்றென்றடியேன் சிந்தைதனை, தெளிவித்து அச்சம் துயர் தீர்த்தே, இற்றை போதே அருஜோதி, ஈக கருணம் இதுவாக. நன்றி, வணக்கம்.
நன்றி திரு ஆனந்த பாரதி அவர்களே. மீண்டும் ஒரு சிறப்பான சொற்பொழிவு சத்சங்கம் நடைபெற்றது. மிக்க நன்றி தங்களுக்கும், ஞான தனலட்சுமி அம்மையார் அவர்களுக்கும் மிக்க நன்றி. இப்போது பொறுப்பாகாமை. வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் திருவருள் பிரகாச வள்ளல் பெருமானின் தலைமையில் நடக்கும் ஒரு பொது அமைப்பு. இது சாதி, சமயம், மதம், இனம், மொழி, நிறம், வயது, பால் மற்றும் பல வேற்றுமைகளை கடந்த ஆண்மனேய உரிமை பாராட்டும் அமைப்பு. இது வள்ளல் பெருமானின் சமரச சுத்த சன்மார்க்க சங்க சத்திய சங்கமாக விளங்கி, அவரின் கோட்பாடுகளையும் வழிகாட்டுதலையும் முதன்மையானதாகவும் தலைமையானதாகவும் போற்றிய அவளில் நடக்கும். இங்கு நாம் அழைப்பு விடுத்து பேசுகின்ற சான்றோர்களும் மற்றும் நிகழ்வில் பங்கு கொள்கின்ற அனைவரின் கருத்துக்களும் வள்ளல் பெருமானின் கொள்கைகளை ஒட்டியே இருக்க வேண்டுமா கேட்டுக்கொள்கின்றோம். அனைத்து பேச்சாளர்களின் கருத்துக்களும் அவர்களையே சாரும் அல்லாது வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் கருத்து ஆகாது என்று அறிந்திடல் வேண்டும். மேலும் பேச்சாளர்கள் தங்கள் கருத்துக்களை சுதந்திரமாக பேசவும் மற்றவர்கள் அதை ஆமோதித்தும் மறுத்தும் பேசவும் உரிமை உள்ளது. எனினும் ஒருவருக்கொருவர் ஒருவரை ஒருவர் மனம் நோகாதபடி அன்புடனும் பண்புடனும் விசாரம் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றோம். இங்கனம் வள்ளல் பெருமான் தலைமையில் வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் நிர்வாகத்தினர். நன்றி நன்றி அன்பர்கள். இப்போ உங்களுக்கு வேற எதுவும் ஐயா கிட்ட கேள்விகள் இருந்தா இப்போ நீங்க அதை கேட்கலாம்.
ஆனந்தபுரதி ஐயா, இந்த லட்சுமி அம்மா, எப்பயும் போல இந்த வாரமும் ரொம்ப அருமையா இருந்துச்சு, சிறப்பா இருந்தது. பிரம்மாவாத கண்டம் அப்படின்ற அந்த பாடல் அந்த முக்கியமான வரி நான் குடிக்க மறந்துட்டேங்க, அது கொஞ்சம் சொல்ல முடியுங்களா இதுன்ட்டு?
நிச்சயமாங்கய்யா. அதாவது அந்த அந்த பாடல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா அதனுடைய உண்மையான கருத்து என்ன அப்படின்னா, அந்த அவர்கள் ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிறார்கள்ங்கிறது தான் அந்த கருத்து. அதாவது தன் புன்மை நெறி கைவிடார் என்பது.
சரிங்க, நன்றிங்க.
தன் புன்மை நெறி கைவிடார், தாம் பிரமம் வினை ஒன்று போர் போந்திடில் போக விடுவார் என்பது. அதாவது அவர்கள் இவ்வளவெல்லாம் பேசுகிறார்கள், ஆனால் தன்னுடைய அந்த உண்மையான நெறியை அவர்கள் கைவிடவில்லை என்று வள்ளல் பெருமான் அங்கு கடிந்து சொல்கிறார். அது நம்ம முக்கியமான வரியாக நிச்சயமாக எடுத்துக்கொள்ளலாம்.
சரிங்க. அப்புறம் இன்னொரு கேள்விங்க, இந்த 13வது பாடல்ல அடிமலர் முடி கணிந்தோர்க்கு அப்படின்னு சொல்லி வருது இல்லைங்களா, அல்ல அந்த முடி கணிந்தோர்க்குன்றத வந்து பிரித்து படிக்கணுமா இல்ல வந்து ஒரே வார்த்தையாது?
இல்ல இல்லைங்க, முடிக்கு அணிந்து, அதாவது அடிமலர் என்பது, ஆமா முடினா அந்த முடினா நம்ம தலை, அந்த தலையில அணிந்து கொண்டவர்கள், அவருடைய திருவடியை நம்ம தலையில வச்சுக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா அந்த திருவடிக்கு பணிவா இருக்கிறது அப்படி, முடிக்கு அணிந்தோர்க்கு.
சரிங்க, நன்றிங்க.
இன்னைக்கு நான் கொஞ்சம் வேகமா பொருள் சொல்ற மாதிரி எனக்கு தோணுச்சு, ஆனா எனக்கு தெரியல, இருந்தாலும் அன்பர்கள் அதை
இல்ல இல்லைங்க, ஏன்னா
சரி
இல்ல இல்ல வேகமாவே
இருக்கிறதுனால.
கடைசியில நீங்க வந்து அந்த அந்த குறிப்பு சொன்னீங்க இல்லையா, ஒரு ஒரு பாடல்லையும் முக்கியமான வரி, அதை மட்டும் கொஞ்சம் வேகமா சொன்ன மாதிரி தான் இருந்தது. பட் மித்தபடி வந்து எல்லாமே ரொம்ப நல்லா புரிஞ்சதுங்க.
சரி சரி, ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப இன்னொன்னு என்னன்னா, இப்ப இருக்கிற இந்த பாடல்கள் எல்லாமே கூட இப்ப எல்லாம் கொஞ்சம் இந்த 10 பாடல்கள்ல ஒரு 50% 60% பாடல்கள் எளிமையா புரியுத மாதிரிதான் இருக்கு. அந்த பிரம்மவாத பாடல்கள் என்று தவிர மற்ற பாடல்கள் எல்லாம் வள்ளல் பெருமானுடைய அந்த பாடலை படிச்சாலே அதனுடைய பொருள் வந்து நல்லா விளங்குற மாதிரி இருக்கு. அதனால அது இன்னும் அன்பர்களுக்கு எளிமையா இருக்கும் படிக்கிறதுக்கு.
ஆமாங்க.
நன்றிங்க ஐயா. இன்னைக்கு எனக்கு கேள்வி இல்ல, இருந்தாலும் ஒரு கருத்து சொல்லணும்னு விருப்பப்படுறேன். நீங்க அந்த பிரம்ம சபையா அவங்க அந்த சங்கத்தார் அதவங்களை பத்தி தானே சொல்லிருந்தீங்க?
இல்ல இல்ல இல்ல, அதாவது இது பிரம்ம ஞான சங்கம் அப்படி அது கிடையாது. அதாவது இது என்னன்னா, வேத இது வந்து பழைய வேதத்துல ஒரு பிரிவு இருக்குங்க ஐயா. அந்த பிரிவுல வந்து பல அந்த வேதத்துல இருக்கக்கூடிய சாரத்தை வச்சுட்டு பல பேர் இருக்காங்க. ஒருத்தவங்க வந்து அகம் பிரம்மாஸ்மிம்பாங்க, இன்னொருத்தவங்க வந்து இப்ப வந்து தத்துவம் அசியும்பாங்க, இந்த மாதிரி அந்த வேதத்துல இருக்கிற, அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து தொண்டத்தை சீம்பாங்க. இது மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வேதத்தினுடைய உட்பிரிவுல பல பேர் இருக்கிறாங்க. அந்த பல பேர் இருக்கிறதுல சில பேர் வந்து பிரம்மவாதிகள் இருக்கிறாங்க. அந்த பிரம்மவாதிகள்ல சில பேர் வந்து அப்படி பேசுறாங்க, ஆனா அப்படி நடந்துக்கிறது இல்ல, அது தவறு அப்படின்னு வளரா சொல்றாங்க. இன்னொரு உண்மையான கருத்து என்னன்னா, அதுல அதாவது அது ரொம்ப நுட்பமான கருத்து, அது அந்த நேரத்துல சொல்ல முடியல, இருந்தாலும் நீங்க கேக்குறதுனால நான் குயிக்கா சொல்லிடுறேன். என்னன்னா இப்ப பாருங்க, இப்ப கடவுள் எனக்குள்ள இருக்காரு, உண்மைதான். இப்ப நம்ம எல்லாத்துக்குள்ளயும் கடவுள் இருக்காரு இல்லைங்களா?
ஆமா சொல்லுங்க.
இந்த கடவுள், ஆமா அதாவது இப்ப ஒரு உதாரணம் பாருங்க, இப்ப நிறைய ஒரு 1000 குடத்துல நல்ல தண்ணி நிரப்பி வச்சிருக்கோம். நம்ம தண்ணி வந்து குடத்துல நிரப்பி வச்சிருக்கோம். சூரியன் உதிச்சிருக்கு, அந்த சூரியனுடைய அந்த சூரியனுடைய அந்த வடிவம், முழு சூரியனுமே அந்த குடத்துல இருக்க தண்ணீர்ல தெரியுது. இப்ப நாம என்ன சொல்ல முடியாதுன்னா, அந்த அந்த சூரியன் தான், இப்ப இந்த குடம் தான் அந்த சூரியன் சொல்ல முடியாது. இந்த குடத்துல அந்த சூரியனுடைய வடிவம் தெரியுது. இப்ப இந்த குளத்துல இருக்க தண்ணியை அசைச்சீங்கன்னா அந்த சூரியன் அலையிற மாதிரி தெரியும், ஆனா சூரியன் உண்மையா அலையாது. இப்ப இந்த குடம் சொல்லுது நானே சூரியன் அப்படின்னு இந்த குடம் சொன்னா அது எப்படி தப்போ அது அதைத்தான் பிரம்மவாதிகள் தப்பு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா நானே கடவுளுங்கிறாங்க. ஆனா எப்படி அவங்ககிட்ட வந்து கடவுளுக்குரிய கருணையும் இரக்கமும் அந்த எந்த தன்மையும் இல்லை, சும்மா அவங்க கடவுளுடைய சுரூபம் எங்கிட்டு இருக்கு, அதனால நானே கடவுள் அப்படின்னு சொல்லி எனக்கு நன்மை தீமை கிடையாது, நான் தான் எல்லாம், நான் தான் பிரம்ம. சில படம் எல்லாம் பாத்துருப்பீங்க, அதுல பாத்தீங்கன்னா நானே பிரம்மா, நானே விஷ்ணு, நானே எல்லாத்துக்கும் தண்டனை கொடுப்பேன், நான் தான் எல்லாருக்கும் பெரியவன் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு தன்முனைப்போட இருக்கிறாங்க. அதுதான் அந்த பிரம்மவாதத்தினுடைய ஒரு பெரிய தவறு. அதை வள்ளல் பெருமான் அந்த அகங்கார தன்மையை கண்டிக்கிறார். அதனாலதான் அதுக்கு ஒரு பாடலே அமைச்சு அதை கண்டிக்கிறார். இதுதான் ஒரு எளிமையா சொல்லணும்னா அப்படி சொல்லலாம் இந்த விளக்கம்.
நன்றிங்க, நன்றிங்க. இதுல ஒரு சில கருத்துக்கள் வந்து ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, வள்ளல் பெருமான் இந்த ரொம்ப சின்ன வயசுல ஏற்றிருக்காரு இல்லைங்களா?
ஆமா ஆமா ஆமா.
அந்த வயசுலயே அவருக்கு வந்து அந்த பெருமானுடைய அவர் வந்து ஒரு அவதார புருஷர் இருந்தாலும் அந்த வயசுல அவர் பேசிருக்காரு அப்படிங்கும் போது ரொம்ப சிறப்பா இருக்குது. அது ஒரு விஷயம். ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து அந்த பிரம்ம அந்த 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 கான்செப்ட எடுத்திருக்கவங்களுக்கு மட்டும் கிடையாது, அது மற்ற நம்மளுடைய சன்மார்க்க அன்பர்களுக்குமே இந்த கருத்து பொருந்தும். நம்மளும் வந்து பெருமான் சொல்லியிருக்கிற கோட்பாடுகளையும் ஒழுக்கங்களையும் இதெல்லாம் வந்து நம்ம கடைபிடிக்காம மத்தவங்களுக்கு போய் போதிக்கும் போது அந்த கண்டிப்பு நம்மளுக்கு நம்ம உணரணும். அதுதான் எனக்கு பட்டது.
நிச்சயமா நீங்க சொன்னது ரொம்ப சரியான கருத்து. அதுதான் வள்ளல் பெருமானுக்கு என்னன்னா, அவங்களுக்கு வந்து செயலும் பேச்சும் ஒன்னா இருக்கணும்னு தான் பெருமான் விருப்பப்படுவாங்க. யாரும் ஏமாத்தக்கூடாது அப்படிங்கறது தான், அதுதான் வள்ளல் பெருமானுடைய உண்மையான கருத்து. நாம இப்ப பேசுறோம், ஆனா நம்ம அதன்படி நடந்துக்கணும். அதுதான் நம்ம நாம செய்ய வேண்டியது. அது நீங்க சொன்ன கருத்து வந்து முக்கியமான கருத்து, அதுக்கு நானும் உடன்படுறேன்.
கண்டிப்பா கண்டிப்பா, அது நம்மளே கண்டிக்கிற மாதிரிதான் இருக்கு. நம்ம ஏன்னா பெருமாள் சொன்ன நிறைய விஷயங்கள் நிறைய கேட்டிருக்கோம், படிச்சிருக்கோம், எல்லாம் பண்ணிருக்கோம். அதை நடைமுறைக்கு கொண்டு வரதுமா ரொம்ப கம்மி தான், ரொம்ப ரொம்ப கம்மி
தான்.
நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம், அதனாலும் அந்த செயல்பாட்டுக்கு வரணும் அப்படிங்கறது வந்து பெருமானே கண்டிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லும் போது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. ரொம்ப மனசுக்கு ஒரு தாக்கமான பாடலா இருந்தது அந்த பாடல். அது ரொம்ப தெளிவா நீங்க உங்களுக்கு ரொம்ப நன்றிகளை தெரிவிச்சு.
நன்றி நன்றி நன்றி.
இன்னொரு கருத்து இல்லையா, அதாவது நான் பிரம்மம் அப்படின்ற அந்த பிரம்மவாத கண்டம் 11வது பாட்டு இருக்கு இல்லைங்களா, இதுக்கு வந்து அதாவது இந்த அத்வைதம் துவைதம்ன்ற அந்த வழியில வந்து வள்ளலார் வந்து எதை குறிப்பிடுறாரு, கடவுள் வந்து நாம கடவுளா நம்ம வந்து கடவுள்ல இருந்து தனித்து நிக்கிறோமா அப்படின்ற அந்த கேள்வி வந்து எனக்கு ரொம்ப நாளா இருந்துச்சுங்க. ஒரு சில மாதங்களுக்கு முன்ன நமசிவாய அம்மையாவோட அந்த இதுல வந்து இங்க வந்து பேசும்போது அவரு இந்த பாடலை தெளிவுபடுத்தினார், வந்து வள்ளலார் தெளிவா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி இத எக்ஸாம்பிள் சொன்னாருங்க. இன்னொரு சிறப்பு என்னன்னா, இது வந்து ரொம்ப டைரக்டா சொல்லியிருக்கிறார் வள்ளலார். இது வந்து துவைதம் அத்வைதம் அந்த கான்செப்ட வந்து இது பண்ணி அவருடைய இது என்ன கருத்து என்னன்றத வந்து இதுல தெளிவா வந்து பதிவு பண்ணிருக்காருங்க. அது ஒரு முக்கியமான.
ஆமா நிச்சயமா. இப்ப அந்த அதுதான் அந்த அந்த கொள்கையே, வேத கொள்கையே வந்து இப்ப அத்வைதம் அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் வள்ளல் பெருமான் தெளிவுபடுத்துறதுக்காக, அது சன்மார்க்க கொள்கையை வந்து தெளிவுபடுத்துறதாகவும் இந்த பாடல் இருக்கு. மற்ற கருத்தை மறுத்து இந்த கருத்தை தெளிவுபடுத்துவதாகவும் இந்த பாடல் இருக்கு. உண்மை
கரெக்ட் கரெக்ட்ங்க. இது இது போல வேற ஏதாவது பாடல்கள் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்களா இதே கருத்தை, இல்ல இது மட்டும்தான் இருக்குங்களா தெரியுமா?
இல்ல இல்லைங்க, பாடல் பாடல்கள் வந்து இப்ப அதாவது ரொம்ப சூட்சமா சொல்லியிருக்காரு. இப்ப ஆறாம் திருமுறையிலதான் அந்த மாதிரியான பாடல்கள் நிறைய இருக்கு. அஞ்சாம் திருமுறையிலயும் இருக்குது, ஆறாம் திருமுறையிலயும் இருக்குது, அந்த மாதிரி பாடல்கள் இருக்குங்க. நம்ம அதனுடைய அது எப்படின்னா இவ்வளவு டைரக்டா இருக்கான்னு தெரியாது, ஆனா வந்து இப்ப 2 அடி 1 அடி அந்த மாதிரி நடுல வரும், நிச்சயமா இருக்கு.
சரி சரி.
பெருமான் வந்து தன்னுடைய நம்ம வந்து ஆறாம் திருமுறையுடைய இருக்கிற கருத்துக்களை வந்து நீங்க சொன்ன மாதிரி டைரக்டா வந்து சொல்லிருப்பாரு. ஆனா அதுக்கு முன்னாடி இருக்க திருமுறைகள்ல வந்து அது கொஞ்சம் ஒரு சிலது டைரக்டா இருக்கு, ஒரு சிலது வந்து இலைமறைவு காய்மறையாவும் சொல்லியிருக்காரு. அந்த உரைநடையிலையும் வந்து அந்த தெளிவு இருக்குது. மனுமுறை கண்ட வாசகத்துல கூட நீங்க அந்த படிச்ச அந்த அந்த ஆடியோ புக்ல கூட நான் அது கேட்ட வரையிலும் வந்து மனு அந்த என்ன சொல்றது அந்த இந்த சனாதன தர்மமா அத அதை வலியுறுத்தி
சதானதரம்
சனாதன தர்மத்தை வலியுறுத்தி வந்தா கூட அதுல வந்து பெருமான் ஒரு நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பாரு. அதுல வந்து கரெக்டா சொல்லியிருப்பாரு, ஜாதி சமயம் மதம் இதெல்லாமே வந்து நீங்க நீங்க அதையும் தாண்டி ஒரு உயிரை பாக்கணும் அப்படின்ட்டு ஒரு அழகா சொல்லியிருப்பாரு. அது வந்து
அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நுட்பமா
விஷயம், ரொம்ப விஷயம். இது வந்து எல்லாரும் அதை கேட்டவங்களை கேட்கும், நீங்க எல்லாரும் இந்த சத்சங்கத்தை கேட்டுட்டு இருக்க எல்லாருமே அந்த மனுமுறை கண்ட வாசகத்தை படிக்கணும். படிக்கும் போதுதான் பெருமான் என்ன விஷயம் சொல்றாரு அப்படிங்கறது எல்லாருக்குமே புரியும். அது வந்து
அதுல அது ஒரு ஒரு செய்தி என்னன்னாங்க, நீங்க சொல்றது ஒரு குறிப்பா சொல்ற அந்த மனுமுறை கண்ட வாசகத்துல ரொம்ப ஹை ரொம்ப ஹார்டான டாபிக் எதுன்னா அந்த மந்திரியும் அந்த அரசனும் பேசிக்குவாங்க.
அப்சல்யூட்லி அப்சல்யூட்லி அதுதான்
அந்த அது வந்து ரொம்ப ரொம்ப வந்து சன்மார்க்க சன்மார்க்கமே அதுலதான் இருக்கு. அந்த கொலையினுடைய தன்மைய சொல்றாரு, அந்த ரெண்டு பேரும் பேசிக்கிற அந்த டயலாக் தான் பாத்தீங்கன்னா அது ரொம்ப பெருசா வரும். பல மந்திரிகள் கேள்வி கேட்பாங்க, அவர் அரசர் மறுத்து பேசுவாரு, அதுலதான் வந்து வள்ளலார் அந்த சன்மார்க்கத்தினுடைய அந்த எசன்ஸை வந்து அந்த காலத்துல அது யாருக்குன்னா சின்ன பசங்களுக்காக எழுதி கொடுத்திருக்காரு. அத சாஸ்திர விளக்க சங்கத்தாருங்கிறவங்க வள்ளலாற்ற போய் கேட்க அவங்க வேண்டுகோளின் பேர்ல அதை எழுதி கொடுத்திருக்காரு. அதுல அந்த சின்ன பசங்களுக்கே வந்து அவ்வளவு அந்த அந்த ஸ்டஃப வச்சு வள்ளல் பெருமான் எவ்வளவு பிரமாதமா எழுதியிருக்கிறாங்க. அந்த மந்திரிகளும் அந்த ராஜாவும் பேசிக்கிறது தான் அதுல அவ்வளவு பிரமாதமா இருக்கும்.
கண்டிப்பா கண்டிப்பா அதுலதான் அந்த கருத்தை வந்து எல்லா உயிர்களும் ஒண்ணு அப்படிங்கறத வந்து கிளியரா நிலைநாட்டி இருப்பாரு. அது வந்து அது இந்த சாஸ்திர விளக்க சங்கத்தாருக்கே எதிரா இருக்கிற மாதிரியான ஒரு கருத்து அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க என்ன கருத்து,
அதாவது அதாவது என்னன்னாங்க அந்த அதான் பெரியவர்களுடைய அந்த அறிவு மேல போக போக இதெல்லாம் அவங்களுக்கு ஒண்ணும் இல்லாம போயிடும். அதனால அது பெரியவர்கள் எழுதினதுங்கிறதுனால அவங்க அதை ஏத்துட்டுதான் அதை வெளியிட்டு இருக்காங்க.
கண்டிப்பா கண்டிப்பாங்க, அது ரொம்ப நுட்பமான விஷயம். அன்பர்கள் எல்லாரும் அதை படிக்கணும். படிக்கும் போது அதனுடைய பெருமான் வந்து அந்த அப்பவே எப்படி ஒரு கருத்தை வந்து அது உளர, அதாவது நான் எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியும், பெருமான் வந்து இப்போ சன்மார்க்கம் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் சன்மார்க்கத்தை கொண்டு போகணுங்கிறது கிடையாது. சன்மார்க்கம் தெரியாம மதத்துல உழன்றுட்டு இருக்கவங்களுக்கும் சேர்த்துதான் அது வந்து அவரு கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. அப்போ அவங்க பாணியிலேயே போய் அங்க வந்து ஒரு சன்மார்க்க கருத்தை நுழைச்சி திரும்ப வெளியே எடுத்துட்டு வர மாதிரி இருக்கும். அதுல வந்து இந்த மனுமுறை கண்டது வாசகமும் ஒரு முக்கிய நூலா இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
ஆமா ஆமாங்க, உண்மை உண்மை உண்மை.
நன்றி,
ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க அந்த மனுமுறை கண்ட வாசகத்தை வந்து நீங்க கேட்டு அதை உணர்ந்து அதை நீங்க அடுத்தவங்களுக்கு சொல்றது வந்து எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம்.
இல்லைங்க,
நன்றி இருக்கு.
நிஜமாவே இதுக்கு வந்து நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா வந்து அத அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா நீங்க வந்து பண்ணிருந்தீங்க. அத வந்து ஒரு நிஜமா நான் சொல்றேன், அது ஒரு காவியம் மாதிரி இருந்தது என் கண் முன்னாடி. வந்து ஒரு கண் முன்னாடி இல்லைனாலும் இந்த செய்தியை நான் சொல்லணும்னு நினைச்சேன். முன்னாடி 80களிலயும் 90களிலயும் வந்து திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் அல்லது வந்து கோவை வானொலி நிலையம் இவங்கெல்லாம் வந்து இந்த புராண இது இதிகாச நாடகங்கள் அல்லது வந்து வரலாற்று நாடகங்களை வந்து அவங்க பண்ணுவாங்க. பண்ணும்போது அந்த காட்சிகளை நம்மளுக்கு கண்ணு முன்னாடி அப்படியே கொண்டு வர மாதிரி பேசுவாங்க பண்ணுவாங்க. அந்த மாதிரி எனக்கு ஒரு உணர்ச்சி வந்தது நீங்க பேசினது கேட்டும்போது. பழைய காலத்துக்கே போன மாதிரியான ஒரு ஒரு உணர்ச்சி வந்தது. அதுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு.
நன்றிங்க. எல்லாம் பெருமானுடைய திருவருள், பெருமான் தான் அது அன்பர்கள் மூலமா அது கேட்டு அது வந்து அன்பர்கள் கேட்டாங்க. இங்க பெங்களூர்ல இருக்க அன்பர்கள் என்ன சொன்னாங்க, இன்னைக்கு இந்த இதெல்லாம் படிக்க தெரியல, நீங்க வந்து இதை எங்களுக்கு படிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. நாங்க கிட்டத்தட்ட ஒரு 3 வாரமோ 4 வாரமோ நார்மல் மொபைல் ரெக்கார்டிங் பண்ணி அதை அனுப்பணும். அப்பதான் அவங்க என்ன சொன்னாங்க, இது ரொம்ப மொபைல் ரெக்கார்டிங்கே ரொம்ப நல்லா இருக்கு, இதை வந்து நல்லா ரெடி பண்ணி கொடுங்கன்னு கேட்கும்போது தான் அப்பதான் அந்த ஆடியோ ப்ராஜெக்டே ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு வந்து ரொம்ப துணையா இருந்தவர் ஐயா தயவு ராஜகோபாலன் பாபு அப்படின்னு இருக்கவரு, ஒரு பெங்களூர்ல இருக்கார், ஒரு பெரிய சன்மார்க்க அன்பர். அவரு தான் இந்த ப்ராஜெக்டுக்கு வந்து ஃபண்டிங் கொடுத்து இதுக்கு வந்து ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு மேல 2-3 லட்சம் ரூபாய் கிட்ட எல்லாம் இதெல்லாமே ப்ராப்பர் ரெக்கார்டிங் தியேட்டர்ல பண்ணது, இதுக்கெல்லாம் செலவாச்சு. அது எல்லாமே வந்து தயவு திரு ஐயா ராஜகோபாலன் பாபு அவர்கள் தான் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் வந்து அவரே நேர்ல வந்து அந்த ரெக்கார்டிங்ல இருந்து அவர் தான் அதுக்கு உறுதுணையா இருந்தாரு. அதனால இந்த நேரத்துல வந்து ஐயா அவர்களுக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி நம்முடைய செந்தில் மருதேசன் ஐயா அதை வந்து ஆப்ல இன்டகிரேட் பண்ணாரு. அவர்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய நன்றி வந்து நிச்சயமா நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் தான், ஆனா அதுக்கு பின்னாடி நீங்க கேக்குறதுக்கும் அந்த ப்ராஜெக்ட் உருவாக்குறதுக்கும் காரணமானவங்க பெருமானுடைய திருவருளால திரு தைத்திய ராஜகோபாலன் பாபு ஐயா அவர்களும் திரு செந்தில் மரதேப்பன் ஐயா அவர்களும். அதனால உங்களுடைய நன்றியை நான் அவங்களுக்கும் நான் சமர்ப்பிக்கிறேன்.
கண்டிப்பாங்க, இந்த நன்றிகள் வந்து இந்த ப்ராஜெக்ட்ல ஈடுபட்ட அனைவருக்கும் உண்டு. ராஜகோபாலன் பாபு ஐயா அவர்களுக்கும் செந்தில் மாரியப்பன் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். எல்லாருக்கும் நன்றிகள்.
ரொம்ப நன்றிங்க, ரொம்ப வணக்கம்.
கோபி, அடுத்தது நீங்க நன்றி உரை வாசிச்சிருங்க.
வழக்கம் போல ஆனந்தபுரத்தை ஐயா தனலட்சுமி அம்மா, இன்னைக்கு இந்த வாரமும் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. பொதுவா அதாவது நான் பார்த்த வரைக்கும், அதாவது நான் பெருமைக்காக சொல்லல, என்னோட ஜென்ரேஷன்ல என்னோட அக்வைண்டன்ஸ் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து கொஞ்சம் சுமார் தான். பட் கம்பேரிட்டிவா வந்து என்னோட ஜென்ரேஷன் எனக்கு கொஞ்சம் வயசு கம்மியானவங்களை எல்லாத்துக்கும் கம்பேர் பண்ணி சொல்றேன், ஒரு கம்பாரிசனுக்காக சொல்றேன். ஸோ அவங்கள விட எனக்கு வந்து கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் பெட்டரா அப்படின்னு சொல்லுவேன் நான். அதாவது பெருமைக்கு சொல்லல, ஒரு கம்பாரிசனுக்காக சொல்றேன். எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, அதாவது நம்ம ஐயாவோட பாடல்கள் ஒரு சிலது வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும், பட் ஒரு சிலது வந்து அந்த சந்தி பிரிக்கிறது வந்து கொஞ்சம் கடினமான செயல். அதாவது ஒரு வார்த்தையை வந்து அர்த்தம் மாறாம சந்தி பிரிக்கணும். சில இடத்துல சந்தி பிரிச்சோம்னா அதோட அர்த்தம் வந்து டோட்டலா மாறிடும். ஸோ அந்த மீனிங் தெரியாம சந்தி பிரிக்கிறது வந்து கஷ்டம். அதே இல்லாமல் சந்தி பிரிக்காம அதோட மீனிங் தெரிஞ்சுக்கிறதும் கஷ்டம். ஒரு சில கஷ்டமான பாடலுக்கெல்லாம் நான் ரெஃபர் பண்ணி பண்ணுவேன். அதாவது நம்ம துரைசாமி அவருடைய உரை, அப்புறம் வந்து டிக்ஷனரி, அந்த மாதிரி ஒரு சிலதெல்லாம் ரெஃபர் பண்ணுவேன். அது வந்து ஈஸியான செயல் கிடையாது. ஆனால் வந்து நீங்கள் ஒரு ஒரு பாடல் நீங்கள் வந்து சொல்லும் போதும் ரொம்ப, அதாவது ரொம்ப எளிமையாக அழகாக ரொம்ப பரிச்சயமாக நீங்கள் அந்த சந்தி பிரித்து சொல்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எப்பயுமே நீங்கள் அதை நெக்ஸ்ட் டைம்லாம் வந்து ஒரு ஒரு தடவை சொல்லும் போதும் நீங்கள் அந்த பாடலில் வந்து அதே மாதிரி சந்தி பிரிக்கும் போது அந்த முக்கியமான இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணி இப்படி பிரிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஐயா. நீங்கள் இது சொல்லிட்டு இருந்தீங்க, இனிமேட்டும் ஒன்று அதை கண்டினியூ பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. அதே மாதிரி ஒரு பாடலுடைய கான்டெக்ஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம். அதாவது பாடல் வந்து படிக்கும் போது வந்து இந்த அர்த்தத்தில் தான் சொல்லியிருக்கிறாரு, இதுக்காக தான் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ற அந்த கான்டெக்ஸ்ட், அது தெரியும் போது இன்னும் ஒரு பிகர் பிக்சர் கிடைக்கும் நமக்கு. வந்து அந்த ஒரு ஒரு வார்த்தைகளில் நம்மளுடைய இது கவனம் இல்லாமல் ஓவராலாக அதோடைய கருத்து என்ன அப்படின்றது, அது வந்து அது அந்த விதத்தில் நீங்கள் ஒரு ஒரு பாடலுக்கும் வந்து நீங்கள் அந்த இது சொல்கிறது வந்து ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. அதையும் தாண்டி ஒரு ஒரு பாடலில் வந்து பேசும் போதும் ஒரு ஒரு வார்த்தைக்கும் வந்து அதில் பல கோணத்தில் வந்து இது அர்த்தங்களை சொல்கிறது. அதே சமயத்தில் இலக்கிய நூல்கள், சித்திர நூல்கள், பெரியவங்க பேசின உரைகள், அவங்களோட சொற்பொழிவு, பழந்தமிழ் பழக்க வழக்கங்கள், அப்புறம் வந்து எளிமையான கதைகள், இப்போ ஆள்கொல்லி, அப்புறம் நான் பிரம்மன்ற கதைகள் சொன்னீங்க, திருக்குறள், அப்புறம் மற்ற அருட்பாக்கில் இருந்து பாடல்கள், இவ்வளோ ரெஃபரன்ஸ் எடுத்து நீங்கள் சொல்கிறது வந்து அது உண்மையிலுமே வந்து என்ன சொல்கிறது, எப்படி மிகைப்படுத்தி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இந்த அளவுக்கு நீங்கள் ரெஃபரன்ஸ் பண்ணணும்னா எந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும், எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அறிவை வளர்த்துக்கணுன்றத வந்து சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஸோ வாரம் வாரம் இந்த மாதிரி இதில் வந்து எங்களுக்கு வந்து மீண்டும் மீண்டும் வந்து எங்களுக்கு நிறைய விளக்கங்கள் கொடுக்கணும். இந்த விளக்கங்கள் மூலிமா எல்லாரும் அதை கேட்டு தெளிவு பெறணுன்றது அடியனின் வேண்டுதல். அதே மாதிரி ஞானந்த லட்சுமி அம்மா வந்து லைனில் இருக்காங்களான்னு தெரியல, இல்லைனாலும் நீங்கள் சொல்லுங்கள். அவங்களால இந்த தடவை பாட முடியலனா கூட வருத்தப்பட வேணாம்னு சொல்லுங்கள். அவங்க குரல் எங்களை கேட்டுகிட்டே தான் இருக்குது. ஒரு ஒரு இது நீங்கள் விளக்கம் சொல்லி முடித்த உடனே இப்போ அம்மையார் பாடுவாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து சொல்லி அவங்க பாடுறது வந்து இங்கே கேட்டுக்கிட்டே தான் இருக்குது எங்கள் குரலில், அவங்க எங்கள் காதில். அதனால் வருத்தப்படவானான்னு சொல்லுங்கள். சீக்கிரமே அவங்க குணமாகி எல்லாம் நல்லபடியாக திருவுருங்கனால எல்லாம் நடக்கும் அப்படின்றது சொல்லுங்க. இன்னொன்று அந்த டூடுல் ப்ரப்போசல் சொன்னீங்க, அது ரொம்ப ரொம்ப சூப்பர் ஐடியா. அது கண்டிப்பாக வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் ஸ்ப்ரெட் பண்ணுறோம். அது வந்து வள்ளலாரை பற்றி மற்றவங்களுக்கெல்லாம் தெரியறதுக்கு அது ஒரு நல்ல நல்ல ஐடியா. அதுக்கும் மிக்க நன்றி.
மிக்க நன்றிங்க, மிக்க நன்றி.
வள்ளலார் யூனிவர்சல் மிஷன் சார்பாகவும் மற்ற அன்பர்கள் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா.
வணக்கம் ஐயா, நன்றி, வணக்கம். தனலட்சுமி அம்மையார் சார்பாகவும் உங்களுக்கு நன்றி வணக்கம். உங்களுடைய பிரார்த்தனைக்கு அம்மையார் நன்றி தெரிவித்தார்கள்.
நன்றி ஐயா. அடுத்தது நம்ம விண்ணப்பம் வாசிக்கலாம். கோபி ஐயா, நீங்களே விண்ணப்பம் வாசிச்சீங்களா?
சரி, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. சுத்த சன்மார்க்க சத்திய சிறு விண்ணப்பத்திலிருந்து ஒரு பகுதி. இயற்கை உண்மையர் என்றும், இயற்கை அறிவினர் என்றும், இயற்கை இன்பினர் என்றும், நிர்குணர் என்றும், சிற்குணர் என்றும், நித்தியர் என்றும், சத்தியர் என்றும், ஏகர் என்றும், அநேகர் என்றும், ஆதியர் என்றும், அனாதியர் என்றும், அமலர் என்றும், அருட்பெரும் ஜோதியர் என்றும், அற்புதர் என்றும், நிரதிசையர் என்றும், எல்லாம் ஆனவர் என்றும், எல்லாம் உடையவர் என்றும், எல்லாம் வல்லவர் என்றும், குறிக்கப்படுதல் முதலிய அளவு கடந்த திருக்குறிப்பு திருவார்த்தைகளால் சுத்த சன்மார்க்க ஞானிகள் துதித்தும் நினைத்தும் உணர்ந்தும் புணர்ந்தும் அனுபவிக்க விளங்குகின்ற தனித்தலைமை பெரும்பதியாகிய பெருங்கருணை கடவுளே, தேவரீரது திருவரட் சமூகத்தில் திரும்பினும் சிறியோமாகிய யாங்கள் சிற்றறிவால் செய்து கொள்ளும் சிறு விண்ணப்பங்களை திருச்செவி கேட்பித்தருளி எங்களை ரட்சித்தல் வேண்டும். எல்லாமுடைய அருட்பெரும் ஜோதி அற்புத கடவுளே, இது தொடங்கி இக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பவற்றின் ஆசார சங்கற்ப விகற்பங்களும், வருணம், ஆசிரமம் முதலிய உலகாசார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றாத வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சுமியாகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விதத்தும் எவ்விடத்தும் விலகாமல் நிறைந்து விளங்கச் செய்வித்திரழல் வேண்டும். எல்லாமாகிய தனிப்பெரும் தலைமை அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே, தேவரீ திருவருட் பெருங்கருணைக்கு வந்தனம், வந்தனம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.
நன்றி கோபி ஐயா. அடுத்தது ஜோதி பாடல். அன்பு அம்மா, நீங்க பாட முடியுமா?
பாடுறேன் பிரசன்னா. ஜோதி 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 சுயம், ஜோதி 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 பரம், ஜோதி 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 அருள், ஜோதி 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 சிவம், வாம ஜோதி சோம ஜோதி, வான ஜோதி ஞான ஜோதி, மாக ஜோதி யோக ஜோதி, வாத ஜோதி நாத ஜோதி, ஏம ஜோதி வியோம ஜோதி, ஏறு ஜோதி வீறு ஜோதி, ஏக ஜோதி ஏக ஜோதி, ஏக ஜோதி ஏக ஜோதி, ஆதி நீதி வேதனே, ஆடல் நீடு பாதனே, வாதி ஞான போதனே, வாழ்க வாழ்க நாதனே, வாழ்க வாழ்க நாதனே, வாழ்க வாழ்க நாதனே. திருச்சிற்றம்பலம் எல்லாம் செயல்கூடும்.
நன்றி அன்பு அம்மா. வாழி என தூக்கி வைத்த கரதலங்கள், வாழி எல்லாம் வல்ல மணிமன்றம், வாழி நடம், வாழி அருட்ஜோதி, வாழி நடராயன், வாழி சிவஞான வழி, வாழி என் ஆண்டவன், வாழி என் கோணருள், வாய்மையின்றும் வாழி, எம்மான் புகழ் வாழி, என் நாதன் மலர்பதங்கள் வாழி, வாழிமை சுத்த சன்மார்க்க பெருநெறி மாண்பு கொண்டு வாழி, வையமும் வானமும் உத்தமும் வாழியவே, அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவளையும் எல்லாம் ஓங்குக, வள்ளல் மக்களை வாழ்க, வாழ்க. சத்குருநாதா, சத்குருநாதா, சன்மார்க்க சங்கம் தழைக்க அருள் தாத்தா. திருச்சிற்றம்பலம். நன்றி. இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி.
நன்றி ஐயா.